Rama, 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 Rama,
Rama, Rama,
Rama, Rama, Rama, Rama, Sita. ധയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ് വെങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുണ മധ്യമ അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരംപരാം യോ നിത്യം അച്യുതപദാംബുജയുഗ്മരുഗ്മ വ്യാമോഹതസ്തതിതരാണി തൃണായ മേനെ അസ്മദ്ഗുരുർഭഗവതോസ്യ ദയൈക സിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്ധേ മാതാ പിതാ യുവതയസ്തനയാ വിഭൂതിഃ സർവം യഥാ നിയമേന മദന്വയാന ആദ്യസ്യ ന കുലപതേർ വകുളാഭിരാമം ശ്രീമത് തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്ന ഭൂതം ശരശ്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹൻ ഭക്താംഗ്രിരേനു പരകാല യതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത് പരാങ്കുസമുനിൻ പ്രണതോസ്മി നിത്യം നാമസങ്കീർത്തനം യസ്യ സർവപാപ പ്രണാശനം പ്രണാമോ ദുഃഖ ശമനഃ തം നമാമി ഹരിം പരം വസുദേവ സുതം ദേവം കംസചാണൂരമർദ്ദനം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം വന്ദേ ജഗദ്ഗുരു പൂമണ്ണുമാതു പൊരുന്തിയ മാർബൻ പുകഴ്മലിന്ത പാമണ്ണുമാറൻ അടിപ്പണിന്തു ഇന്ദവൻ പൽക്കളയോർ താം മണ്ണ വന്ദൈ രാമാനുസഞ്ചരണാരവിന്ദൻ നാം മണ്ണി വാഴ നെഞ്ചേ സൊല്ലുവോം അവൻ നാമങ്ങളേ കൂജന്തം രാമരാമേതി മധുരം മധുരാക്ഷരം ആരുഹ്യ കവിതാശാഖാം വന്ദേ വാൽമീകി കോകിള വാൽമീകേർ മുനിസിംഹസ്യ കവിതാവനചാരിണഃ ശൃൺവൻ രാമകഥാനാഥം കോണയാതി പരാം ഗതി യപ്പിബൻ സതതം രാമചരിതാമൃതസാഗര അതൃപ്തസ്ഥം മുനിം വന്ദേ പ്രാചേതസമകൽമഷം ഗോഷ്പതീകൃതവാരാശിം മശകീകൃതരാക്ഷസം രാമായണ മഹാമാല രത്നം വന്ദേ അനിലാത്മജം അഞ്ജനാനന്ദനം വീരം ജാനകീശോകനാശനം കപീശമക്ഷഹന്താരം വന്ദേ ലങ്കാ ഭയങ്കരം മനോജവം മാരുതതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാം വരിഷ്ഠം വാതാത്മജം വാനരയൂഥമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി അഞ്ചിലേ ഒന്ന് പെട്രാൻ അഞ്ചിലേ ഒന്നൈ താവി അഞ്ചിലേ ഒന്ന് ആറാക ആര്യർക്കാക ഏകി അഞ്ചിലേ ഒന്ന് പെട്ട അണങ്കൈ കണ്ട് അയലാർ ഊരിൽ അഞ്ചിലേ ഒന്നൈ വൈത്താൻ അവൻ എമ്മൈ അളിത്ത് കാപ്പാൻ കർപ്പാരി രാമപിരാണൈ അല്ലാൽ മറ്റും കർപ്പറു പുർപ്പാ മുതലാഹ പുല്ലെരുമ്പാതി ഒന്നിൻ്റെ നർപ്പാൽ അയോധ്യയിൽ വാഴും സരാസരം മുറ്റവം നർപ്പാലുക്കു വൈത്തനൻ നാൻ മുഖനാർ പെറ്റ നാട്ടുളേ പുളയറമാകി നിന്ന ബുദ്ധുടെ സമണമെല്ലാം കളയറക്കറ്റമാന്തർ കാൺപരോ കേട്പരോധാം തലയറുപ്പുണ്ടും സാകേൻ സത്യം കാൺമിനയ്യാ ശിലയിനാൽ ഇലങ്കൈ സെറ്റ ദേവനേ ദേവനാവാൻ ജയ് ജാനകീകാന്തസ്മരണം ജയ് ജയ് രാമരാമ നന്മയും സെൽവമും നാളും നൽകുമേ തിന്മയും പാവമും സിതൈന്ത് തേയുമേ സെന്മമും മരണമും ഇന്ദ്രി തീരുമേ ഇമ്മയേ രാമവൻ രണ്ടെഴുത്തിനാൽ ശ്രീരാമജയം. നമ്മുടെ സനാതനമാണ് ഹിന്ദു ധർമ്മത്തിലെ നാമെല്ലാം സുഖമാ വാഴത്തക്ക് എന്നെല്ലാം വഴികളുണ്ടോ അത്തനെയും റിസർച്ച് പണി எல்லாத்திலையும் அந்த ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் அப்படின்னு தீர்மானமான விஷயங்களைத்தான் நம்ம பெரியவா நமக்கு கொடுத்துருக்கா. ஸோ நம்ம திரும்பி அதில் ரிசர்ச் பண்ணி இதில் ஏதான தப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. சாதாரண ரிசர்ச் பண்ணும்பொழுதுலாம் ஒவ்வொரு தடவையும் ஏதான ஒரு முன்னேற்றம் வரும், பழசு தப்பு புதுசாக இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. சனாதனமான தர்மத்தில் அந்த மாதிரி அவசியமே இல்லை. ஏன்னா ரிஷிகள் ஞானிகள் மகாத்மாக்கள் எல்லாம் எல்லா விதத்திலையும் முதல்ல தியானம் பண்ணி அவ எடுத்துக்கிற விஷயங்கள் இது. பார்க்கறத கொண்டு பேசுறத கொண்டு அனுபவத்தை கொண்டு இது எல்லாமே சரிதானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா தியானத்தை கொண்டு கண்டுபிடிக்கிறார்கள். தியானம் பண்ணி அதன் பிறகு அவளுக்கெல்லாம் சரியா வந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். அதனால நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சமயத்தில் சொல்லுவாங்க பிளைண்ட் ஃபைத் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் சனாதனமான ஹிந்து தர்மத்துல கிளீனா தான் இருக்கு. எல்லா விஷயங்களும் சரியா இருக்கு. சில சில விஷயங்கள் மட்டும்தான் நடுவில் வந்து மூட நம்பிக்கைகள்னு ஒன்று நுழைஞ்சுடுக்க ஒழிய கரெக்டா சாஸ்திரம் புராணம் இதிகாசம் இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப கிளீனா இருக்கு. அங்க குழப்பமே இல்லை. நடுவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றத்தை உள்ள புகுத்திட்டாலே ஒழிய மற்றபடி வேதம் சொல்ற விஷயங்கள் இன்னி வரைக்கும் பெர்ஃபெக்டா தான் இருக்கு. வேதம் சொன்னது வந்து இது பைத்திகார்த்தனம் அப்படின்னு யாராலையும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா சயின்டிபிக்கா ரொம்ப கரெக்டா பிராக்டிக்கலா. அது ஒண்ணு தியரிட்டிக்கல் இல்லாம பிராக்டிக்கலா இருக்கணும் இல்லையா? அத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு தியரிட்டிக்கலா இருக்கு, எல்லாம் தியரியா இருக்கு. மற்றவா சொல்லாம இட்ஸ் நாட் அ மித், இது மித்தே கிடையாது. ரொம்ப பிராக்டிக்கல் ரொம்ப லாஜிக்கல் கரெக்டா ஹியூமன் மைண்டனுடைய கெப்பாசிட்டி நம்ம சென்சஸ் என்னென்ன பாடுபடுத்தும் எந்தெந்த இடத்துல நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு இதுலேருந்து தப்பிச்சு வரத்துக்கான விஷயங்களைத்தான் நம்ம பெரியவா சொல்லியிருக்கா. சரியா இந்த டிப்ரெஷன்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 100 வருஷத்துக்கு முன்னாடியோ டிப்ரெஷன்ற ஒரு வார்த்தையே நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நம்முடைய பூஜா முறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே நம்மளை எல்லாத்தையும் அழகா ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சு வரத்துக்கான எல்லா விஷயத்தையும் ரொம்ப கிளீனா சொல்லி வச்சிருக்கா. அதுல ஒரு விஷயம்தான் ஆச்சரியமா இந்த மாதிரி பிரவச்சனம் பண்ணி கேட்கறது. அந்த காலத்திலாம் பார்த்தா இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலாம் திண்ணையில உட்கார்ந்து பிரவச்சனம் பண்ணுவா. ரொம்ப காமனான விஷயங்கள் அது. எப்படி திண்ணை நம்ம எல்லாம் சொல்றோம் திண்ணையில உட்காந்து வெட்டி பேச்சு பேசிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல தான் பண்ணிட்டு இருக்கோம், ஹைடெக்கா பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதே வம்பு கொஞ்சம் ஹைடெக்கா இன்டர்நெட் கனெக்டரோட சேட்டலைட் வழியா பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் இட், வேற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவ கிராமத்துல கிராமத்து விஷயங்களை பேசிட்டு இருந்தா நம்ம அதை தாண்டி ஊர் உலகம் முழுக்க பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா அந்த திண்ணையில அவ்வளவு அழகா பகவத் விஷயங்கள் விசாரம் பண்ணுவா பெரியவா. அது ரொம்ப விஷயம், முக்கியமான விஷயம் இந்த இது. ஏன்னா நம்ம எதை கேட்கிறோமோ அது மைண்ட்ல போய் உக்காந்துரும். நம்ம மைண்டுக்கு அப்படி ஒரு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி உண்டு. இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹார்ட் டிஸ்கோ இல்லாட்டி யூஎஸ்பி ஸ்டிக்கோ இல்லாட்டி மெமரி கார்டு இருக்கலாம் கூட இவ்வளவுதான் ரேம் இவ்வளவுதான் கெப்பாசிட்டி 16 GB 32 GB 128 GB ஹார்ட் டிஸ்க் இத்தனை ஜிபி 1000 GB இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் சேர்த்தா கூட நம்மளோட மூளையுடைய கெப்பாசிட்டிக்கு பக்கத்துல வர முடியாது. அவ்வளவு எக்ஸ்ட்ராடினரி நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. நிஜமா இன்ன வரைக்கும் யாருமே மூளையோட கெப்பாசிட்டி இவ்வளவுதான் இத்தனை ஜிபி அப்படின்னு யாரும் சொல்ல முடியல. இத்தனை ஜிபி இத்தனை டிபின்னு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டா அப்படி ஒரு கெப்பாசிட்டி உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப இதுக்குள்ள போகிற விஷயங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களா இருக்கோ அத்தனைக்கு அத்தனை லைஃபுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல பாக்கலாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் மூளையில போயிட்டு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இல்லாட்டி வேற ஏதோ தெஃப்ட் நடந்துடுச்சு அப்படின்னா உட்காந்துடும். நம்ம எங்கேயோ வெள்ள கிளம்புறோம் பூட்டின்னு போறோம்னா முதல்ல அதுதான் ஞாபகம். அவர்ல பூட்டின்னு போனா திருடிந்து போயிட்டாலே இதுதான் ஞாபகம் வரும். ஸோ அது கோரியேட் கரெக்டா பண்ணிக்கும். அது இப்பதான் பண்ணலாம், எங்க எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோம். எங்க தேவையோ இல்லையோ அங்க இடத்துல அந்த பாட்டு கோரிட் பண்ணிட்டே இருக்கும். அப்ப கேட்கிற விஷயங்கள் ரொம்ப சரியா இருக்கணும். பிரகலாதன்லாம் சின்ன வயசுல இருந்தே பகவத் விஷயம் கேட்டதுனாலயே 5 வயசுல அவ்வளவு டார்ச்சர்ஸ் பாக்கலாம். பிரகலாதன மாதிரி யாருமே அவ்வளவு டார்ச்சர் பார்த்ததே கிடையாது லைஃப்ல. நமக்கெல்லாம் நம்மளா செல்ஃப் டார்ச்சர் பண்ணிட்டாதான் உண்டு. வெளியிலேருந்து யாரும் நம்மளுக்கு பண்றதுக்கு ஆளே அவசியமே கிடையாது. வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து நம்மளை டார்ச்சர் பண்ற அளவுக்கு யாருக்கும் டைமும் இல்லை. நம்ம மேல அவ்வளவு விடுப்பு யாருக்கும் கிடையாது. நல்லா ஞாபகம், அந்த அளவுக்கு மோசமா நம்ம இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படி போயிட்டு இருக்கோம். நம்முடைய எல்லா பிரச்சனைகளுமே மென்டல் டார்ச்சரா இருக்கட்டும் பிசிக்கல் டார்ச்சரா இருக்கட்டும் எல்லாமே நம்முடைய விஸ்டாண்டிங் கெபாசிட்டி கம்மியா இருக்கிறதுனாலையும் பொறுமை இல்லாததுனாலையும் தான் நடக்கிறது. ஒழிய வெளி உலகத்திலேருந்து கிடையவே கிடையாது. ரொம்ப மழை பெய்யறதே அப்படின்னு புலம்பினோம்னா அது மழையோட குத்தம் இல்ல, நம்மளுடைய குத்தம். இது மழையா வேற ஒரு குத்தம் கிடையாது, மழை பெஞ்சாதான் தண்ணி கிடைக்கும். அப்ப நம்முடைய மெத்தட் ஆஃப் லிவிங் தான் மாறணும். பிரகலாதன் அவ்வளவு வயசுல 5 வயசுக்குள்ள அவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறான், ஆனா அது எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வரான். அப்படின்னா அவன் சின்ன வயசுல இருந்து கர்ப்பத்துல கேட்ட பகவத் விஷயங்கள். அதனாலதான் பிரகலாதன் ரொம்ப அழகா நவவித பக்தியில சொல்லும் பொழுதே ஸ்ரவணம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதை கேட்கிறோமோ அத்தனைக்கத்தனை அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட நிச்சயமா கொடுத்துரும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதுல ரொம்ப விசேஷம் ராமாயணம் கேட்கணும் அப்படின்னா தைரியமா கேட்கலாம். அப்படி ஒரு விஷயம் உண்டு உலகத்துல அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணம். ஏன்னா ஒரு ஹியூமன் லைஃப்ல என்னெல்லாம் வரும், எப்படி எல்லாம் வரும், எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், நமக்கு இன்னைக்கு அதான் தெரியல. நமக்கு எல்லா சிச்சுவேஷன்ஸும் வருது. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு எமோஷனல் இடியட்ஸ், சாரி டு சே, வேற வழி இல்ல, அதுதான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு எமோஷனல் இடியட்ஸா தான் பிஹேவ் பண்றோம். நம்மளுடைய எமோஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்மளுடைய எமோஷன்ஸ் அவசியம் நிச்சயமா, எமோஷன்ஸ் இல்லாம லைஃபே கிடையாது, அப்புறம் ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆனா அந்த எமோஷன்ஸ நாம எப்படி டேப் பண்ணி எந்த விதத்துல அதை பாசிட்டிவா கொண்டு போகணும். ஏன்னா எல்லாத்துலயுமே நெகட்டிவ் எனர்ஜி உண்டு, பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு. இப்ப அடுப்புல என்ன சூடு வருது, கொண்டு கையையும் வைக்கலாம், பாத்திரத்தையும் வைக்கலாம், பாத்திரத்தை வச்சு தண்ணி விட்டு அரிசியை போட சாதமாகும், கையை கொண்டு வச்சா சுடும். சோ அந்த எனர்ஜியை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு தான் முக்கியம். அந்த மாதிரி எமோஷனும் ஒரு எனர்ஜி தான், அழுகையா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், இல்லாட்டி சிரிப்பா இருக்கட்டும். ஏன்னா நவரசங்கள்னு சொல்றோம், பரதநாட்டியத்திலேயே நவரசங்கள்னு சொல்றோம். இது எமோஷன்ஸ்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அழகா ஒருத்தர் சொல்லித்தர முடியும்னா ராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான். பக்கத்துல வேற எந்த அவதாரமும் வரவே முடியாது, ஒரு அவதாரமும் பக்கத்துல வரவே முடியாது. ராமனை தவிர வேற ஒருத்தருமே ஒரு கரெக்டா ஒரு மனுஷனா இருந்து இந்த விஷயத்த இப்படி நடந்துக்கணும், இந்த விஷயத்த இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு அழகா ஒரு தனி மனுஷனை சுத்தி உலகம் நடந்துட்டு இருக்கு. அவனுடைய உலகம்ன்றது தனி, அவன் மனைவியோட ஒரு உலகம் தனி, அவன் குழந்தையோட ஒரு உலகம் தனி, அவனுடைய ஆபீஸ் ஒர்க்கோட உலகம் தனி, அவனோட பிரதர்ஸோட உலகம் தனி, அவனோட அப்பா அம்மாவோட உலகம் தனி, அவனுடைய எமோஷன்ஸோடைய உலகம் தனி, அவனுடைய ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்சஸ் அதோட உலகம் தனி, எல்லாம் ஒரே ஆள் தான். ஆனா எமோஷன் பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி தான் நாம நடந்துக்கணும். இப்ப ஆட்ல கோவம் வந்து எடுத்து கோச்சின் வெளில போற மாதிரி ஆபீஸ் விட்டு வெளில போக முடியுமா, சான்ஸே இல்லை. சமத்தாங்க உட்கார்ந்து ஓகே சார், எஸ் சார் அப்படின்னு சொல்லிதான் இருக்க வழியல். அவன் முட்டாள் மாதிரி வளரினாலும், காலங்காத்தால அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்கலனாலும் கோனி சிவான்னு சொல்லிதான் அவன் வணக்கம் சொல்லிதான் ஆக வேண்டியிருக்கு, சலாம் போட்டுதானே ஆக வேண்டியிருக்கு இல்லையா? எதே ஆட்டில் அப்படி சொல்றோமா, கிடையவே கிடையாது. காலங்கா நேத்தி ராத்திரியோடைய மிச்சம் மீறி எமோஷன்ஸ காலங்காத்தால காமிப்போம் எல்லாரும். எழுந்துக்கும் பொழுதே நேத்தி நைட் நீ என்ன பண்ணிட்டல்ல, இது இன்னைக்கு காத்தாலும் நான் உனக்கு அது டிட் ஃபார் டாட் நிச்சயம். அப்பதான் ஒரு சமாதானம் நமக்கு. ஆனா இதுல இந்த டிக் ஃபார் டேட்ல சமாதானம் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அது வரைக்கும் அந்த டார்ச்சர் நம்ம அனுபவிக்கிறோன்ற விஷயத்த மறந்து போயிடும். அந்த டியூரேஷன் சரி காத்தால எழுந்துகிட்டோம், இவாளுக்கு நான் கரெக்டா ஒரு நோஸ் கட் கொடுப்பேன்னு ஒரு பிளான் பண்றோம் பாருங்க, 5 hours 6 hours பிளானிங் மினிமம் நான் சொல்றேன் ரஃப்லி. அதோட நோஸ் கட் பண்ணாம விட்டேன், சரி போட்டோம் இது இப்படிதான் தள்ளி விட்டேன் வச்சுக்கோங்களேன், 1 second முடிஞ்சு போயிடுச்சு. இந்த 6 மணி நேரம் இந்த நெகட்டிவ் விஷயத்த டிராக் ஆன் பண்ணி ஹோல்டு பண்ணி நம்மள நாமளே கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இந்த விஷயங்கள் எல்லாம் ராமன் ரொம்ப அழகா நடத்தி கொடுக்கும். ராமன் எத்தனை ராமன் அடினு சொல்றோம், கிருஷ்ணன் எத்தனை கிருஷ்ணன் அடி யாரும் சொல்றதே கிடையாது, ஏன்னா கிருஷ்ணனே நிறைய உண்டு. அதனால ராமன் எத்தனை ராமன் அடின்னா அந்த எமோஷன்ஸ் யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கலாம் அப்படின்றது ராமன் வகுத்த வழி. அதனாலதான் நிலைப்பது நெஞ்சு ராமனை போல் நட, பெரியவா சொல்றா கரெக்டா அப்படின்னா நடக்கணும் அப்படின்னா கோடு போட்ட மாதிரி, ஜாப்பனீஸ்ல அப்படிதான் கோடு போட்ட மாதிரி போயிட்டு இருக்காங்க கரெக்டா, அதுல இப்படி இப்படி போகாம அந்த மாதிரி பிளைண்டா ஒருத்தனை ஃபாலோ பண்ணணும்னா சத்தியமா கண்ணை மூடிட்டு ராமனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். கிருஷ்ணனை ஃபாலோ பண்ணவே கூடாது. கிருஷ்ணன்ல அப்படி தீடி தேடல உட்காந்து பாக்குற மாதிரி பார்த்துட்டு அழகா தியானம் பண்ணலாம். கிருஷ்ண விஷயம் டிஸ்னிலேண்ட்ல போயிட்டு அழகா சுத்தலாம், வேடிக்கை பார்க்கலாம், ஹாப்பினஸ் எடுத்துக்கலாம், வந்துடணும். டிஸ்னிலேண்ட் மாதிரி ஆத்த மாத்திரம் நினைச்சிடலாம், ரொம்ப கன்றாவியா இருக்கும், சகிக்காது. ஓகேவா? கிருஷ்ண விஷயம் கேட்கலாம், ரசிக்கலாம், தியானம் பண்ணலாம், அவனிடத்துல இருந்து பிரார்த்திச்சுக்கலாம். இது கிருஷ்ணன். நடக்கணும் அப்படின்னா ராமன் மட்டும்தான், மரியாதா புருஷன் அப்படின்னு தெளிவா சொல்றான். ஒரு மரியாதை எந்த இடத்துல எப்படி நடக்கணும் அப்படின்னா ராமன் தான். அத்தனை விசேஷம். அதனாலதான் ராமாயணத்துக்கு அத்தனை வருஷம் உண்டு. நீ இந்தோனேஷியா போனாலும் ஒரு ராமாயணம் உண்டு, ஸ்ரீலங்கா போனாலும் ஒரு ராமாயணம் உண்டு, மலேசியாவுக்கு ஒரு ராமாயணம் உண்டு, ஜைனிசத்துல ஒரு ராமாயணம் உண்டு. ஜைனிசம் வந்து இந்துசத்தோட ஒத்துக்காது, நிறைய விஷயங்கள் வித்தியாசப்படும். பார்ட் ஆஃப் இந்துசம் தான். ஆனா அவளுக்குன்னு ஒரு தனி ராமாயணம் உண்டு. எல்லா இடத்துலயுமே ராமனுடைய இம்பாக்ட் அப்படின்றது கட்டாயம் உண்டு. அத்தனை விசேஷம். குழந்தைகளை பார்த்து யாராவது பார்த்து கிருஷ்ண மாதிரி இருந்து யாராவது சொல்றோமா? யாராவது ஒய்ஃப் வந்து புருஷன் கிருஷ்ண மாதிரி ஆசைப்படுவாள்? சத்தியமா மாட்டான். ஆண்டாளே சொல்றா, மனத்து கிணியானை பாடவும் அப்படின்றா. நீ ராமனா தான் எனக்கு வேணும் அப்படின்றா ஆண்டாள். அப்ப அவ்வளவு சிரேஷ்டம் ராமன். அதனாலதான் அந்த ராமான்ற சப்தமே அத்தனை வசத்தியா பெரியவா சொல்றான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. எத்தனை விதமான நன்மைகள் வேணுமோ, எத்தனை விதமான செல்வங்கள். செல்வம்னா வெறும் பணம்னு இல்லை, அதாவது எதெல்லாம் நமக்கு சுகம் தருதோ அதெல்லாம் செல்வம். ராத்திரி நன்னா படுத்துட்டோம், அப்பாடான் டயர்டாயி தூக்கம் வரல வச்சுக்கோங்களேன். எல்லா அது பக்கத்துல இருக்க எல்லாம் தூங்குவோம், நமக்கு தூக்கம் வரலாம். அது போல ஒரு நரக வேதனை லோகத்தை எதுவுமே கிடையாது. நிஜமாவே அது போல ஒரு துக்கத்தை வார்த்தைகளை வர்ணிக்கவே முடியாத ஒரு துக்கம் அதுதான். அதுக்கு பேர் செல்வம் இல்லையே. நல்லா ஏசி போட்டிருக்கோம், கம்ஃபர்டபுளா பெட் இருக்கு, எல்லாம் ஓகே, பர்ஃபெக்ட், எவ்ரி திங். ஒரு சவுண்டு வரல, எதுவுமே வரல, ஆனா தாட் ப்ராசஸ் ஓடிண்டே இருக்கு, தூக்கமே வரல, தூங்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் செல்வம் இல்லை. அதே கட்டாந்தல பாம்பேல எல்லாம் பாக்கணும், இந்த கட்டர பக்கத்துல படுத்துருப்பான், சாக்கடை பக்கத்துல இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல மேல பிளாட்ஃபார்ம்ல ஓவர் ஹெட் பிரிட்ஜ்ல படுத்துருப்பான், ஃபுட் ஓவர் பிரிட்ஜ்ல நிம்மதியா தூங்குவான். கொசுமைக்கும் பாம்பே சத்தத்தை கேட்கவே வேண்டாமே அப்படி இருக்கும். ஆனா அது அவன் நிம்மதியா தூங்குவான். சமயத்தை பார்த்தா பொறாமையா இருக்கும், எப்படிதான் அப்படி தூங்குறானே அப்படின்னு. அப்ப அது செல்வம். அந்த மாதிரி கம்பன் சொல்ற, உனக்கு எத்தனை விதமான செல்வங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா இந்த ராமநாமம் கொடுத்துருமா. நன்மையும் செல்வம் நாளும் நல்குமே டெய்லி. ஏன்னா ஒரு நாள் தூங்கினா போதாதே, டெய்லி வேணும் இல்லையா? உலகத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த விதமான நமக்கு செல்வம் வேணுமோ, எங்கேயா டிரான்சிட்ல போயிட்டு இருக்கோம், இங்கேயிருந்து இந்தியாவுக்கு போறோம், சுவை அனுபவம் தான் வச்சுக்கோங்களேன், ஹாங்காங்லாம் வந்துட்டோம், ஒரு 6 மணி நேரம் கேப் இருக்குன்னா எங்கேயா படுக்கிறதுக்கு ஒரு 3 சீட்டு கிடைச்சா அப்ப பெரிய செல்வம் அதான். அப்ப அப்ப சத்தியமா வேற எதுவும் செல்வமே கிடையாது. அந்த சமயத்துல எங்கேயாவது வெஜிடேரியன், ஜப்பான்ல எங்கேயா வெஜிடேரியன் ஹோட்டல் போட்டு ஒரு இட்லி தோசை தரானா சத்தியமா பெருஞ்செல்வம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நீங்காத செல்வம் நிறைந்துன்ற மாதிரி. அப்ப நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. எத்தனையோ துக்கங்கள், எத்தனையோ பாவங்கள், இதெல்லாம் மனசை போட்டு அழிக்கிறது இல்லையா, இதெல்லாம் அழிக்கக்கூடிய பலம் ராமநாமத்துக்கு உண்டான். திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. ஜனனம் மரணம் இது ரெண்டுமே இல்லாதபடிக்கு அழகான ஒரு மோட்சம். இது எல்லாம் தரக்கூடியது எதுன்னா இம்மையே ராமவின் இரண்டெழுத்தினால். இந்த ராமான்ற ரெண்டெழுத்துல இத்தனையும் கிடைச்சிடும் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பன் அனுபவத்துல சொல்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென் இரண்டெழுத்தினால். அப்ப அந்த ராமநாமம் அவ்வளவு வசதி. அதனாலதான் சிவபெருமானும் அழகா பார்வதி தேவிய மடியில உட்கார வச்சுண்டு சகஸ்ரநாமத்துக்கு சுலபமான ஒரு உபாயம் சொல்லுங்கோ, கேன உபாயேன அப்படின்னால கேனோபாய லகுனா அப்படின்றா இல்லையா, அழகான சுலபமான ஒரு உபாயம் சொல்லுங்கோ அப்படின்ன உடனே சிவபெருமான் அழகா பார்வதி தேவிய மடியில வச்சுண்டு கட்டி பிடிச்சுண்டு கைலாயத்துல சொல்றாராம், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராம ஈதி ராமா ராமா ராமான்ற இந்த அக்ஷரத்துல ஏ ரமே ரமான்னு பேருண்டு. அழகா பார்வதி தேவி கே ரமே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, மனச இந்த ராமான்ற ராமநாமத்துல நன்னா ரமிக்கவை ஹே ரமா. சகஸ்ரநாம தத் துல்லியம், சகஸ்ரநாமத்துக்கு சமமான துல்லியமானது இந்த 3 தடவை ராமான்னு சொன்னா போதும். டெய்லி சகஸ்ரநாமம் சொல்ல ரொம்ப நேரம்லாம் ஒண்ணு ஆகாது, அப்புறம் இதை ஃபாலோ பண்ணிடப்படாது. ஓகே பரவாயில்ல, இனிமேல் 3 தடவை ராமா சொல்லியாச்சு, நான் சகஸ்ரநாமம் சொல்லியா சொல்லிடப்படாது. ரொம்ப எமர்ஜென்சி, சொல்றதுக்கு முடியல, டைம் இல்ல, அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அவர் சொல்லுவார், மிஞ்சி மிஞ்சி போனா 20 நிமிஷம் 25 நிமிஷத்துல முடிச்சு விடலாம் சகசிரநாமம். நீங்க சொல்லலன்னா கூட டெய்லி போட்டு கேட்டுருந்தால கூட அந்த நாமம் உங்களுக்கு தெரியாமலேயே வாயில வந்துடும். நிறைய வாட்டி கேட்டனா தானாவே எல்லாரும் விஸ்வம் விஷ்ணு வசத்காரம் இந்த மூணு தடவை சொல்லிடுவோம், எனக்கு கேட்டு 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 பழக்கம் ஆயிடுச்சு. சில இதெல்லாம் நமக்கே தான் தெரியாம வரும். அதுக்கு எல்லாம் அவ்வளவு பெரிய பலம் இருக்கு. அந்த சகஸ்ரநாமத்துக்கு சமமான நாமம் அப்படின்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. ஹே ரமே, ராமா ராமா ராமான் மூணு தடவை சொல்லு, அது சகஸ்ரநாமத்துக்கு சமானம் அப்படின்ற அவ்வளவு வசதி ராமநாமம். ராமநாமம் வசத்தின்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த நாமத்துக்கு அந்த பேருக்கு அந்த சவுண்டுக்கு ஒரு வைப்ரேஷன் உள்ள இருக்குன்னா அந்த நாமத்திற்குரியவன் எப்படி இருப்பான்? ராமநாமத்துக்கே அவ்வளவு பலம் இருக்குன்னா அப்ப அந்த ராமநாமத்திற்குரிய பகவான் ராமன் எவ்வளவு வசதியா இருப்பான். இப்ப எங்கெல்லாம் சில பேர்லாம் நம்ம சொன்ன உடனே அவளுடையதான சுவாவம் நமக்கு தெரியும். ராமானுஜர் அப்படின்னா கருணை, ஆதிசங்கர் பகவத் பாதர் அப்படின்னா அந்த நாலேஜ், சாமுராய் அப்படின்னா வீரம். ஒரு பிரயோஜனம் உண்டு. அப்ப ராமா அப்படின்ற அந்த சப்தம் ராமனை அவ்வளவு அழகா கொண்டு வந்து நிறுத்தான். ராமன் யார் யார் இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றதுல மகா கெட்டிகாரனான ராமச்சந்திரமூர்த்தி. அதுல இந்த ஸ்ரீராம ஜெயம், இந்த ஸ்ரீராம ஜெயம் வார்த்தை முதல் முதல்ல அழகா சொல்றது ஆஞ்சநேய மூர்த்தி. எங்க சொல்றார் அப்படின்னா ராம ராவண யுத்தம் முடிஞ்சுடுறது. ராம ராவண யுத்தம் முடிஞ்ச உடனேயே அழகா பகவான் ஜெயிச்சுட்டான். ஜெயிச்ச உடனே ராமன் அமைதியா உக்காந்து இருக்கார். சீதா மாதாவை போய் கூட்டுண்டு வரணும். சீதா மாதா அசோகவனத்துல இருக்கா. அப்ப அழகா பகவான் பார்த்தான், தான் ஜெயிச்சாச்சு சீதை கிட்ட போய் சொல்லணும், சீதையை அழிச்சுட்டு வரணும், சீதைக்கு இந்த வெற்றி செய்தியை சொல்லணும். யார் மூலமா சொல்லி அனுப்பலாம்னு பகவான் யோசிக்கிறான். விபீஷணன் இருக்கான் ஆப்ஷன்ல, சுக்ரீவன் இருக்கான், அழகா லக்ஷ்மணனே இருக்கான், ஆஞ்சநேயர், நாலு பேர்ல மேஜர் ஆப்ஷன்ஸ். இதுல பார்த்தோம்னா ரெண்டு பேரை நன்னா தெரியும் சீதா மாதாவுக்கு, ஒன்னு லக்ஷ்மணன் இன்னொன்னு ஆஞ்சநேயர். இவா ரெண்டு பேரும் நல்லா தெரியும். சுக்ரீவன் பழக்கம் இல்லை தாயாருக்கு, ஆகாசத்துல போகும்பொழுது ஒரு 5-6 குரங்குகளோட ரிஷ்யமுக பர்வதத்துல பார்த்திருக்காள். நேரடியா சுக்ரீவனோட பரிச்சயம் இல்லை. விபீஷணன் எப்படி தெரியும் அப்படின்னா இந்த அரக்கிகள்லாம் பேசுவான், இவாள்லாம் பேசுறா இல்லையா, அதை வச்சுட்டு விபீஷணனை பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா இவன் தான் விபீஷணன்னு நேரடியா தெரியா. அதுவும் இதுவோ மாயா லங்காபுரி, லங்கையில இருக்கிறவா எல்லாம் பார்த்தோம்னா ராட்சசர்கள், அவர்களுக்கு அழகா மாயையெல்லாம் நன்னா தெரியும். அதனால அந்த மாயையினால அவ யார் யார் சிருஷ்டிச்சு அனுப்புவாளோன்னு பயம் வருது. அதனால பகவான் பார்த்தான், ஆச்சரியமா தீர்மானம் பண்றார், ஆஞ்சநேய மூர்த்தி அனுப்புறார். நவ வியாக்கரண பண்டிதன் ரெண்டு பேர் தான், ஒருத்தர் ஆதிசேஷன் இன்னொருத்தர் ஆஞ்சநேய மூர்த்தி, ரெண்டே பேர் தான். அழகா வியாக்கரணங்கள் எல்லாம் நன்னா தெரிஞ்சவர்கள், அழகா பேசக்கூடியவர்கள்னா ஒருத்தர் ஆதிசேஷன் ஆகிய லக்ஷ்மணன், ரெண்டாவது ஆஞ்சநேய மூர்த்தி. அப்ப பகவான் ஆஞ்சநேயரை தான் அனுப்புறாங்க. ஆஞ்சநேயர் ஏற்கனவே சுந்தரகாண்டத்தை தாயார பார்த்து சமாதானம் சொல்லி மோதிரத்தெல்லாம் கொடுத்துட்டு அழகா தாயாருடையதான விஷயங்கள்லாம் கேட்டு வந்து தாயார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ராமனிடத்துல சொன்னவர். அப்ப ஆஞ்சநேய மூர்த்திய அனுப்புறார் பகவான். அழகா ஆஞ்சநேய மூர்த்தி துள்ளி குதிச்சு போறார், போய் தாயார் முன்னாடி நிக்கிறார். பெருமாள் ஜெயிச்சுட்டா இதை சொல்லணும், அழகா சொல்ல அப்பதான் சொல்ல ஸ்ரீராம ஜெயம் ஒரு வார்த்தை. அதனாலதான் சொல்லின் செல்வன் ரொம்ப அழகா கம்பன் கொண்டாடுற வார்த்தை பிரயோகங்கள். நம்ம ரொம்ப நிறைய பேசுறோம், கடைசி அர்த்தம் யாருக்கும் ஒண்ணு, நீ என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு நிறைய பேசிட்டே இருப்போம். இஷ்டத்துக்கு சம்பந்தமே இல்ல, கரெக்டா கிறிஸ்பா இருக்கணும். அது கலியுகத்துல எல்லாம் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் வேர்ட் எல்லாம் சொல்றோம் பார்த்தா, ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் டக் 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 அப்படின்னு, அந்த மாதிரி சுலபமா இருக்கணும். ஆனா அதனுடைய விஷயம் தெளிவா போய் சேரணும். அவ்வளவு அழகா ஆஞ்சநேயர் சொல்ற ஸ்ரீராம ஜெயம் அங்கிருந்து ஆரம்பிச்சிருந்த ஸ்ரீராம ஜெயம்னு வார்த்தை. இன்னைக்கு அந்த காலத்தெல்லாம் பாக்கலாம், தொட்டதுக்கெல்லாம் பெரிய முதல்ல ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவா, பிள்ளையார் சுழி போடுவா, ஸ்ரீராம ஜெயம் எழுதுவா, அதுக்கப்புறமா தான் விஷயம் எழுதுவா. ரெண்டும் ரொம்ப காமனா இருக்கும், பிள்ளையார் சுழியும் ஸ்ரீராம ஜெயம். ஸ்மார்த்தா ஐயங்கார் மாத்வா எல்லாருமே இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றது ஒரு காமனான விஷயம். அந்த காலத்துல ஆயுத பூஜைக்கெல்லாம் கூட ஸ்ரீராம ஜெயம் தான் எழுதுவா, சந்தனத்துல ஸ்ரீராம ஜெயம் எழுதுவா. சரியா, பேங்க் அக்கௌண்ட் புக்ல எல்லாம் கூட ஸ்ரீராம ஜெயம் தான் எழுத ஆரம்பிப்பா. ஏன்னா ஸ்ரீராம ஜெயம், ராமனுக்கு ஜெயம் அப்படின்னா நமக்கு ஜெயம். ராமனுடைய ஜெயம் அப்படின்றது லோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் அத்தனை பேருக்கும் ஜெயமான விஷயமா. அதனால அந்த ஸ்ரீராம ஜெயம் அந்த ஒரு வார்த்தையை சொல்றார் ஆஞ்சநேயமூர்த்தி, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற அந்த ஸ்ரீராம ஜெயம்ன்ற வார்த்தையை கேட்டுட்டு அத்தனை அழகா தாயார் சந்தோஷப்படுறா. அதனாலதான் ஸ்ரீராம ஜெயம் நம்ம சமர்த்த ராமதாசர், சத்ரபதி சிவாஜி, சமர்த்த ராமதாசர்லாம் ஒரே பீரியட்ல, சந்துக்காரம் வாழலாம் ஒரு பீரியட். அந்த சமயத்துல பாரத தேசம் முஸ்லீம்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த காலம். அப்ப ஜனங்களுக்கு எல்லாம் தைரியம் கொடுக்கறதுக்கு சமர்த்த ராமதாசர் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்க, என்னடான்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம, இதைத்தான் சொல்லி கொடுக்க. ஸ்ரீராம ஜெயம்ன்ற வார்த்தையே ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய 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 ராம ஜய ஜய ராம. ஜப்பான் சத்தம் போட்டு சொல்லப்படாம தான் இருக்கு, முணுமுணுக்கப்படாதுன்னு யாரும் சொல்லாது. ஸ்ரீராம ஜய ராம முணுமுணுக்கலே சார், ராமா ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ஜய ராமா, ஸ்ரீராம ஜய ராம 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 ஜய ஜய ராமா. ரொம்ப அழகான அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற வார்த்தைய ஒரு பெரிய சக்தியாகவே உருவாக்கி கொடுத்தவர் சமர்த்த ராமதாசர். அப்ப அந்த ஸ்ரீராம ஜெயம், ராமன் தோல்வியே இல்லாதனால ஸ்ரீராம ஜெயம்னு சொல்றோம். தோல்வினா என்னன்னே தெரியாது, கிருஷ்ண மாதிரி யுத்தத்திலேருந்து ஓடினதெல்லாம் கிடையாது, ரன்சோடராய் அப்படின்னு துவாரகாதீசனை சொல்லுவோம். ராமன் யுத்தத்திலேருந்து பின்வாங்கினான் அப்படின்னு கிடையாது, எந்த ஒரு விஷயத்திலையுமே தீர்க்க ஆலோசனை பண்ணாம நுழையவும் மாட்டான், பாதியில விட்டுட்டு ஓடியும் வரமாட்டான். அது ராமனுடைய ஒரு பெரிய குணம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிப்போம், ஆரம்பிக்கிற பொழுது இருக்கிற வேகம் வேற, அப்புறம் ஒருத்தர் நான் சொல்ல வேண்டாம், பெரிய பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று பண்ணுவோம், எத்தனையோ நியூ இயர் ஆயாச்சு, ரெசல்யூஷன் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இதுக்கு வேற நான் சொல்லவே வேண்டாம். ஆனால் ராமச்சந்திரமூர்த்தி ஒரு விஷயம் தீர்மானம், ஒக்க மாத ஒக்கபான ஒக்கபாரிய அப்படின்னு ராமனுக்கு ஒரு டைட்டில் உண்டு. ஒக்கமாட்ட ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை அவன் வாயிலே வந்துடுத்தனா என்னானாலும் சரி அந்த வார்த்தை படி நடந்துப்பான். அது ராமனுடைய பெரிய ஒரு குணம். இன்னைக்கு நம்ம எல்லாம் விட்டுட்ட ஒரு குணம் அது. அன்னைக்கு சொன்னேன் ஆரம்பிச்சேன் முடியல, இப்ப என்ன பண்ணணும், உடனே சண்டைக்கு போவோம், யாராவது கேள்வி கேட்டுட்டோம்னா அடுத்த நிமிஷம் சண்டை தான். அது வந்து ரொம்ப ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ற அதெல்லாம் அந்த காலம், ராமனுடைய காலத்தோட சரியா போயிடுச்சு. ஒக்க மாட்டை ஒரு வார்த்தை சொல்லியாச்சும், நம்மளெல்லாம் த்விஜிஹ்வ அப்படின்னு, த்விஜிஹ்வனா ரெட்டனாக்கு, ரெட்டனாக்குன்னு ரெண்டு பேரும் சொல்லுவா, ஒன்னு பாம்புக்கு சொல்லுவா, இன்னொன்னு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கா, ஹிப்போக்ரட், ஹிப்போக்ரட வந்து சொல்லுவா பாம்புக்கு பார்த்தா நாக்கு வெட்டி இருக்கும் நடுவில், அதனால அதுக்கு த்விஜிஸ்வ அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, பண்றது ஒண்ணு, நாலு வெரைட்டி நம்பலாம். நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, அப்புறம் ரிசல்ட் வேற வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இல்லாமல் ராமன் ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, ஒக்கமாட ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அப்படியே நடந்துப்பானா, அவ்வளவு விசேஷம். அதுல பகவான் வாத்சல்யத்துக்கு கட்டுப்பட்டவன். ஒரு அப்பா அம்மா இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா ராமன். அதுல ரெண்டாவது வார்த்தை பக்கத்துல ஈக்குவலண்டா கூட யாருமே வர முடியாது. அப்பா அம்மா சொல்லியாச்சு அப்படின்னா அதுல செகண்ட் தாட்டோ, செகண்ட் சாய்ஸோ, செகண்ட் ஒப்பீனியனோ இல்லாமல் எஸ் அவ்வளவுதான், டன். அவ்வளவு அழகா சொல் பேச்சு கேட்கறது அப்படின்னா ராமச்சந்திர மூர்த்தி. அதனாலதான் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு கொண்டாடுறார் விஸ்வாமித்திரர். ராமனை எழுப்புறார், அழகா காட்டுக்கு அழிச்சுட்டு போறான் அவருடைய யஜ்ய சம்ரக்ஷணத்துக்காக. அப்ப ராமனை எழுப்பும் பொழுது அப்படியே பாக்கிறார் இந்த ராமன் தூங்குற அழகு. அப்படி இருக்கா ராமன் படுத்துட்டு இருக்கிற அழக பார்த்தா உலகத்தை நிஜமாவே யாராவது தூங்கும்போது சந்தோஷமா பார்க்கலாம், குழந்தைகளை மட்டும்தான் பார்க்கலாம். குழந்தைகள் எப்படி தூங்கினாலும் அழகு, ஒண்ணு வேண்டாம் உங்க தூக்கம் கெட்டு போறதுக்கு ராத்திரி நீங்க தூங்குறத வீடியோ பண்ணிட்டு அடுத்த நாள் கதால போட்டு காமிச்சா போதும், ஒழுங்கா தூங்கணுன்றதே தூக்கம் போயிடும். அதோட பெரியவா தூங்குறத மறந்தும் பார்க்கவே படாது. அத போல ஒரு நரக வேதனை எதுவுமே கிடையாது. குழந்தைகள் தூங்குறது எப்படி வேணா தூங்கட்டும், அது கவுந்துன்னு தூங்கட்டும், மல்லாக்கு தூங்கட்டும், அது அழகுதான். அப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் சிருஷ்டிச்ச ராமன் எவ்வளவு அழகா தூங்குவான், அது பாலராமன் ரொம்ப அழகு. வால்மீகி ராமாயணத்துல ராமனுடைய குணங்களை பெருசா பேசுறதுனாலயே வால்மீகி பால ராமனுடைய அழகான விஷயங்களை எழுத முடியல, அவருக்கு நேரம் இல்ல. அந்த ராமன் இத்தனை 11 வயசுதான் தூங்குறான் அழகா. அப்ப அப்படியே மயங்குறார் விஸ்வாமித்திரன், மயங்கிட்டு இவனை எப்படி சொல்லி எழுப்பலான்னு தெரியலையாம். இப்படி ராமன் இப்படி தூங்குற அழக பார்த்துட்டு ஒரு நாள் பாக்குற எனக்கே இப்படி இருக்கே, டெய்லி பாக்குற கௌசல்யா எப்படி அனுபவிப்பா, அவருக்கு தான் தோணித்தான். முதல்ல கௌசல்யாவை தான் தோணித்தான், அந்த முகம், அந்த பகவானுடைய முகம், அந்த கண்கள், அவன் படுத்திருக்க முகம் பிரசன்னமா இருக்கான். என்ன கவனிச்சு பாருங்க, குழந்தைகளுடைய முகம் தூங்கும்போது ரொம்ப பிரசன்னமா இருக்கும். பெரியவா முகத்துல ஏதான கவலைகள் ஏதான தாட்ஸ் ஓடிண்டே இருக்கும் முகத்துல, வந்து ஒரு அப்பாடா அப்படின்னு அவ தூங்குறத பார்த்தா நமக்கு தூக்கம் போயிடும். குழந்தைகள் தூங்குறத பார்த்தோம்னாலே மனசுக்கு ஒரு சமாதானம் இருக்கும். நீங்க வெறுமை சும்மா ஒரு குழந்தைகள் ஏதாவது மனசுல ஏதாவது ஒரு தாட் இல்லாட்டி ஏதோ ஒரு ப்ரெஷர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் குழந்தைகள் எப்படி வந்தானு பாருங்களேன், வேற ஒண்ணுமே யோசிக்காதீங்க, அவகிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். நிஜமாவே குழந்தைகள் தான் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ டெரரிசம் அதெல்லாம் தாண்டி உலகத்துல இந்த அன்புன்ற ஒரு விஷயம் பியூர் பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்குன்னா குழந்தைகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அவ கிட்ட தான் இருக்கு. அதையும் நம்ம கெடுத்துடணும் வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அவ ரொம்ப அழகா வச்சிருக்கா. அதுலயும் ராமன் அத்தனை அழக மனத்து கிணியான். அதை பார்த்துட்டு விஸ்வாமித்திர புலம்பரார், கௌசல்யா சுப்ரஜா ராமா சுப்ரஜா, நல்ல பிரஜையா, பிரஜை அப்படின்னால குழந்தை, சுப்ரஜா அப்படின்னா இவன மாதிரி ஒரு நல்ல குழந்தை தேடினாலும் கிடைக்காது. அவ்வளவு அழகா கௌசல்யா சுப்ரஜா. ஏண்டா அப்படின்னா அம்மா பெத்த வயிற்றுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் கொடுத்தவனா, கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு தான் ரொம்ப அழகா குலசேகர ஆழ்வார் சொல்ற. அந்த கௌசல்யா என்ன தவம் பண்ணிருப்பானா, 12 கர்ப்பத்துல இருந்த குழந்தை யாருன்னா ராமன் தான். ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் எல்லாருமே 12 கர்ப்பத்துல இருந்தா, தத்தஸ்தாதசே மாசே சைத்ரே நவமிக்கே திதௌ அப்படின்னு தான் வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்றார். 12 அவ்வளவு அழகா சித்திர மாசத்துல நவமி திதியில மத்தியான சமயத்துலதான் ராமனுடைய அவதாரம் அப்படின்றார். அந்த ராமனை பார்த்து பார்த்து கௌசல்யா கத்தனை சந்தோஷமா, அப்பாடான மணிவயிறு வாய்த்தவன் மணிவயிறு அப்படின்றார் குலசேகர ஆழ்வார். கௌசல்யா மடியில உட்கார்ந்து அவகிட்ட பால் குடிக்கிறதா இருக்கட்டும், அம்மா அப்படின்னு ராமன் கூப்பிடுறதா இருக்கட்டும், நிஜமாவே குழந்தைகளுடைய மழலை போல உலகத்துல மிருதுவான அழகான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. அவ சப்தம், அவ சும்மா சப்தம் போடுறது கூட அழகாத்தான் இருக்கும். அவ அழுகை கூட ஆர்த்தநாதம்னு தான் சொல்லுவான். இந்த குழந்தை பார்க்கும்போது அழுகை வரும் இல்லையா, அது ஆர்த்தநாதம்னு தான் சன்ஸ்கிரிட் வார்த்தை. ஆர்த்தநாதமா நாதம், அழுகவே நாதம்னா அந்த குழந்தை அழறது கூட ஒரு நாதமா, அத்தனை அழகா இருக்குமா. அதுலயும் ராமனுடைய சப்தம் சர்வகந்தக சர்வரசக எல்லா விதமான சப்தமா இருக்கணும்னு அவன் தான். ஓம்ன்ற பிரணவ ரூபமா இருக்கிறவன் தான், அத்தனை விதமான சப்தத்துக்கும் ஆதி சப்தம் அவன் தான். அவனுடைய சப்தம் அத்தனை மதுரம். நிஜமாவே ராமா எனக்கு உன் குரலை கேட்கணும் அப்படின்னு நீங்க பிரார்த்திச்சிருந்தா சத்தியமா ராமனுடைய குரலை கேட்க முடியும். அத போல மிருதுவா என்னத்த சொல்ல முடியும். அவ்வளவு அழகு அம்மானு கூப்பிடுறான், குழந்தைய வாடா அம்மம் சாப்பிடுறான், சமத்தா ஓடி வந்து உக்காந்துருமா. எல்லா அம்மாக்களும் ஆசைப்படுவா இல்லையா, சொன்னா கேட்கணும் சொன்னா கேட்கணும். அது உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், ஜப்பான் குழந்தைகள் சமத்தா இருக்கே அப்படின்ட்டு. ஜப்பான் குழந்தைகள்லாம் ஒண்ணும் இல்லை, அது ஒரு மாதிரி பயமுறுத்தி கண்ட்ரோல் பண்ணி ரைட் சரி வாழ ஆட்டப்படாது, ஆட்டினா பிரச்சனைன்றனால அடங்கி இருக்கு. ஆனா நிஜமாவே சொல் பேச்சு கேட்டு அதை ரியலைஸ் பண்ற அம்மாவுக்கு இது கஷ்டம்னு புரிஞ்சுட்டு நடந்த குழந்தைன்னா குழந்தையே கிடையாது, ராமன் தான். அது நீங்கெல்லாம் ஆசைப்படவே முடியாது. ஏன்னு கேட்டா கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைகள், கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறமா தான் குழந்தைகளுக்கு சேட்டைன்ற ஒரு விஷயமே தெரியும். மண்ணை திங்கிறது, பானையை உடைக்கிறது, தோன்றதெல்லாம் பண்றது எல்லாமே கிருஷ்ணலீலா கிட்டேந்து தான் வந்தது. அதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைகளும் அப்படி சமத்து, துருவன் எங்க சேட்டை பண்ணான்னு பாருங்க, பிரகலாதன் சேட்டை பண்ணா பாருங்க, எல்லாம் ராமதாரத்துக்கு முன்னாடி குழந்தைகள். ராமதாரத்துக்கு அப்புறம் வந்த குழந்தைகள் ரொம்ப சமத்து, கிருஷ்ணவதாரத்துக்கு அப்புறம் வந்து எல்லாமே எனக்கு வந்து கிருஷ்ணவதாரத்துக்கு அப்புறம் சமத்தா இருந்த ஒரே குழந்தை நம்மாழ்வார் மட்டும்தான். புளியமர பந்தவே சமத்தா உட்காந்துட்டார், சூச்சு போகல ஆய் போகல டைப்பர் இல்ல தீமே அவர் பாட்டுக்கு இருந்துட்டார். மம்மம் சாப்பிடல அப்படியே, அம்மா என்ன கொண்ட போட்டாலும் அப்படியே வச்சுட்டு இருந்த ஒரே குழந்தை எனக்கு தெரிஞ்சு நம்மாழ்வார் சடகோபன் மட்டும்தான், வேற யாரும் கிடையவே கிடையாது. ராமன் அம்மா குழந்தை மம்மம் சாப்பிடறான சரிம்மா, அவ்வளவு அழகா வந்து சொப்பு வாயை திறந்து சமத்தா வாங்கிக்கும். குழந்தைய வாய் கொப்பளிச்சு கூடனா அழகா போய் கொப்பளிச்சிடும், குழந்தைய வாய் தொடச்சு கூட தொடச்சுக்கும். அப்புறம் அப்படியே நிப்பான். அம்மா கேப்பான், என்னடா குழந்தை விளையாட போலையா, அம்மா நீங்க விளையாட போ சொல்லியே அம்மா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா குழந்தை எப்படி சொன்னா, கற்பனை தான் பண்ணி பாக்கலாம் நம்ம. அவ்வளவு சமத்தான் குழந்தை, இந்த கௌசல்யா கண்ணுல கண்ணீர் வச்சோடி, குழந்தை நீ சாப்பிட்ட விளையாட போறான் சரிம்மா, திருப்பி எப்பமா வரணும், நான் கூப்பிடும்போது வந்தா போதும்மா சரி. சமயத்துல கௌசல் எங்க உட்காரு ராமா அப்படின்னு உட்காருவாளாம், உடனே ஓடி வந்துடுறாங்க. என்னடா குழந்தை வந்த, இல்லம்மா நீ கூட்டியம்மா வந்தேம்மா, குழந்தை நான் உன்னை கூப்பிடடா சாதாரணமா ராமா அப்படின்னு உட்காந்தேன்டா அப்படின்னா. கௌசல்யா நினைச்சு நினைச்சு அசந்து போறாளாம். தசரதர் கிட்ட சொல்றாராம், அவ்வளவு சமத்தா இருக்கான் தெரியுமா. கௌசல்யா சொல்லுவா, எனக்கு இவனை பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு இவ்வளவு சமத்தா இருக்கானு, லோகத்தை பழைக்க தெரியுமோ தெரியாது இவனுக்கு, இவ்வளவு சமத்தா இருந்தா கஷ்டமாச்சு தசரச்சு, அதெல்லாம் கவலைப்படாது ஒன்னு பாத்துக்கலாம் அப்படின்றாராம். அவ்வளவு சமத்து ராமச்சந்திரமூர்த்தி. அதனாலதான் தைரியமா கைகேயி காட்டுக்கு போடான்னு சொல்றா குழந்தைய. அவ்வளவு அழகு, அத்தனை விசேஷம். அதுவே 11 வயசுல விஸ்வாமித்திரர் வந்து அழிச்சுட்டு போறார் ராமனை. ராமன் அழிச்சும் கூட லக்ஷ்மணன், அதாவது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படின்றது ராமாயணத்துல பாக்கலாம். ராமன்னா கூட லக்ஷ்மணன் வருவான், பரதன்னா கூட சத்ருகுணன் வருவான், ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத விஷயங்கள். அவ்வளவு அழகா ராமனை அனுப்புறார் தசரதர். அப்ப சொல்றார் ஆச்சரியமா, ராமா இன்னிலேருந்து உனக்கு அழகா விஸ்வாமித்திரர் தான் எல்லாம் சொல்லி கொடுப்பார், அவர் மனசு நோகாதபடி நடந்துக்கணும், அப்பா அம்மா கிட்ட எப்படி இருக்கு அந்த மாதிரி அவர் இடத்துல இருக்கணும்ட்டார். அப்படியே நடக்கிறான் ராமச்சந்திரமூர்த்தி. அவ்வளவு அழகு அழக, அப்பா சொல்லிட்டு அப்பா பேரை காப்பாத்தணும்னு அழக யாக சம்ரக்ஷணத்துக்கு அவ்வளவு சமத்தா போறான விஸ்வாமித்திரரோட. அழகா போனவன் மிதிலாவெல்லாம் போயாச்சு, வில்லெல்லாம் உடைச்சாச்சு. நான் ராமனுடைய ஒவ்வொரு இதுவா சொல்ல போறேன். முதல்ல வாத்சல்ய ராமன், ராமன் எப்படி அப்பா அம்மாவுடைய வார்த்தை கட்டுப்பட்டு எப்படி அவளோட பிரீத்தியோட இருந்தான் அப்படின்ற அந்த ராமனை பத்தி அனுபவிக்கும். ராமன் எத்தனை ராமனடி, இது வாத்சல்ய ராமஜெயம். அவ்வளவு அழகா போறான், வில்லெல்லாம் உடைச்சாச்சு. உடனே ஜனக மகாராஜா மாலை எடுத்துன்னு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றார். ராமச்சந்திரன் முடிச்சுட்டான், அப்பா சொல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுக்கு வில்லையே உடைச்சிருக்க கூடாது இல்லையா, ஏண்டா வில்ல உடச்சானா குரு சொல்லிட்டாராம், அதனால வில்ல உடச்சுட்டான். அப்பா வந்து ஒத்துண்டாதான் கல்யாணம் அப்படின்னு விட்டாராம். ஜனகர் அசந்து போற, இந்த காலத்து எப்படி இருக்கு, அந்த காலத்துல எப்படி ஜனகர் நினைக்கிறார். இந்த காலத்தேனா அவ்வளவு அழகா துஷ்யந்த நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுல அவ்வளவு அழகா ராமச்சந்திர மூர்த்தி இத்தனைக்கும் தசரதருக்கு 60,000 வயசு, அப்படிப்பட்ட அப்பாக்கு இப்படி ஒரு பிள்ளை, அதான் விசேஷமே. இங்க கிருஷ்ணனோட அப்பா சமத்துனா அதோட மகா சமத்து கிருஷ்ணன், 16,108. ஆனா 60,000 மனைவிகளோட தசரத சக்கரவர்த்தி. ஏன் அப்படின்னா பரசுராமர் எல்லா சத்திரியர்களையும் வதம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டம், தசரதன் வரைக்கும் வதம் பண்ண வந்துடுறார். அப்ப தசரதன் தெரிஞ்சு கொடுத்து பரசுராமர் யாரா புதுசா கல்யாணமானவர்கள் அப்படின்னா ஒரு வருஷம் அவர் தலையை வெட்ட மாட்டார் அப்படின்னு. அதனால அழகா ஒரு கல்யாணம் பண்றவா, அடுத்த வருஷம் திரும்பி இன்னொரு கல்யாணம் பண்றவா, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு. இப்படியே 60,000 கல்யாணங்கள் பண்ணிட்டா, அதாவது இவர்கிட்டயே தப்பிக்கணும்னு சொல்லி வேற இடத்துல மாட்டின்ட்டார் அவ்வளவுதான். தசரதன் இங்க தப்பிக்க ஆரம்பிச்சு கடைசியில போய் வசமா மாட்டின்ட்டார். அப்படி 60,000 மனைவிகளை கல்யாணம் பண்ணின்ற தசரதனுடைய பிள்ளை ராமச்சந்திரமூர்த்தி. அப்பா சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அப்பாவுடைய பெருமைக்காக நின்ன ஒரு பிள்ளை. அவ்வளவு தசரதர் வந்து எல்லாம் சரியின்ன பிறகுதான் ராமச்சந்திரமூர்த்தியுடைய கல்யாணமே நடக்காது. அதே மாதிரி அப்பாவே சொல்றார், குழந்தை ராமா உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போறேன்டா. சரிப்பா சரின்னுட்டா, அவ்வளவு அப்பா என்ன சொல்றாரோ அவ்வளவுதான். சமயத்தை தசரதர் கூப்பிடுவாரா, ராமா ராமனை வர சொல்லுங்க அப்படின்னு. உடனே ராமன் வருவானா, வரும்பொழுது இப்படி பாப்பாரான், நன்னா பார்த்துட்டு அப்பா வர சொன்னாமே என்ன விஷயம் அப்படின்னு முதல்ல சேவிச்சுடுவான். இன்னைக்கு நம்ம எல்லாம் மறந்து போன ஒரு பழக்கம், மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ. அந்த காலத்துல டெய்லி அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. நம்ம அப்பா அம்மாவை தாண்டி நமக்கு நன்மை வேற யாரு நினைக்க முடியும். முதல்ல நமக்கு நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு நம்மளை பத்தி தெரியாத பொழுதே நமக்காக நல்லது நினைச்சவர்கள், தன்னுடைய வயசான காலத்துல கூட நாம நன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறவர்கள், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் தான் பட்ட கஷ்டங்கள் தன் குழந்தைகள் படக்கூடாதுன்றது தீர்மானமா இருக்கிறவர்கள் நம்முடைய தாயும் தகப்பனும் தான். அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அந்த அப்பா அம்மா கால டெய்லி நமஸ்காரம் பண்ண ஒருத்தன் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. அதனால அப்பா அம்மா இருக்கா நன்னா நமஸ்காரம் பண்ணுங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம், அது ஒரு பெரிய பாக்கியம் நிஜமாவே. அத்தனை விசேஷம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 60 கல்யாணம் நடந்தது, நான் போயிருந்தேன். இந்த தாத்தா ஒரு பெரிய சந்தோஷமா இல்லை. நான் கேட்டேன் என்ன ஆச்சுன்னா, இல்ல எனக்கு 60 ஆயிடுத்து, எங்க அப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார், இப்பதான் ஒரு வருஷம் மட்டும் தவறி போயிட்டேன். எங்க அப்பா இருந்த எனக்கு என்னோட கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண 60 ஒரு ஆசீர்வாதம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், மிஸ் பண்ணிட்டேன்னு எழுதார். அசந்து போன 60 ஆயாச்சவர், ஆனாலும் தன்னுடைய தாயும் தகப்பனும். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் உண்டு, அவருக்கு டெய்லி காதால எழுந்தவன முதல்ல அம்மா அப்பா நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மற்ற வேலையே, டைம் தான் பூஜை எல்லாம் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார், ஆனா முதல்ல தாயும் தகப்பன். அது பெரிய பாக்கியம், அது பெரிய ஆசீர்வாதம், அது பெரிய கொடுப்பன. அம்மா அப்பாவுடைய பெருமை மகிமை நிறைய நமக்கு புரியணும். 10 சுமந்தவளுக்கு நம்ம 1,000,000,000,000,000 தடவை நமஸ்காரம் பண்ணாலும் சமானம் இல்லை. நம்ம அப்பா அம்மாவோட மரியாதை நம்ம அப்பா அம்மா ஆகும்பொழுதுதான் நமக்கு புரியறது, அதுக்கு முன்னாடி நிச்சயமா நமக்கு தெரியறது இல்லை, ஒத்துண்டுதான் ஆகணும். நம்ம குழந்தைகள் வளர்க்கும் போது நிஜமாவே நம்ம அப்பா அம்மா தெய்வம் நமக்கு அப்பதான் தெரியறது, அது வரைக்கும் தெரியறதே கிடையாது. எவ்வளவு அவ கடமை பண்றா அப்படின்னு நமக்கு குழந்தைய வளர்த்து 4 மாசம் 6 மாசம் 1 வயசுக்குள்ளேயே அப்பா அப்படின்னு ஆயிடுறது, வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது 1 வருஷத்துக்குள்ளேயே. இப்ப அத்தனை வயசு வளர்த்து இந்த ஸ்கூல அந்த ஸ்கூல நம்ம குழந்தை பிறந்தோட நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் பார்த்தோன்னா குழந்தைகளை சுத்தியே போயிட்டு இருக்கும். தசரதன் அப்படிப்பட்டவனா, அதனால ராமன் அப்பேற்பட்ட மரியாதை. குழந்தைகளுடைய சேஃப்டிய பார்த்து பார்த்து ஒரு அரண்மனை கட்டினது அப்படின்னா தசரதனுடைய அரண்மனை தானா. ஒரு ஓரத்துல கூட ஒரு சாஃப்ட் கார்னர் கிடையாது, ஒரு ஷார்ப் கார்னரே கிடையாது, எல்லாம் சாஃப்டா இருக்குமா. குழந்தை தடிக்க விழப்படாதுன்னு எல்லாத்தையுமே மாத்தினாராம் தசரத சக்கரவர்த்தி. ஏன்னா ராமனுக்கு விழுந்துடப்படாது அடிபட்டப்படாதுன்னு பார்த்து 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 அவ்வளவுதான், அவ்வளவு சிரேஷ்டம். அதனால தசரத சக்கரவர்த்தி மேல அவ்வளவு மரியாதையும். ராமனை கூப்பிடுவாராம், வருவானா ராமன், அப்பா கூப்பிட்டு எழாமே அப்படின்னு. குழந்தை ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டு மறந்து போயிடுத்து, சரி நீ கிளம்பு அப்படின்னு. சரிப்பா அப்படி கிளம்பி போயிடுவான். கொஞ்ச தூரம் போவான ராமன், இப்படி போகும்போது பத்திரிக்கையே ராமராமன் ஞாபகம் வந்தது, வா வா அப்படின்னு வரான். நம்மள நம்ம அப்பா அம்மா இப்படி பண்ணா எப்படி ரியாக்ட் பண்ணும், ஒரு நாள் இல்ல டெய்லி இதே பண்ணிட்டு இருக்கா. அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுத்துன்னு முதல்ல டாக்டர் டைஷன் போயிடும், என்னமோ சரியில்லை வர வர கூப்பிடுறாரு, மறந்து போயிட்டா, திரும்பி போன்றார், திரும்பி வாண்டார், உனக்குதான் வேலை இல்லை எனக்கு வேலை இல்லையா, நிச்சயமா வந்துடும். ஏன்னா நம்மளுடைய பேஷன்ஸ் லெவல் இவ்வளவுதான், முக்கியமா அப்பா அம்மா கிட்ட நமக்கு பேஷன்ஸே இல்லை, அப்படியே இருக்கனாலும் ஓரளவுக்கு தான் இருக்கு. அப்படி ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பேஷன்ஸ் சத்தியமா இல்லை. நான் ஒரு யூடியூப் வீடியோவோ அட்வர்டைஸ்மெண்ட்டோ பார்த்தேன், ஒரு வயசானவர் பார்க்குக்கு பிள்ளை ஐஷ்மே உட்கார வைக்கிறான், அவருடைய பார்த்துட்டு இருக்கார், ஒரு பறவை கத்துறது, இது என்னன்னு கேட்கறான். உடனே அவன் பேர் சொல்றான், குக்குவோதோ சொல்றான், திருப்பி ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல திருப்பி இது என்ன பறவைன்னு கேட்கறான். அப்பா கேட்கிறார், திரும்பி புள்ள சொல்றான், மூணாவது வாட்டி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை தடவை கேட்பேன், இதையே திரும்பி திரும்பி சொல்லணுமா, கத்து கத்துன்னு கத்தி விட்டுறான். அப்பா ஒண்ணுமே இல்லை, பொறுமையா நடந்து போறார். உள்ள போய் ஒரு டைரியை கொண்டு வந்து படி அப்படின்றார். உடனே ஒரு பேஜ் எடுத்து படிச்சு திறந்து காட்டுறார். ஆச்சரியமா கரெக்டா ஜப்பனீஸ் மியூசிக் வரும் பேக்ரவுண்ட். அப்ப அந்த டைரியை திறந்து பார்க்க சொல்றார். டைரி திறந்த உடனே அது அப்பா எழுதியிருக்கார், இன்னைக்கு அந்த பேர்டை பார்த்து என் புள்ள 35 தடவை கேட்டான், 35 தடவை நான் சந்தோஷமா பதில் சொன்னேன்னு அந்த பிள்ளை ஆடுறான், சாரிப்பா அப்படின்றான். 35 சந்தோஷம், குழந்தை ஒரு விஷயம் திரும்பி திரும்பி கேட்டதுன்னா எவ்வளவு ஜாலியா நம்ம திரும்பி திரும்பி சொல்லித்தரும். அதுக்கு எத்தனை அதுக்கு வார்த்தை வரல, ஆனா அது கேட்க 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 அது என்ன அழகா கேட்கறப்ப ரசிக்கிறோம் இல்லையா. இந்த ரசனை நமக்கு தெரியவாக்கிட்ட வரமாட்டேங்க, இந்த ரசனை அவ ரசிக்கிறா இல்லையா. அந்த குழந்தைகளை நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வயசாக வயசாக பெரியவா வளர்ந்த குழந்தைகள், இது வளர்ற குழந்தைகள் வளர்ந்த குழந்தை ரெண்டு கேட்டகரி தான். அந்த வளர்ந்த குழந்தை உடனே இந்த பிள்ளை அப்பாவை கட்டி பிடிச்சு ஓ நடறான், சாரிப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கான். அப்ப அந்த மாதிரி ராமச்சந்திர மூர்த்தியா அப்ப கூப்பிடுற, வாடா அப்படின்றார். உடனே ராமன் வரானா, இதுக்குடா வர சொல்லி வந்து வர சொல்லிட்டு முதல்ல ஏண்டா போக சொல்லாருனா, போகும்பொழுது பின்னழக பாக்கணுமா, வரும்பொழுது ராமனுடைய முன்னழக பாக்கணுமா. அந்த உடனே கேக்குறார், அப்பா அதோ சொன்னாலே, ஆ குழந்தை காலையில டிஃபன் சாப்பிட்டியாடா, இது கேட்கறதா கூப்பிடுறான். இது ஒரு காரணமா எதுக்குன்னா, அந்த ராமனை ரசிக்கணும். அவ்வளவு தூரம் பிரீத்தியுடைய தசரதன் கை கை காலில் வரைக்கும் விழ போறாராம், ராமனை காட்டுக்கு அனுப்பாதேடி பொண்ணே அப்படின்னு. கடைசியில வேற வழி இல்லாம அடுத்த நாள் காட்டுக்கு அனுப்புறான். அந்த பட்டாபிஷேக சமயத்துல அடுத்த நாள் பட்டாபிஷேகம்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. முன்னாடி நாள் விரதம் எல்லாம் இருக்கான், பகவான் ஊரே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். அடுத்த நாள் காலத்தால ராமனை காட்டுக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கு தசரதற்கு வாய் வார்த்தை வரலையா. கைகேயி சொல்றாளாம், ஏன் அப்பா டல்லா இருக்கார் அப்படின்றா. ராமன் கேட்டவொடனே கைகேயி சொல்றா, இல்லப்பா 14 வருஷம் நீ வனவாசம் போகணும், பரதன் ராஜ்ய பரிபாலம் ஆகணும்னு சொல்லி நான் கேட்டேன், அது சொல்றதுக்கு தான் உங்க அப்பா அப்படி வருத்தப்படுறார் அப்படின்னு, அதனால நீ காட்டுக்கு போகணும்னுட்டான். சொன்ன உடனே ராமன் கை கூப்பிக்கணும், இது ஏமா அப்பா சொன்னார்னு சொன்ன, நீ சொன்னாலே போவேனேம்மா, கைகேயமா தான் நீ சொன்னாலே போவேன், நீ சொல்ற வார்த்தையை நான் கேட்க மாட்டேனா, சந்தோஷம் பரதன் தானே, அதான் அப்பாவுடைய வாக்கு இவ்வளவு, அப்பா உனக்கு சத்தியம் பண்ணிருக்கா தானே, எங்க அப்பாவுடைய சத்தியத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், உயிரை கூட விடுவேன் அப்படின்னு சந்தோஷமா கிளம்புறானா காட்டுக்கு. சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற, ரொம்ப அழகா பெரியாழ்வார் சொல்ல, இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அப்பா அம்மா மேல கோபம் வரணும், என்னென்ன வார்த்தைகள் உண்டு அத்தனை வார்த்தைகளும் வரணும், ஆனா ஒரு வார்த்தை கூட வரலையா, ஒரு கோபம் வரலையா, மனசுல ஒரு துக்கம் வரலையா. அப்பா இவ்வளவு நாள் எப்படி பார்த்தார், இப்ப வனவாசியா பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப அப்பாவுடைய சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய தர்மம் பொறுப்பு அக்கறை கடமை எனக்கு உண்டு, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு துளி கூட கோபம் இல்லாமல் பகவான் சந்தோஷமா கிளம்புறான். அப்ப சில இடங்கள்ல சொல்றா பெரியவா, தசரதன் சொல்றான், ராமா இந்த ராஜ்யம் உனக்குரிய ராஜ்யம், இப்ப கூட ஒண்ணும் இல்லடா, நீ அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டு இந்த ராஜ்யத்தை நீ எடுத்துக்கலாம், உனக்கு முழு ரைட்ஸ் உண்டு எடுத்துக்கோடான்றார் பகவான். சொல்லாங்க, எனக்கு அப்படி ஒரு ராஜ்யம் வேண்டாம்ப்பா, உன்னுடைய சத்தியம் உங்களுடைய பெருமை உங்களுடைய மரியாதை உங்களுடைய தர்மம் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சந்தோஷமா பகவான் காட்டு கிளம்பினான். அப்ப என்ன ஒரு மரியாதை இருக்கும் பாருங்க அப்பா அம்மா கிட்ட. இத சொல்லிட்டு போய் நேர கௌசல்யா மாதாவை பார்க்க போறான் ராமச்சந்திர மூர்த்தி. பார்க்க போகும்பொழுது கௌசல்யா மாதா, என்னடா பட்டாபிஷேகம் ஆடான் இல்லம்மா, இந்த மாதிரி காட்டுக்கு போகணும்னு அப்பா சொல்லியிருக்கார், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கார், அப்பாவுடைய வாக்கை காப்பாத்துறதுக்காக நான் காட்டுக்கு போறேன் அப்படின்றா. கௌசல்யா அழறா, குழந்தை என்ன ஐஷன் போயிடுறா அப்படின்றா. இப்ப பகவான் சொன்ன வயசான காலம், நீ இங்கே வர வேண்டாமா, இங்க இரு அப்படின்னுட்டு. ஒன்னும் இல்லம்மா, ஒரு 9 வருஷம். உடனே கௌசல்யா பாக்குறாளாம், 14 வருஷம் ஆச்சுடா. ஆமாமா, முதல்ல ஒரு 9 வருஷம், அப்புறம் ஒரு 5 வருஷம், கணக்கெண்ணுமே 14 வருஷம் தான். இந்த பிரிவாரத்தை எப்படி பேசணும்னு, ஏன்னா வயசாக வயசாக மனசு கொஞ்சம் பலகீனமாகும், ஒவ்வொரு ஸ்டேஜும் நமக்கு மனசு பலகீனமாகும், வியாதி வந்தா பலகீனமாகும், தூங்கல் என்ன மனசு பலகீனமாகும், டயர்டா இருந்தா மனசு பலகீனமாகும். அப்ப வயசாகும் பொழுது அவ மனச ஒரு பலகீனம் சுவாவமா வந்துடும், அது நமக்கு நமக்கு வயசாகும் போது தான் புரியும். நிச்சயமா ஒவ்வொரு ஸ்டேஜுமே டீனேஜ் அப்படின்ற விஷயம் நமக்கு அதுக்கு முன்னாடி புரியாதே, டீனேஜ் வந்தவொடனே அந்த விஷயங்கள் யாரும் சொல்லித்தர வேண்டாம், நமக்கு தானாகவே பயாலஜிக்கல் மாற்றம் தெரியுது உண்டாகிறது. அந்த மாதிரி அந்த வயசாகும் போது தான் புரியும், அவ்வளவு அழகா பகவான் சொல்றாமா, அவர் 9 வருஷம்மா, அப்புறம் 5 வருஷம்மா, அப்புறம் 14 பெருசா தெரியுது தான், டபுள் டிஜிட்ல. முதல் 9 வருஷம், அப்புறம் 5 வருஷம். அப்ப என்ன பண்றாங்க கௌசல்யா, முதல் 9 வருஷத்தை கவுண்ட் பண்ணிட்டே இருந்தாலும், அப்புறம் இன்னும் 5 வருஷம்தான், இன்னும் 4 வருஷம்தான், முதல்ல 14 பெருசா இருக்கும். எப்படி அப்பா அம்மா கிட்ட பேசணும் ராமன், நான் நினைச்சு நினைச்சு அசந்து போயிருக்கேன். முத முதல்ல படிச்சுட்டு ரொம்ப சிம்பிள் விஷயம்தான், ஆனா எத்தனை அழகா ஒரு தாய் தகப்பனிடத்துல அந்த பிரீதி, அவ மனசுக்கு சமாதானம், அவன் காட்டுக்கு போக போறான்றது பெரிய துக்கம், அந்த துக்கத்தை மாத்தி தந்துட்டு சமாதானமா அழகா ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு கிளம்புறான். ஒரு தாய் தகப்பனிடத்துல கௌசல்யா ராமன் தசரத ராமன் இவன் தான் அவ்வளவு சிரேஷ்டம் பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. அத்தனை அழகா காட்டுக்கு போறான், காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா தவறிட்டார்னு எல்லாம் பரதன் சொல்றான், அப்பையும் பரதன் சொல்றான், அம்மா அண்ணா அப்பாவோட சத்தியம் அப்பாவோட போயாச்சு, நீ திரும்பி நாட்டுக்கு வந்துடும் பகவான் சொல்றான். கிடையவே கிடையாது, இப்பதான் அவன் இருக்கணும், அப்பா இருந்த பொழுது கூட வந்துடும் அப்பா பிளீஸ், எனக்கு 14 வருஷம் முடியல, கொஞ்சம் மாத்திக்கோங்கன்னா கேட்க முடியும், இப்ப வேற வழியே இல்ல, 14 வருஷம் நான் காட்டுல இருந்தே தீருவேன், இல்லாட்டி தசரதன் போனா ராமன் சத்தியத்தை விட்டுட்டான், எங்க அப்பா தப்பா பேசுவா, அதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டேன்னு அப்பாவுடைய பெருமைக்காக 14 வருஷம் காட்டுல இருந்த உத்தமன் ராமச்சந்திரமூர்த்தி. அப்ப வயசானவாள் இடத்துல அந்த அப்பா அம்மா இடத்துல, முக்கியமா அப்பா அம்மா இடத்துல எத்தனை பிரீத்தியோட அவ வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு பாத்துக்கோங்க. அந்த வார்த்தைகளுக்கு உரிய மரியாதை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு அழிவு கிடையாது, நம்ம எப்படி பேசணும் அப்படின்றது, அவ எப்படி வேணா பேசலாம், சாஸ்திரம் சொல்றது, அவள் என்ன வேணா பேசலாம், ஃபுல் ரைட்ஸ் அவளுக்கு இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம், நம்மள எப்படி வேணா பேசலாம், ஏன்னா கர்ப்பத்தை சுமந்திருக்கா, அவ்வளவு பண்ணிருக்கா, அவ பைத்திகார்த்தனமா கூட நம்மள சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது, இது தர்மம். இத ராமன் நடத்தி காட்டுறான், லக்ஷ்மணன் திட்டுறான் அப்பாவை, அவ ராமன் சொல்றான், என்னடா யார பேசல, ஜாகிரதன் மிரட்டுறான் பகவான், ஏண்டா அப்படின்னா அப்பா அவ்வளவுதான், அப்பா அம்மா அதுக்கு மேல வேற ஒரு குவாலிட்டியுமே வேண்டாம், வேற ஒரு குவாலிட்டி வேண்டாம். எந்த இடத்துலயுமே பிரகலாதன் பாருங்க, அப்பாவை தப்பா பேசினான் கோச்சின்னு ஒரு இடத்துல பார்க்க முடியாது, இத்தனைக்கும் அப்பாவை தப்பா பேசுறதுக்கான எல்லா ரைட்ஸும் அவனுக்கு இருந்தது, லாஜிக்கலா அவன் பண்ண எல்லா சார்ஜுக்கும் பிரகலாதன் என்ன வேணாலும் இரண்யகசிபு பேசலாம், ஆனா ஒரு இடத்துல கூட இரண்யகசிபு பேசவே இல்லை. நரசிம்மமூர்த்தி என்ன வரம் வேணும்னு கேட்கும் பொழுது கூட அப்பாவுக்கு நல்ல கதி குடுன்னு கேட்ட ஒரு பிள்ளை பிரகலாதன், அப்படி வாத்சல்ய ராமன். அதனால ராமனை போல அப்பா அம்மாவை கொண்டாடணும், அவ வார்த்தைகளுக்கு அத்தனை மரியாதை கொடுக்கணும், ஆயுசு முழுக்க அவளுக்கு நாம நன்றி கடன் பட்டிருக்கும். இல்ல செகண்ட் தாட்டே உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், அவளுக்கு நாம நன்றி கடன் கட்டாயம் பட்டிருக்கோம். இன்னைக்கு நாம உட்கார்ந்து இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், நடக்கிறோம், நம்ம எந்த லெவல்ல எந்த ஹைட்ல போனாலும் விதை அவ போட்டது, அவ விதைச்ச விதை. இந்த செடிய மரமான பிறகு பெருசா வேலி எல்லாம் போடவே வேண்டாம், அது தன்னைத்தானே காப்பாத்திக்கும், பெருசா தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம், எங்க தண்ணி இருக்கோ அங்க வேறு ஓடிண்டு போய் தண்ணி எடுத்துக்கும். சின்னதா இருக்கும்போதுதான் வேலி போடணும், டெய்லி தண்ணி விடணும், பூச்சி அரிக்காம பாத்துக்கணும். அந்த ஸ்டேஜ்ல நம்மளை பக்குவப்படுத்தி காப்பாத்தி கொடுத்தது நம்முடைய தாயாரும் தகப்பனாரும் தான். நம்ம கீழே விழுந்தோம்னா பதறும், எத்தனையோ ராத்திரி நம்ம தூங்காம இருந்திருக்கோம், எத்தனையோ நாள் அவ சாப்பிடாம இருந்திருக்கா, அது அம்மா எல்லாம் பாக்கலாம், சாப்பிட உக்காரோ குழந்தைக்கு அப்பதான் ஆய் வரும், அப்படியே விட்டுட்டு போவா, ஏன்னா அது குழந்தை. அப்ப அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் நிச்சயமாகவே அவ்வளவு மரியாதை கொடுத்து அதன்படி கடைசி வரைக்கும் நடந்து காட்டின ஒருத்தன் ராமச்சந்திரமூர்த்தி, அந்த வாத்சல்ய ராமன். சோ அதனால ராம விஷயம் எதுக்குன்னா நாம எப்படி நடந்துக்கணும்னு தான், அவ்வளவு அழகா ஒரு தாய் தகப்பனிடத்துல ஒரு புத்திரனாக, அதே மாதிரிதான் புத்திரி, ரெண்டு காமன் தான் அது, எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா ராமன போல நடந்துக்கணும். ஜெய் போலோ வாத்சல்ய ராமமூர்த்தி கி ஜெய். முடியல, நிறைய இருக்கு. ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம், ராம 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 ராம, ராம ராம ராம, ராம 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 ராம, ராம சீதாராம். முதல்ல வாத்சல்ய ராமனை பார்த்தேன், தாய் தகப்பனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கௌசல்யா ராமன், தசரத ராமன். பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அண்ணன் ஒரு பிரதர் எப்படி இருக்கணும் அப்படின்றத ராமன் அத்தனை அழகா நடத்தி காட்டுறான், நடந்து காட்டுறான். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சகோதர பாசம் இருக்கு, ஆனா கரெக்டா ஒரு உதாரணம் காட்டணும் அப்படின்னா ராமாயணம் தான். மகாபாரதத்தில் கூட சமயத்தில் பஞ்சபாண்டவர்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வருது அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனா ஸ்ரீமத் ராமாயணத்துல அத்தனை அழகா ஒரு சகோதரனிடத்துல எப்படி பழகணும் அப்படின்னு காட்டி கொடுக்கறது ராமச்சந்திரமூர்த்தி. அவன் நாலு பேருமே, ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன், சரியா? ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் இப்படிதான் சொல்லணும். பிறந்த ஆர்டர் படி பார்த்தா முதல்ல ராமன், அடுத்தது பரதன், அப்புறமா லக்ஷ்மணன் சத்ருகன், ட்வின்ஸ். ஆனா நம்ம எல்லாருமே ராம லக்ஷ்மண பரத சத்ருகன அப்படின்னு தான் சொல்லுவோம். அத்தனை தூரம் ராமனும் லக்ஷ்மணனும் ஒன்னா, பரதனும் சத்ருகனனும் ஒன்னா, அவள் ரெண்டு பேர் அப்படி இருப்பாளாம். நாலு பேர் ராமச்சந்திரமூர்த்தி அவ்வளவு அழகா ஒரு பிராத்ருபாவம், பிரதர் அப்படின்றோம் இல்லையா, அந்த பிரதர்ஹுட் அவ்வளவு அழகா காட்டி கொடுக்கிறான் பகவான். விசேஷமாக சம்மனு ஒவ்வொரு நாளும் லக்ஷ்மணனா இருக்கட்டும், பரதனா இருக்கட்டும், சத்ருகனனா இருக்கட்டும், அவ்வளவு அழகா நடந்து காட்டான் பகவான் ராமன். அத்தனை ஜோர், அத்தனை விசேஷமாக பார்த்து 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 நடந்துக்கிறானா ராமச்சந்திரமூர்த்தி. பரதன் மேல அப்படி ஒரு ஆசை, லக்ஷ்மணன் மேல அப்படி ஒரு ஆசை, சத்ருகனன் மேல அப்படி ஒரு ஆசை. ஒரு சந்தர்ப்பத்துல ராமனிடத்துல கேட்கிறாளாம், உனக்கு ரொம்ப பிடிச்சது யார், பரதனா லக்ஷ்மணனான்னு ஒரு கேள்வி வர்றது. அப்ப ராமன் சிரிச்சானா, சிரிச்சுண்டு கேள்வி கேட்டவாள கேட்கிறானா, ஏன் இல்லை, ஏன் சத்ருகுணன் வரவே இல்லை, லிஸ்ட் ஏன் சத்ருகுணன் இங்க கொண்டு வரல. அப்பா வாசனா, இல்லை எப்பொழுதுமே பரதன் லக்ஷ்மணன் தானே உன் பக்கத்துல நிறைய இருந்து நாங்க பார்த்திருக்கோம், சத்ருகுணன் நீ பெருசா பேசியோ பழகியோ நாங்க பார்த்தது இல்லையே ராமா, அதனாலதான் பரதன் லக்ஷ்மணன் அப்படின்னு. பகவான் சிரிச்சான், ரொம்ப பிடிச்சது லக்ஷ்மணனே பரதனே அப்படி நீங்க நினைச்சிருக்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சத்ருகுணன் அப்படின்னு விட்டானா. எல்லாருக்கும் அதிசயம், ஏன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவ்வளவு அழகா ராமன் சொல்றான், சத்ருகுணன் அவன் நித்திய சத்ருகுணன், எல்லா சத்ருக்களையும் ஜெயிச்சவன், அத்தனை விசேஷமானவன். லக்ஷ்மணன் நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்பான், பரதனும் அப்படியே கேட்பான். அந்த பரதனுக்கு வேண்டியபடி எல்லாத்தையும் பண்ணி தந்து அவன் கூடவே இருக்கிறவன் அந்த சத்ருகுணன், அத்தனை விசேஷமானவன். அதனாலே எனக்கு சத்ருகணனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பகவான். பிரதர்ல யாரா, சத்ருகணன் தான் ரொம்ப பிடிச்சவன் லக்ஷ்மணனை காட்டிலும், பரதனை காட்டிலும். ஏன்னா லக்ஷ்மணனை பத்தி சொல்லும்பொழுது பகிப்ராண இவாபராக அப்படிதான் வசிஷ்டர் பேர் வைக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கா பேர் வைக்கிற, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகன்னு சொல்லிட்டு பகிப்ராண இவாபராக. ராமனுக்கு நமக்கெல்லாம் ஒரு மூச்சு இல்லையா, ராமனுக்கு ரெண்டு மூச்சு, ஒன்னு உள்ள இருக்கா ஒன்னு வெளியில இருக்கா, வெளியில இருக்கிறது யாரானா லக்ஷ்மணன் அப்படின்றார். அப்படிப்பட்ட லக்ஷ்மணனை காட்டிலும் சத்ருகன இடத்துல பகவானுக்கு பிரீத்தி ஜாஸ்தி அப்படின்னு சுவாமியே சொல்றார். பரதனுக்காக வரம் வாங்கிட்டு விட்டா கைகேயி, ராமனை காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா. அப்ப பகவான் சந்தோஷமா, பரதன் தானேம்மா என் பரதன், பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்றானா, இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன வேணும், பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அப்படின்னா நான் பர்மனண்டாவே கூட காட்டில் இருக்கேன். உலகத்துல சொத்துக்காக நிறைய சண்டை வரும் இல்லையா, ஆனா இங்க அதை பத்தி பிரச்சனையே இல்லையா. அழகாக ராமன் சொல்றான், பரதன் தானேம்மா பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்றானா, ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப ஜோரா அதுக்கேத்த மாதிரி நான் காட்டிலேயே இருக்கேனே, எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு ராமச்சந்திரி முகம், ராமச்சந்திரமூர்த்தியுடைய முகத்துல அவ்வளவு ஆனந்தமா. ஏன்னா என் தம்பி என் பரதன், என்னுடைய சகோதரன் தானே, துளி கூட முகத்துல பயப்படாம வருத்தப்படாம கோபப்படாம பொறாமப்படாம இருந்த ஒரு பிரதர் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி. லட்சுமணன் சொல்றாரு, நீ காட்டுக்கு வர வேண்டாம்டா குழந்த, நீ ஆத்துல இருடா, அப்பா அம்மா பாத்துக்கோடா, இல்லைன்னா கட்டாயம் வந்துருவேன்டா கடைசியில. அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த லக்ஷ்மணன் மேல அவ்வளவு அக்கறை உண்டா ராமனுக்கு. சமயத்துல லக்ஷ்மணன் எப்படி கண்ணு சொருகுமா, ராமன் போய் சொல்லுவார், ரெஸ்ட் எடுத்துக்கோடா லக்ஷ்மணன், இல்ல வேண்டாம் நான் பரவாயில்ல அப்படிங்குவார். அப்படி அந்த சகோதரத்துவத்துல ராமன் அவ்வளவு சிரேஷ்டம், லக்ஷ்மணா லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னு புலம்பின்றே இருப்பார். 24 மணி நேரம் லக்ஷ்மண தியானம் தான் ராமனுக்கு, பரத தியானம் தான், சத்ருகுண தியானம் தான், எதுவா இருந்தாலும் லக்ஷ்மணா 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 லக்ஷ்மணா. அத்தனை தூரம் ஒரு பிரீதி, பகவான் அவ்வளவு சிரேஷ்டம். பகவான் ராமன் வனவாசத்துக்கு வந்துடுறான் சீதா மாதாவோட, அவ்வளவு ஒரே ரூம்ல தான் தங்கல பர்ணசாலையில. அவ்வளவு அழகா பகவான் ராமன் பர்ணசாலை கட்ட சொல்றான். அவ பகவான் பெட்ரூம் கட்டல, அந்த டிசைன் போட்டு கொடுக்கும்போது பெட்ரூம் டிசைன் பண்ணல, மற்ற எல்லா ரூமும் போட்டிருக்கான், லிவிங் ரூம், கிச்சன் ரூம், பூஜா ரூம் எல்லாம் பண்ணிருக்கான் அழகா. எதுக்கடா அப்படின்னா, லக்ஷ்மணன் நம்மள மாதிரி வயசு பயதானே, அவன் மட்டும் பெண்டாட்டியை பிரிஞ்சு தனியா இருக்கான், இப்ப நான் மட்டும் என் பெண்டாட்டியோட கூடி கொலா வருதோ அப்படின்னு சொல்லி பெட்ரூம்ன்ற ஒரு கான்செப்டே இல்லாம ஒரு வீடை கட்டினான் ராமன். பர்ணசாலைக்கு டிசைன் பண்ணி கொடுத்துட்டான். ஆனா லக்ஷ்மணன் அவ்வளவு அழகா பெட்ரூமையும் சேர்த்து ஒரு டிசைன் பண்ணி கட்டிட்டார். அப்ப ராமன் இதுக்கு ஆலிங்கனம் என்று சொல்றார், லக்ஷ்மணா உனக்கு தாண்டா அப்பா இல்ல, எனக்கு அப்பா இருக்காருடா, ரொம்ப அழகா பெரியவாசன் பிள்ளைக்கு வியாக்யானம் பண்றார். இந்த வெயில் காலத்துல போறவாளுக்கு அங்கங்க தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணீர் பந்தல் வச்சிருப்பான் நம்ம ஊர்ல. அந்த மாதிரி தசரதர் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் போனதுக்கு அப்புறம் ராமனை யார் நன்னா பார்த்துப்பான்னு யோசனை பண்ணி அவர் வச்ச தண்ணீர் பந்தல் தான் லக்ஷ்மணன் தான். பார்த்து 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 ராமன் கட்டி நேரான், எனக்கு உன்னோட நீதாண்ட அப்பா இல்லாதவன் லக்ஷ்மணா, என்னோட அப்பா தோ இருக்கார் அப்படின்னு தன் தம்பியான லக்ஷ்மணனை தகப்பன் ஸ்தானத்துல வச்சு பார்த்த ஒருத்தன் ராமச்சந்திரமூர்த்தி. அந்த அன்புக்கு எத்தனை தூரம் விலை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னா அது ராமச்சந்திரமூர்த்தி. அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை வசதி, அழகா நிறைய பூவெல்லாம் பாக்குறானா காட்டுல, நீயெல்லாம் பார்த்துட்டு இந்த பூவெல்லாம் பரதனுக்கு மாலையா போட்டா நன்னா இருக்குமே அப்படின்றான். பரதன் எங்கேயோ இருக்கான், ஆனா பரதனுக்கு மாலையா போட்டா நன்னா இருக்குமே அப்படின்றான். வனவாசத்துல பகவான் நதியில தீர்த்தம் ஆடுறான், சில்லுன்னு இருக்கான். உடனே பகவானுக்கு மனசுல வச்சோ, இந்த சில் தண்ணியில பரதன் நந்தி கிராமத்துல வெடியர் காலம்புரை குளிப்பானே அவனுக்கு என்ன ஆகும்னு யோசிக்கிறான். படுவாவி, அவன் நிம்மதியா இருக்கிறது நான் கஷ்டப்பட்டு குளிச்சுட்டேன் சொல்லணும், அவன் சௌக்கியமா இருக்கு நான் காட்டுல வந்துட்டேன் அப்படின்னு புலம்பாம, பரதன் பாவமாச்சு அவனுக்கு குளிர் தாங்காச்சு தாங்காதே, ரொம்ப சுக்குமாரமான திருமேனியாச்சு. அதே சமயத்துல அங்க பரதன் புலம்புறான், ஐயோ அண்ணா அப்படி காட்டுல குடிச்சுட்டு பாரு, இங்கேயே எவ்வளவு சில்லுன்னு இருக்கே, அப்ப காடு எவ்வளவு சில்லுன்னு இருக்கும். அந்த ஹிருதயபூர்வமான ஒரு அன்பு, அவ்வளவு அழகா அந்த பிராத்ருபாவம், அத்தனை விசேஷம், அவ்வளவு ஜோர் ராமச்சந்திர மூர்த்தி. பார்த்து 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 ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரிதான் பரதன் ராமனை கூட்டின்னு போகிறதுக்கு வரா. அழகா ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்துடும் ராமா அப்படின்னு சொல்றதுக்காக வர. அப்ப தூரத்துல இருந்து மரத்து மேல ஏறி லக்ஷ்மணன் பார்க்கணும் பரதன், நிறைய சத்ரு சைன்யங்களோட எல்லாம் நிறைய சைன்யங்கள்லாம் வந்தவொடனே லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா அந்த பரதன் வரான்னா அவன் நிச்சயமா இங்க நீங்க இருக்கிறதும் பிடிக்காம சண்டை போட்டு அவனை துரத்துறதுக்காக வரான், நீ ஒன்னும் கவலைப்படாதீங்கோ, நான் போய் சண்டை போட்டு அவனை ஜெயிக்கிறேன் அப்படின்றான். அப்ப ராமன் சொல்ல, இல்லப்பா பரதன் அப்படி வரமாட்டான், நிச்சயமா ராஜ்யத்தை என்கிட்ட குடுக்கறதுக்கு தான் வருவான் அப்படி எல்லாம் சொல்ற. லக்ஷ்மணனுக்கு கோபமான கோபமா, கத்துக்கத்துன்னு கத்துறானா, பரதனை பத்தி இஷ்டத்துக்கு திட்டுறானா. அப்ப ராமனுக்கு கோபம் வந்துடுதான், இப்படியே திட்டினே இருந்தா இவனுக்கு அபச்சாரம் வந்துடுமே அப்படின்றதுனால ராமன் சொல்றா, ஓ லக்ஷ்மணன் எனக்கு புரிஞ்சு போயிடுத்து, கண்ட்ரோல் பண்ண தெரியணுமா சொல்றா லக்ஷ்மணனை பார்த்து. எனக்கு தெரிஞ்சு கொடுத்துறா லக்ஷ்மணா, உனக்கு வந்து காட்டுக்கு வந்துட்டோம்னு கஷ்டமா இருக்கு, நாட்டுல இருந்தா சௌகரியமா இருக்கான்னு தோணி போயிடுத்து, அதனால பரதன் மேல உள்ள கோபம் வருது, ஒன்னும் கவலைப்படாதே, பரதன் வந்தோடனே ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க சொல்லிடுறேன், நீ போய் சந்தோஷமா ராஜ்ய பரிபாலனை பண்ணுன்னுட்டாரான். உடனே இப்படி சுருங்கி வந்து உட்காந்துட்டாரான். ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்யானம் பண்றார். ஒரு வேர் உண்டு, அந்த வேரை காமிச்சா பாம்பெல்லாம் பின்னாடி போகும், அதுக்கு காட்டுல அந்த மூலிகை செடி பிரிக்கவால அந்த வேரை வச்சுட்டுதான் போகும், அது பக்கத்துல இருந்தா பாம்பு பக்கத்துல வராது. அந்த மாதிரி அந்த ராஜதாளின்னு சொல்லுவாங்க அந்த வேர் பேர், அந்த ராஜராளி வேக் அந்த நாகம் போலே பதுங்கினான் அப்படின்னு லக்ஷ்மணன். இந்த எல்லாரும் ராஜ்யத்துக்காக நாலு அண்ணா தம்பி சண்டை போட்டு பார்த்து, ராஜ்யம் வேண்டாம், நாலு அண்ணா தம்பி ஒதுங்கின ஒரே ராஜ்யம் கோசல தேச ராஜ்யம் மட்டும்தான். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் எல்லாம் தள்ளி விட்டுறாங்க. பரதன் எனக்கு வேண்டாம், லட்சுமணன் எனக்கு வேண்டாம், சத்ருகன் இந்த ஆட்டத்துக்கே நான் இல்லைன்னுட்டான். ராமச்சந்திரமூர்த்தி ஆரம்பத்தையே வேண்டான்ட்டான். அப்ப உடனேயே லக்ஷ்மணன் அமைதி அமைதி ஆக்கிட்டு, லக்ஷ்மணா பரதன் அல்ல வேண்டாம், வரட்டம் பார்க்கலாண்டா, அவனை சமாதானப்படுத்துறதுக்கு உடனே ஒரு அஸ்திரம் போடுற. எந்த இடத்துல எப்படி யார ஹேண்டில் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன வேணா பண்ணலாம், இல்ல ரொம்ப ஜாகிரதையா போய் அறையலாம், சும்மா நான் சொன்ன கேடான்னு சொல்லிருக்கலாம். அப்படி பண்ணியாச்சுன்னா சீதைக்கு முன்னாடி இவனுக்கு அவமரியாதை ஆயிடுமா. ஏன்னா எந்தெந்த இடத்துல யார் யாருடைய மரியாதையை நம்ம எப்படி காப்பாற்றணும்னு ஒரு மேனரிசம் உண்டு, சோசியல் மேனரிசம். குழந்தைக்கும் ஒரு மரியாதை உண்டு. நம்ம பத்து பேர் இருக்க திட்டம்னா அப்படியே கூணி குறுகி போயிடும். எந்த வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு, கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா வார்த்தை பிரயோகங்கள் அவ்வளவு அழகா ராமச்சந்திரமூர்த்தி ரொம்ப அழகா சொல்லலாம், உனக்கு ராஜ்யந்தான அவனு கொடுக்குறேன்னு கொடுக்க சொல்றேன்டான்னு விட்டான். உடனே அமைதி ஆயிட்டான். இல்லாட்டி போய் அடிச்சு திட்டி என்ன வேணா பண்ணலாம். ஆனா சீதைக்கு முன்னாடி லக்ஷ்மணனுடைய பெருமை வசப்படணும். ஒய்ஃப் நிச்சயமா வேற இல்ல, சந்தேகம் இல்ல. ஆனாலும் இந்த பிரதர்னு வரும் பொழுது அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஒரு மேனரிசம், அந்த ஒரு மரியாதையை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படி வந்து அதுக்கப்புறம் லக்ஷ்மண் தோல் மேல அப்படி கையெல்லாம் போட்டு பார்க்கலாம்டா பாக்கலாம்டா எதுக்கு அவசரப்படுற அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்ன ஒரு ராமச்சந்திரமூர்த்தி. அதே சமயத்துல யுத்தம் ரொம்ப முக்கியமான சில சில விஷயங்கள், பகவானுடைய ஒவ்வொரு அவனுடைய குணானுபவங்கள், அதாவது ராமாயணம்ன்றது வெறும் மித்து கிடையாது, சத்தியமா நடந்த விஷயம். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக், ஹவு டு லிவ் ஹாப்பிலி, ஹவு டு லிவ் வித் தி ஃபேமிலி, ஹவு டு லிவ் வித் தி பிரதர், ஹவு டு டீல் யர் மதர் அண்ட் ஃபாதர், இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஸ்ரீமத் ராமாயணம். அத்தனையும் இருக்கு, பேசாத விஷயங்கள் ஒன்னு பாக்கி கிடையாது. விரோதியை அவன் எப்படி ஹேண்டில் பண்ணும் எல்லாமே இருக்கு. அது இந்த மாதிரி நம்ம பாக்குறது இல்ல ராமாயணத்தை, கொட்டி கிடக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ராமாயணம் தான், புதுசா எதுவுமே சொல்லல, பட் அவருடைய இன்னொரு விஷன் அவ்வளவுதான். அவ்வளவு அழகா அந்த யுத்தத்துல லக்ஷ்மணன் ஒரு நாள் மூர்ச்சையாய் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஆஞ்சநேய மூர்த்தி போய் அழகா சஞ்சீவினி மலை எடுத்துட்டு வர போற. திரும்பி வந்து லக்ஷ்மணன் உயிர் பழச்சு எழுந்துக்க வரைக்கும் ராமன் பட்ட பாடு இருக்க சீதைக்கு கூட ராமன் இப்படி எழுதாரான்னு தெரியாது. லக்ஷ்மணனுக்கு அப்படி உருகி 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 உருகி, அந்த சமயத்துல ராமன் பேசுற வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும் வால்மீகி ராமாயணத்துல. அப்ப பகவான் எத்தனை தூரம் அந்த சகோதரர்களிடத்துல ஒரு பிரீத்தி வச்சிருக்கான் பாத்துக்கோங்க. அதனாலதான் ரொம்ப அழகா சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரு. படிக்கிறதுக்கு வேற யாராவது உண்டா, ராமனை தவிர வேற யாராவது படிப்பாளா, ராமனை மாதிரிதான் நடக்கணும் அப்படின்றார். அவ்வளவு சிரேஷ்டம் ராமச்சந்திர மூர்த்தி. அதனாலதான் ராமா ராமா ராமான் புலம்பினாராம் வால்மீகி மகரிஷி, கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். அவ்வளவு அழகா ராமா ராமா ராமான்னு வால்மீகி குயில் கத்திண்டே இருக்கான். அப்பேற்பட்ட ராமன், அவ்வளவு சிரேஷ்டம் பகவான். ராவண வதமெல்லாம் முடிச்சுட்டு அழகா ஜோரா திரும்ப வர புஷ்பக விமானத்துல வர, அப்படி வரும் பொழுது அவ்வளவு அழகா பரத்வாக சொல்றார், ராமா இருந்து சாப்பிட்டுட்டு போய் என்னுடைய ஆசிரமத்துல. இப்ப ராமன் லக்ஷ்மணன் எல்லாரும் இறங்குறான். 14 வருஷம் முடிய போடுது, 15வது வருஷம் ஆரம்பத்துல ராமா உன்னை நான் பாக்கலன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிருக்கான் பரதன். பரதன் பண்ணா கூடவே சத்ருகணனும் பண்ணிடுவான். அதனால 14 வருஷம் முடிகிற சமயம் ஆயிடுத்து, கரெக்டா கடைசி நாள். அப்ப உடனே பகவான் ராமன் ஆஞ்சநேயர் அனுப்புற, பரதன் போய் பாரு. அப்ப சொல்றார், நீ வாயு புத்திரன், எல்லா ஹிருதயத்துக்குள்ள நுழைஞ்சு பார்க்கக்கூடிய வாயு தான், உடம்பு முழுக்க வாயு இருக்கு இல்லையா, அந்த வாயு புத்திரன் நீ. அப்ப அவன் ஹிருதயத்துல எப்படி இருக்குன்னு பாரு. ஒரு கால் இந்த 14 வருஷத்துல இந்த ராஜ்யத்தை நம்மளே ஆண்டா தேவலையே உனக்கு ஏதாவது லேச ஆசை இருக்கான்னு பாரு. அப்படி இருக்குன்னா திரும்ப வந்து சொல்லு, நான் திரும்ப அப்படியே காட்டுக்கு போயிடுறேன். அவன் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கட்டும். அவன் இல்ல நான் வரணும்னு தான் நினைச்சிருக்கானா சொல்லு, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படி சொல்லி அனுப்புறான் பகவான். அதாவது 14 வருஷத்துல மனுஷாவோட புத்தி ஒருவேளை மாறி இருந்ததுன்னா நம்ம போய் அந்த தொந்தரவு பண்ணிடப்படாது, அவனுடைய சந்தோஷத்தை கெடுத்துடப்படாது. அப்ப ஒரு சகோதரனுடைய சந்தோஷத்துல எத்தனை ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாத்துக்கோங்க. தன்னுடைய ராஜ்யம் தான், அவன் எப்படி சந்தோஷப்படலான்னு சண்டையும் போடலாம். பகவானுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கு, மூத்தவன் லாபடி அவன் தான், எல்லாம் உண்டு. ஆனாலும் ஒரு கால் மனுஷ மனசு தானே, நம்ம எல்லாருமே யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா ரொம்ப பெருசா எடுத்துக்கிறோம். அவ பண்ண நல்லதெல்லாம் அந்த சமயத்துல மறந்தே போயிடும். நம்மளோட சுபாவம் என்னன்னா, ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல யாராவது ஒரு ஒரு வார்த்தை சொல்லிட்டா, அல்லது ஏதான ஒரு தப்பு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பா நடந்துட்டா வச்சுக்கோங்களேன், அந்த ஒண்ணுத்தை பெருசாக்கிண்டு அவ பண்ண அத்தனை நல்லதையும் ஓரத்தை தள்ளிடுவோம். அவளுக்கு ஒரு முத்ரை குத்திடும், அவ அப்படிதான் எனக்கு ஒரு நாள் தெரியாம போயிடுது அப்படின்றோம். நிறைய விஷயங்கள்ல பாக்கலாம். இது நம்முடைய சுபாவம். ஆனா ராமன் அவ்வளவு அழகா அப்ப கூட பரதனுடைய சந்தோஷம் கட்டுப்படப்படாது. ஒருவேளை ஆசை வந்திருந்தா பரவாயில்ல, நீ எனக்கு சொல்லு அப்படின்றார் ஆஞ்சநேயமூர்த்தி. எவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க, தப்பா சொல்லியாச்சாலும் வம்பு, சரியா கண்டுபிடிக்கலனாலும் வம்பு. அதனால ஆஞ்சநேயர் அனுப்புற, ஆஞ்சநேயர் பாக்க கரெக்டா ஆஞ்சநேயர் வரும்பொழுது அக்னி பிரவேசம் பண்றதுக்கு உள்ள இறங்க போறான் பரதன். அப்பதான் ஆஞ்சநேயர் அவ்வளவு அழகா ராமாயணம் சொல்லி, அது கோசல தேசத்துல என்ன ஸ்லாங்ல பேசுவாளோ அந்த ஸ்லாங்ல ராமாயணத்தை சொல்லி பரதன் அக்னி பிரவேசம் பண்றதை தடுக்கிறார். அத்தனை சிரேஷ்டம் ராமச்சந்திரமூர்த்தி, அவ்வளவு அழகு. அப்ப ஒரு சகோதரனிடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, ராமன் போலே சகோதரன் சகோதரி, இது ஜென்ரலா சொல்றேன். அப்ப நிஜமாவே உலகத்துல ரொம்ப பெருசு தெரியுமா, அன்பு ஒன்றுதான். அது எல்லாம் டெம்பரவரி, எல்லாமே டெம்பரவரி, உலகத்தை உலகமே டெம்பரவரி தான். ஜெகத் மித்யா, சங்கர சொல்றார் ஜெகத் மித்யா. லவ் நிஜமாவே பியூரஸ்ட் ஃபார்ம். பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய எமோஷன்ல நம்ம அழகான இந்த அன்பை அசிங்கப்படுத்திடுறோம், களங்கப்படுத்திடுறோம். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தருக்கிட்ட சம்பந்தமே இல்லாதவர்கிட்ட அன்பு எதிர்பார்த்துட்டு இருக்கும். வாட்ஸ்அப்ல வர ஸ்மைலியை நம்புறோம், எதிர்க்க சீக்கிரம் நம்ப மாட்டேங்கிறோம். ஃபேஸ்புக்ல ஒரு 1000 லைக் வந்துருக்குன்னா வா அப்படின்றோம். அது நேரடியா இல்ல இது சரியில்லைன்னு ஒருத்தர் சொன்னானா அவ சொல்றதை ஏத்துக்க மனசு நமக்கு இல்லை. இல்ல ஒரு முகமூடி போட்டுருந்தானே ஃபேஸ்புக்ல, ஒவ்வொருத்தரும் அதே எமோஷன்ல இருக்கும், கடுப்புல உட்காந்து சரி மைண்ட் டைவெர்ட் பண்றதா ஃபேஸ்புக்ல உட்காரணும். யாரு இருக்கீங்க தெரியும், நான் ஜென்ரலா சொல்றேன் சரியா. அதோட லைக்க போடும், வா மில்லியன் லைக்ஸ் அப்படி லைனா இப்படி தம்ஸ் அப் எல்லாம் போட்டோம்னா கடுப்பு, வீட்டுல சண்டை போட்டு உட்காந்து தம்ஸ் அப் அடிச்சுட்டு இருப்பான். நிறைய பேர் அனுபவம் போல இருக்கு. அது நல்ல வேலை கூட இருக்கலாம், அதோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா தந்துருவில்லை, அதுல அதுக்கு மட்டும் லைக் போட்டேன்னு வந்துடும். அப்ப பாருங்க, முகம் தெரியாதவர்களிடத்துல எவ்வளவோ நேரங்கள் நம்ம ஒதுக்குறோம். நம்ம ரொம்ப பக்கத்து இருக்கவால அவ புரிஞ்சுக்கிட்டமே நம்ம சொல்றோம், நம்ம புரிஞ்சுக்க தயாரா இல்ல. ராமன் ஒவ்வொரு இடத்துலயும் தான் புரிஞ்சுக்கிறதா முக்கியமா இருக்கிறான். அவா புரிஞ்சுக்கிறா இல்லைன்றதை விட சரி நான் அவளை சரியா புரிஞ்சுக்கிறேனா, இது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. நம்ம இன்னைக்கு விட்டுட்ட ஒரு குவாலிட்டி இது, நம்ம எல்லாரும் சொல்றோம். அது என்னன்னா, முன்ன பின்ன தெரியாதவாளிடத்துல சர்வ சாதாரணமா விட்டு கொடுக்கறோம். ரொம்ப எவ்வளவு பெரிய விஷயங்களை விட்டு கொடுத்துடுறோம். முன்ன பின்ன தெரியாத காலமிச்சோம்னா சாரி அப்படின்னு உடனே நெக்ஸ்ட் மோமெண்ட் யோசிக்க கூட மாட்டோம். ஆத்துல யாராவது உட்காந்து இருப்பா, காலமிச்சோம்னா காலம் ஓரம் வைக்க தெரியாதான்னு, உடனே அவங்க பார்த்து போக தெரியாதான்னு, ரெண்டு பேருக்கும் சாரியே வராது. ரெண்டு பேர் மேலேயும் குத்தம் இருக்கு. அது ஒரு சாரி சொல்லியாச்சுன்னா அதோட முடிஞ்சிருக்கு, நானே தான் ஆயிடு ஆண்டாள் சொல்றா. ராமச்சந்திரமூர்த்தி ராமாயணம் முழுக்க இதை நடத்தி காட்டுறான். எந்த இடத்துலயுமே அவா புரிஞ்சுக்கிட்டமே அவா வந்து சொல்லட்டமே இல்ல, முதல் ஸ்டெப் மாதிரி தான் எடுத்து வைக்கணும். ராமச்சந்திரமூர்த்தி எப்பொழுதுமே பாருங்க, முதல் ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும், நம்ம குறைஞ்சு போயிட போறதே இல்லை. விட்டு கொடுத்ததா கிட்டு போறதே கிடையாது, விட்டு கொடுக்காததா கிட்டு போயிருக்க பல பேர் நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டதாகிட்ட விட்டு கொடுக்கறதுனால நம்ம எப்படி தோக்க முடியும்? சத்தியமா மேல 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 தான் வசந்தம் தான் வரும். அப்பா அம்மா குழந்தைக்கு விட்டு கொடுக்காங்க, அப்பா அம்மா தோத்தா போயிடுற, அண்ணா ஜெயிச்சுட்டு தானே வர, எத்தனை விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள்ல ஜெயிக்கிற. அவ்வளவு அழகா ஒரு பிராத்ரு மகிமை, பிரதர்ஸ் கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்ற அத்தனை ஜோரா ராமச்சந்திரமூர்த்தி அவ்வளவு அழகா நடந்து காட்டுறார், அத்தனை அற்புதமாக. அப்ப அப்படி ஒரு பிராத்ரு ராமச்சந்திரமூர்த்தி. அப்ப இனிமேல் உங்களோட அந்த சகோதரன் சகோதரி, ஏன்னா இது பணம் கொடுத்து வாங்கினதில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பணம் கொடுத்து வாங்கினதில்லை, இது தானாக அமைஞ்சது. மேபி பிராரப்த கர்மா ஒரு பக்கம் இருக்கட்டும், பகவானோட ஆசீர்வாதம் இல்லாம நடக்காது இல்லையா? பகவானோட ஆசீர்வாதம் நிச்சயமா ஒன்று வேணும். அப்ப அதுல இருக்க நிறைகளை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அத்தனை அழகா ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீமத் ராமன் நிறைய இடங்கள் உண்டு. ரொம்ப முக்கியமான அவனுடைய அந்த பிராத்ரு மகிமா விஷயங்களை சொன்ன, ஜெய் போலோ பிராத்ரு ராமனுக்கு ஜெய் அப்படி சொல்லும்போது, லக்ஷ்மண ராமன் தனி, பரதராமன் தனி, சத்ருகுண ராமன் தனி, இப்படி பகவான் ஒவ்வொரு இடத்திலையும் அவ்வளவு அழகா எப்படி பழகறான் பாத்துக்கோங்க. நம்மள அப்படிதான் பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் குழந்தைகிட்ட அப்பாவா தான் இருக்கணும், அம்மாவா தான் இருக்கணும், ஆபீஸ்ல போனா பாஸ் கீழே வேலைக்காரனா தான் இருக்கணும். சோ எந்தெந்த நம்ம இதெல்லாம் எல்லாத்தையும் எமோஷனா மிக்ஸ் அப் பண்ணிடுறோம். ஆபீஸ் நிமிஷம் ஆத்து கொண்டு உருன்னு உட்காந்துருப்பா, அங்க திட்டினா அங்க திட்ட முடியலன்னு ஆத்துல வந்து திட்டினா ஆத்துல போட்டுட்டு சேத்துல தேடினா கிடைக்கும், ஒண்ணு கிடைக்காது. அப்ப எந்தெந்த இடத்துல, அதாவது நம்ம எந்தெந்த இடத்துல எவ்வளவு தூரம் எந்தெந்த எமோஷன்ஸ் வச்சுக்கணும், எங்கெங்க ஏதாவது அப்படியே விட்டுறணும், நன்று அன்று அன்றே மறப்பது நன்று அப்படின்றோம். நம்ம எல்லாருமே நெகட்டிவ் விஷயங்கள் ரொம்ப நேரம் டிராக் ஆன் பண்றோம், பாசிட்டிவ் விஷயங்கள் டக்குன்னு விட்டுடுறோம். நெகட்டிவ் விஷயம் அங்க அப்படியே லைக் அவ்வளவுதான், அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அதுதான் உத்தரம். அவ்வளவு அழகான ராமச்சந்திரமூர்த்தி பிராத்ரு மகிமையே அவர்களோட இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப அழகா பகவான் நடத்தி காட்டான். ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம். அப்ப அப்பா அம்மாவுடைய அந்த ராமனும் ஸ்ரீராம ஜெயம், பிரதர்ஸோடையும் ஜெயிக்கிறார். எங்கேயுமே ராமன் தோக்கல, அதுக்கு சொல்ல வர நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தோப்போம், ஒரு இடத்துல ஜெயிப்போம். சில பேர் ஆபீஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பா, பர்சனல் லைஃப்ல பார்த்தா ரொம்ப பெருசா இருக்க மாட்டான். சில பேர் பர்சனல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பா, ஆபீஸ்ல பார்த்தா இருக்காது. ஆனா ராமச்சந்திரமூர்த்தி எல்லா இடங்களும் தெய்வம்ன்ற கான்செப்டே விட்டுடுங்க. இந்த இடத்துல ராமன் மனிதர்கள் இப்படி வாழ முடியும் அப்படின்னு நிரூபணம் பண்ணி காட்டியிருக்கான். அந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்கள் வாழ்ந்திருக்கா. குலசேகர் ஆழ்வார்லாம் ராமனை ஃபாலோ பண்ணி தான் வாழ்ந்தார். ரொம்ப சக்சஸ்ஃபுல் கேரியர் தான் அவர் லைஃப்ல பார்த்தோம்னா, பர்சனல் லைஃபா இருக்கட்டும், அபிஷியல் லைஃபா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவ்வளவு அழகா எல்லாத்திலையும் ஜெயிச்சவர் அப்படின்னா குலசேகர் ஆழ்வார். அழகா பகவான் இத்தனையும் பண்ணவன் அத்தியாச்சரியமா ஃப்ரெண்ட்ஷிப் சகா ராமன், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ராமன் ரொம்ப அழகா அதை மெயின்டைன் பண்ற மெத்தட், அவன் சொல்ற விஷயங்கள் அவ்வளவு அழகா இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் உண்டா ராமனுக்கு, பேர்லாம் மட்டும் போடல வால்மீகி மகரிஷி. அத்தனை தூரம் அவனா ஃப்ரெண்ட்ஸ் வீடு கிளம்பிடுறான், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்றான். எப்ப தெரியறது அப்படின்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்ல, காட்டுக்கு போறான் அப்படின்ன உடனே ராமனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூர்ச்சையாகி விழுந்துடுறாளாம். சில பேர் வந்து அவனோட காடு வரைக்கும் போற, அதுக்கப்புறம் பகவான் விட்டுட்டு போயிடறான் இல்லையா, அப்ப நிறைய பேர் திரும்பி வந்துடுறான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் எல்லாம் படியிருந்து கதவை அடைக்கிறாளாம், ஏன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க வந்தேளா, ராமனை விட்டுட்டு வர்றது வெக்கமா இல்லையா, இப்ப என்ன பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்னு அவளை திட்டுற அளவுக்கு அப்படி ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப்பா ராமனுக்கும் அந்த ராமனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அயோத்தியால இருந்த ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு தூரம் வசத்தியானவன் ராமச்சந்திரமூர்த்தி. எங்க ராமன் இருந்தாலும் அங்க கலகலான்னு இருக்குமா, நம்ம ரொம்ப ராமன் ரொம்ப சீரியஸ் நினைச்சிருக்கும், ரொம்ப ஹாஸ்யம் உண்டு ராமனுக்கு. நன்னா எல்லாமே எந்தெந்த இடத்துல எந்தெந்த லெவல்லன்றத ரொம்ப அழகா பகவான் ப்ரூவ் பண்ணி காட்டின்னு இருக்கா. அதுலயும் பகவான் வனவாசத்துக்கு போறார். வனவாசத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் ஹால்ட் வந்து ஸ்ருங்கிபேரபுரம், குஹனுடைய இடம். அந்த இடத்துல குஹனை பகவான் ஃப்ரெண்டா எடுத்தீங்கன்னா, குஹன் சொல்றான், ராமா நீ ஒண்ணு எங்கேயும் போக வேண்டாம், இந்த ஸ்ருங்கிபேரபுரத்தை நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்றான். ஸ்ருங்கிபேரபுரம் ஒரு காட்டு இடம் தான். அவன் சொல்றான், நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, உனக்கு சேவகனா நான் இருக்கேன், இந்த ஓடமெல்லாம் ஓட்டுறோம், உனக்கு 14 வருஷம் நீ சௌக்கியமா இருக்கலாம், நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ என்னெல்லாம் பண்ண ஆசைப்படுறியோ சொல்ல அத்தனை இங்க பண்ணுவோம், இந்த ஊரை நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, உன் இஷ்டப்படி நீ பண்ணு, சௌக்கியமா நீங்க இருக்கலாம், யாரும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டான், இங்க கூலி எல்லாம் கிடையாது, நிச்சயமா உன்னை யாரும் கெடுக்க மாட்டான், இன்னைக்கு நான் சொல்றது அப்புறம் மாத்தி சொல்றது, அயோத்தியாவே குத்தம் சொல்றான் குஹன், இங்க யாரும் மாத்தி எல்லாம் சொல்ல மாட்டா, நீ தைரியமா இருக்கலாம், ஒரு கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு ராமனுக்கு கேரண்டி கொடுக்கறான். அப்ப ராமன் எழுந்தவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அப்ப பகவான் ரொம்ப அழகா சொல்றான், அது திருமங்கை ஆழ்வார் சொல்றார், ரங்கராஜன் இடத்துல திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா புலம்புற அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து, அவ்வளவு அழகா சொல்றார். மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு அப்படின்றார் ராமன். அழகா குஹனை ஆலிங்கனம் பண்ற குஹனா ரொம்ப சந்தோஷம், நீ சொன்னது எல்லாம் ரொம்ப விசேஷம், ஆனா நாங்க இருக்கப்படாதப்பா, இருந்தா அயோத்தியாலேருந்து மாத்தி மாத்தி ஜனங்கள்லாம் வருவா, தொந்தரவா இருக்கும், நான் நல்ல அடர்த்தியான டீப் ஃபாரஸ்டுக்கு போனாதான் எனக்கு நல்லது, இங்க இருந்தா எல்லாருக்கும் கஷ்டம், நீ இங்க இரு, உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு. பகவான் சொல்றான், எனக்கு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு நீ, நான் உனக்குன்னு சொன்னா நம்மள வசதியா சொல்றது, உகந்து உயிர் தோழன் நான் உனக்கு அப்படின்னா பகவான் தன்னை வசதிக்கிறான், ஆனா அப்படி இல்லையா, உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன். அதுதான் ரொம்ப அழகா திருமங்கையாழ்வார் இந்த குகனை பத்தி எழுதுறாரு, ஏழை. ராமனுடைய ஐஸ்வர்யத்தோடு ஒப்பிடும் பொழுது குகன் ஒண்ணுமே கிடையாது, ஏழை, ஏதலன் கீழ்மகன், பெரிய ஒரு நாகரிகம்லாம் கிடையாது, காட்டுவாசி ட்ரைப்ஸ், அவங்ககிட்ட ஒரு பெரிய நாகரிகமா வாழக்கூடிய நிறைய முறைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது, தோண்டபடியெல்லாம் வாழ்வா, கீழ்மகன், வேடுவ ஜாதி, ரொம்ப பாவப்பட்டவன், பெருசா படிப்பறிவு எல்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமானவன் தான். ஆனா ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது, அவனை போய் சே இவங்கிட்டலாம் போய் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமா அப்படின்னு நினைக்காம, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது, அவ்வளவு அழகா மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி, இந்த சீதை உன்னுடைய தோழிப்பா, அதனாலே என்னுடைய பத்தினி, உம்பி எம்பி, இந்த லக்ஷ்மணன் உன்னுடைய தம்பி, அதனாலே என் தம்பி, உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு. இவா எல்லாரையுமே குகன் சம்பந்தத்தோட பேசுறார் பகவான், இந்த சீதை உனக்கு நன்னா தெரிஞ்சோ அதனால என்னுடைய பத்னியா இருக்கா, இந்த லக்ஷ்மணன் உன்னுடைய தம்பி, அதனால என்னுடைய தம்பியா நான் பாவிக்கிறேன், உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு, எனக்கு உத்தமமான தோழன் பா, அதனால நீ இங்க இரு, என்னை கொண்டு போய் அந்த பக்கத்துல விடுப்பா, நான் நிம்மதியா இருக்கேன், கவலையே படாதே அப்படின்னு குகனுக்கு சமாதானம் சொன்ன ஒரு தோழன் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படி ஒரு தோழனா, அவ்வளவு விசேஷமான ஒரு தோழன் உலகத்துல எங்க கிடைப்பா, தன்னுடைய எல்லா தகுதியையும் விட்டுட்டு நம்மளே ஒரு ஸ்டேட்டஸ் மேல போறோம் வச்சுக்கோங்களேன், கட்டாயமா முன்னாடி சில பழகினவாளெல்லாம் அப்படி விட்டுடுவோம், நம்ம சின்ன வயசுலாம் ஊர்ல விளையாடி இருப்போம், பழகி இருப்போம், இந்த கார்பரேஷன் காரெல்லாம் வருவா, அவளெல்லாம் அப்படி பேசுவோம், ஒரு ஸ்டேட்டஸ் போன பிறகு அவளை கூப்பிட்டு உள்ள உட்காரச்சு டீ காஃபி எல்லாம் கொடுப்போமா, நிச்சயமா மாட்டோம், அவளைதான் நம்ம இங்கதான் நிக்கணும்போம். ஆனா ராமன் அதெல்லாம் உடச்சு எரிஞ்சுண்டு அந்த சக்கியபாவம், சகா அப்படின்னு சொல்லுவோம், சக்கியபாவத்துல அத்தனை தூரம் அழகா கீழே இறங்கி குகன வசதி. அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்த்தோம்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒவ்வொருத்தருக்கும் பேர் உண்டு, விபீஷண ஆழ்வார், பிரகல்லாத ஆழ்வார், இளைய ஆழ்வார், லட்சுமண ஆழ்வார், பரத ஆழ்வார், சத்ருகன் ஆழ்வார், எல்லாருக்கும் ஆழ்வார் ஆழ்வார்னு உண்டு, பக்தியில ஆழங்கால் பட்டவர்கள், குக ஆழ்வார் கிடையாது, குக பெருமாள், என்ன பகவான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமச்சந்திரமூர்த்தி பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தின்ற மாதிரியே குகனையும் குக பெருமாள், ஆனா பகவான் நம்ம ஈக்குவலா வச்சுட்டானா, நீ எனக்கு ஈக்குவல்டா அப்படின்னு, ஒரு ஏழை ஏதலன் கீழ்மகனை தனக்கு ஈக்குவலான ஒரு ஸ்தானத்துல வச்சு அப்படி வசதி காட்டிட்டான குகனுடைய பெருமை. குகன்லாம் பட்டாபிஷேகம் பெருமை ஓர தனிக்கான வா 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 அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறானா, வனவாசம் போகும்போது தன்னுடைய ராஜ்யத்தையே நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு சொன்னவன் இவன், க்ளோஸ் ஃப்ரெண்டு பகவானுடைய தோல் மேல கைபோடு நிக்கிறான், இந்த குகனை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம். அப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ராமன் போல அழகா மெயின்டைன் பண்ணணுமா, அத்தனை அழகா குகனிடத்துல இவ்வளவு தூரம் சகாபாவத்தோட இருக்கிறவன் ஜோரா சுக்ரீவனை பார்க்க போறான் பாருங்க. அப்ப சுக்ரீவனையும் அக்னி சாட்சியா பகவான் ஃப்ரெண்டா ஏத்துக்கலாம், அக்னி சாட்சியா வச்சா இனிமேல் நீ நானும் ஃப்ரெண்டுப்பா, உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம், இப்படியே பகவான் சொல்ல, உன்னுடைய துக்கம் என்னுடைய துக்கம். ஆனா ரெண்டு பேரும் பொண்டாட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கா பாவம், இவனும் பொண்டாட்டியை தொலைச்சுட்டார், அவனும் பொண்டாட்டி இழந்து நிக்கிறான், ஏன்னா வாலி அபகரிச்சுட்டு போயிட்டான். அப்ப பகவான் அந்த அக்னி முன்னாடி சத்தியம் பண்ண உடனே சொல்றான், வாலிய வதம் பண்ணி உனக்கு உன் பெண்டாட்டியை மீட்டு கொடுப்பேன் அப்படின்றான். வாலி நல்லவனா கெட்டவனா எதுவுமே, நீ என் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ட்ரூ ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவனுக்காகவே வாலிய மறைஞ்சு நின்று வதம் பண்ணி தன் பேரை கெடுத்துண்டு அனுகிரகம் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா ராமன். இன்னி வரைக்கும் வாலி வதம்னா நம்ம ராமனுக்கு ஒரு பிளாக் மார்க் அப்படின்ற மாதிரிதான் நம்ம ஊர் பட்டிமன்றத்துக்காரெல்லாம் பேசிட்டு இருக்காரு, அது பிளாக் மார்க்கே இல்லை, ரொம்ப அழகு வாலியே கடைசியில ஒத்துக்கிறான், ராமன் கேட்கற ராமனை பார்த்து வாலி கேட்கறான், ஏண்டா பெண்டாட்டிய பிரிஞ்சதுனால உன் புத்தி பேரழிச்சு விடுத்தா, சீதருக்கு வரைக்கும் நீ ஒழுங்கா தான் இருந்தா, சீதை தொலைச்சதுக்கு அப்புறமா தான் இப்படிலாம் பிஹேவ் பண்றேன், மறைஞ்சு நின்று அம்பு போட்டு விட்டு ஏன்னு கேட்டவுடனே ராமன் ரொம்ப அழகா எக்ஸ்பிளேஷன், ராமனே கொடுத்தாச்சு, நான் வந்து ராஜா, காட்டுல வேட்டையாடுற அதிகாரம் எனக்கு உண்டு. வேட்டையாடும் பொழுது மிருகங்களை மறைஞ்சு நின்று அடிக்கணும்ன்றது சாஸ்திரம். அதனால உன்னை வேட்டையாடுறது தப்பே கிடையாது. அதுவும் இன்னொருத்தனுடைய மனைவி அபகரிச்சிருக்காய், அதனால உன்னை வேட்டையாடுறது தப்பு கிடையாது. இவ்வளவு ரீசன் சொல்ற. அது இல்லாம வாலிக்கு ஒரு வரம் உண்டு. அவனோட யார் சண்டை போடுறாளோ அவர்களுடைய சக்தியில பாதி அவனுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு வரம் அவனுக்கு இருக்கிறதுனால இப்ப ராமன் அவன் எதிர்க்க நின்று சண்டை போட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு கால் அதுல வாலிக்கு இவர் பலம் தேர்ந்து போகல அப்படின்னா வரம் கொடுத்தவர் கசிங்கமா போயிடும். வரம் போச்சுன்னா வாலிக்கு இன்னும் கஷ்டம். அதனாலே பகவான் மறைஞ்சு நின்று அடிக்கிற கடைசியில வாலியே சொல்ற, நீ தர்மவான், நீ நீதிமான், நீ பண்ணது சரியாத்தான் இருக்கும், இருந்தாலும் உன் வாயால கேட்கணும்னு ஆசை, அதனால கேட்டேன் ராமா அப்படின்ற. அப்படி அவ்வளவு அழகா சுக்ரீவனை சகாவா ஏத்துண்டு அவனுக்காக இன்னி வரைக்கும் வாலி விஷயத்த எல்லாரும் எதான சொல்லிட்டு தான் இருக்கா ராமச்சந்திரமூர்த்தி. ஆனா அந்த சகாவுக்காக அத்தனை தூரம் எல்லாத்தையும் பண்ண ஒருத்தன், அது என்னாச்சுமா வாலி வதம் ஆயிடுறது. வாலி வதமாயி சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்யத்தினுடைய பட்டாபிஷேகம், ராமனுடைய பட்டாபிஷேகம் நின்றதே ஒழிய மத்தவாளுக்கெல்லாம் பகவான் பண்ணியிருக்கிறார். இந்த 14 வருஷம் அவருடைய பட்டாபிஷேகம் போஸ்ட்போன் ஆச்சு. ஆனா மத்தவ அத்தனை பேருக்கு ராமன் பண்ணியிருக்கிறார். கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு சொல்றார், நீ ரொம்ப நாளா மனைவி குழந்தைகள் குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சிருந்தாய், இப்ப மழைக்காலமும் ஆரம்பிச்சிருக்கு, இந்த மழைக்காலம் 4 மாசமும் நீ நிம்மதியா குடும்பத்தோட இரு. ரொம்ப அவசரம் ராமச்சந்திரமூர்த்திக்கு, என்ன அவசரமா போய் சீதையை தேடி கண்டுபிடிக்கணும், ஆனா அது முக்கியமா இல்லையா, நீ ரொம்ப நாளா தனியா இருக்க, பாவம் வருஷமா அப்படி காட்டுலயும் மேட்லயும் ஓடின்னு இருக்காய், உன் மனைவியோட உன் குழந்தையோட சந்தோஷமா இரு, 4 மாசம் மழைக்காலம் எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நிதானமா தேடலாம் சொல்லிட்டு அவ்வளவு அழகா சுக்ரீவனுடைய சௌக்கியத்தை தீர்மானம் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் ராமச்சந்திரமூர்த்தி. நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு வேண்டிய சௌகரியங்கள் பண்ணிக்கதான் வச்சிருக்கோம், அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி பண்ண யாராவது ரொம்ப திக் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நமக்கு வேண்டியதான் ஒழுங்கா பண்ணி கொடுத்துருக்கான்னு அர்த்தம், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுருக்கான்னு அர்த்தம், நமக்கு எப்பெல்லாம் வேணுமோ முதல்ல நிக்கிறான்னு அர்த்தம். அவ்வளவு அவா சௌகரியத்தை நம்ம எவ்வளவு பாக்குறோன்றது அவாவளுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பெருசா நான் சொல்ல வேண்டாம் அதை பத்தி, எதுக்கு வேண்டாம் விட்டுருவோம். ஆனா ராமன் அவ்வளவு தூரம் ஒரு ஃப்ரெண்டினுடைய சுகம் துக்கம் அவனுடைய தேவை இத்தனையும் யோசிக்கிற அளவுக்கு உத்தமமான ஒரு சகா ராமச்சந்திரமூர்த்தி. அப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ராமன் நினைச்சு, அதாவது நீங்க உலகத்தை டெய்லி பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல ராமனுடைய பங்களிப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க, ராமன் எப்படி எல்லாம் நடந்து காட்டியிருக்கான்னு பாத்துக்கோங்க. முதல்ல வாத்சல்ய ராமன் சொன்னேன், அடுத்து பிராத்ரு ராமன், இது சக்கிய ராமன், 3 ராமனை சொல்லியிருக்கேன். அவ்வளவு அழகு ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம். ராமன் ஒவ்வொரு இடத்திலையும் விதவிதமா அழகா நடந்துக்கிற ராமன். இவ்வளவு சொல்லிட்டு சீதாராமனை சொல்லலன்னா, ஜெய் போலோ சீதாராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய். இன்னைக்கும் மித்திராலாம் போனா ஜெய் சியாராம் அப்படின்வா, சியாராம் அவளுக்கு சீதா தான் முதல்ல. இன்னைக்கு அயோத்தியால ஜெய் ஸ்ரீராம்ன்றதை விட ஜெய் சீதாராம் இந்த வார்த்தைக்கு தான் பலம் ஜாஸ்தி. தாயாரோட சேர்ந்து பெருமாளை சொல்லும் பொழுதுதான் ஏற்றமும் ஜாஸ்தி அழகும் ஜாஸ்தி. அதுவும் சீதா ராமன் ஒக பாரிய ஒக மாட ஒக பான ஒக பாரிய, ஒரே ஒரு பாரிய, ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல், ஒரு மனைவி, ஏக பத்னி விரதன் அப்படின்னா ராமன், ஏகப்பட்ட பத்னி விரதன்னா கிருஷ்ணன். ஏக பத்தினி அப்படி, அதுவும் திரேதாயுகத்துல, அதுவும் ராஜாக்களுக்கு நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முழு அதிகாரம் அந்த காலத்துல இருந்தது. அது இவ்வளவு அழகன், ஆனாலும் இத்தனையும் 40 வயசுல எல்லாம் சீதையை விட்டு தனியா தான் பகவான் இருக்கான். அப்ப கூட ஆச்சரியமா சீதையோடையே அன்பாக இருந்த ஒருத்தன் ராமச்சந்திர மூர்த்தி. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். ரொம்ப அழகா அவள் ரெண்டு பேரும் மீட் பண்றதையே கம்பன் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அவ்வளவு அழகா சீதைக்காகவே பகவான் தனுச உடைச்சாராம். எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். கம்பன் வர்ணிக்கிறார், ராமன் அந்த தனுசை எடுத்ததுதான் எல்லாரும் பார்த்தாலும், அப்புறம் உடஞ்ச சப்தம் தான் கேட்டார். அத்தனை வேகமா சீதை மேல அப்படி ஒரு காதல். ஒரு மனைவியின் இடத்துல எப்படி பிரீத்தியா இருக்கணும் அப்படின்னா ராமன் ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ரீமத் ராமாயணத்துல 9 நாள் ராமாயணம் சொல்லும் போது நிஜமா அதை வர்ணிக்கவே முடியாது, நேரம் இருக்காது. அந்த சீதை மேல அப்படி ஒரு ஆசையம் பகவானுக்கு. அந்தந்த சீசன்ல என்னென்ன பழம் விற்கிறதோ எல்லாத்தையும் வாங்கி வந்துருவாங்க. இந்த சீதே இது நல்லா இருக்கும். ஒரு ஸ்திதியில அயோத்தியா ஜனங்கள்லாம் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாலாம். இவர் வசிஷ்டர் இடத்துல வேற விஷயம் படிச்சாரா இல்லாட்டி பொண்டாட்டியை மெயின்டைன் பண்ற விஷயம் படிச்சாரா, பார்த்து பார்த்து தாங்கலாரா. அந்த மாதிரி லோகத்துல வேற யாருமே மனைவிய தாங்கினதே கிடையாது. அவ்வளவு பார்த்து 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 அப்படி ஒரு காதல், அந்த ராமனுடைய பிரேமை அவ்வளவு அழகா ஜோரா ராமன் சீதையின் இடத்துல ஒரு பிரீத்தி உடையவரா. ஒரு சந்தர்ப்பத்துல இந்த ஊழல் கணவன் மனைவி சமயத்துல ஒரு ஈகோ கிளாஷ் அது வேணும். அவர் லெவல் மேல போன பயம், எல்லாத்துக்குமே ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கிற வரைக்கும் எல்லாமே ரசம் தான். ஒரு சந்தர்ப்பத்துல விவேகானந்தர் கேட்கிற, வாட் இஸ் பாய்சன் அப்படின்ற, விச் இஸ் எக்ஸீடிங் த லிமிட் இஸ் கால்ட் பாய்சன். ஒரு எல்லை அளவுக்கு மிஞ்சினால், எதுவுமே ஒரு எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எதுவுமே பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு அந்த ஒரு சின்ன லைன் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத லைன் அது. இந்த செல்ஃப் கான்பிடன்ஸே ஒரு லைனை தாண்டும்போது ஈகோ ஆயிடும். செல்ஃப் கான்பிடன்ஸா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஈகோன்னு மாறும்பொழுது அடி வாங்கணும். செல்ஃப் கான்பிடன்ஸா இருக்கிற வரைக்கும் நம்ம அடி வாங்குறதே இல்லை, ஈகோன்னு அந்த ஒரு சின்ன லைன் தான். ஊடல் ஒரு சந்தர்ப்பத்துல ராமனுக்கும் சீதைக்கும் ஒரு ஊடல் வந்துடுறது, ஏதோ ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம். இது எப்ப சீதை யோசிக்கிறான்னா அசோகவனத்துல இருக்கும்போது யோசிக்கிறார். எப்ப யோசிக்கிறான்னா ராமச்சந்திர மூர்த்தியுடைய மோதிரத்தை ஈதவன் கை மோதிரமேன்னு ஆஞ்சநேயர் கொடுக்கறான் சீதை கிட்ட. கொடுத்த உடனே அந்த மோதிரத்தை பார்த்தோடனே சீதைக்கு ராமனுடைய மோதிரவர்கள் ஞாபகம் வருதான். அதுல ராமான்னு எழுதியிருக்க, அந்த காலத்துல இன்ஷியல் எல்லாம் போட்டுருக்கான் பாருங்க, அந்த அதெல்லாம் முதல்ல ராமர் பண்ணியிருக்காரு. ராமான்னு அந்த மோதிரத்துல எழுதியே இருந்தது, அதைத்தான் ராமச்சந்திரமூர்த்தி கொடுக்கிறார். அந்த மோதிரத்தை பார்த்த உடனே தாயாருக்கு பகவானுடைய மோதிர விரல் ஞாபகம் வருதான். அப்ப யோசிக்கிறாங்களா, இந்த மோதிரம் பல சந்தர்ப்பங்கள்ல தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஊடல்ல ஒரு தூதுவன் மாதிரி இருந்திருக்கா. ஒரு சந்தர்ப்பத்துல சீதைக்கு ராமனுக்கும் ஏதோ சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஈகோ கிளாஷோ. அப்ப சீதையும் பேசல, ராமனும் பேச, ஆனா யார் முதல்ல பேசுறாளோ அங்கதான அதுதானே ஆவாதானே தப்பு பண்ணா, நாயும் பேசணும். இது இது ஒரு ரசம் ஊடல் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். அந்த மாதிரி நீ ஆனானு ஒரு சின்ன ஒரு போட்டி, ராமனுக்கு பேசாம இருக்க முடியலையா, அது எப்பவுமே ஆம்பளைகள் பாவம் வச்சுக்கோங்க. ஸ்ரீகளுக்கு இந்த விஷயத்துல வைராக்கியம் ஜாஸ்தி, அவளுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டா எங்கேயாவது மாமி வரும்போது எனக்கு அந்த வார்த்தை வருது. அப்ப அந்த ஒரு இது ஈகோ கிளாஷ், யார் முதல்ல பேசுறது யார் பேசக்கூடாதுன்றதுல ராமனுக்கு முடியலையா, சீதையோட பேசாம சீதையை வம்படிக்காம அவரால் இருக்க முடியல. அழகா ராமன் பெட்ரூம்ல அப்படி பெட்ல அப்படி படுத்துட்டு இருக்காராம். அப்ப சீதை ஏதோ துணி எல்லாம் அடிச்சு அப்படி கொண்டு வர, சீதை ஆத்த வேலை எல்லாம் செய்வா, என்ன ஏதோ ராஜகுமாரி சௌக்கியமா இருந்தாலும் நினைச்சிட வேண்டாம், எல்லா வேலைகளும் அவள் இழுத்து போட்டு செஞ்சிருக்கா. ஏன்னா காரியேஷு தாசி கரணேஷு மந்திரி, ரொம்ப அழகா சொல்றா, ரூபேஷு லக்ஷ்மி க்ஷமையா தரித்ரி ஸ்னேகே சமாதா சைனேது வேஷா சத்கர்ம யுக்தாக குலதர்ம ஸ்திரியாக. பதிவிரதைக்கு ஒரு 6 குணங்கள் சொல்றா, வீட்டு வேலை செய்யறதுல வேலைக்காரி, ஆலோசனை சொல்றதுல மந்திரி, பொறுமையில பூமாதேவி போல, அழகுல லட்சுமி தேவி போல அலங்காரம் அப்பொழுது அழகா இருக்கணும். அலங்காரம் அப்படின்னு முகத்து சிரிப்போட அதான் முக்கியம். அவ்வளவு அழகா வாத்சல்யம் காட்டுறத, சாப்பாடு போடும்பொழுது உடம்பு முடியாமல் அம்மா போல இருக்கணும், படுக்கையில வேசியா இருக்கணும். இதுதான் பதிவிரதையுடைய லட்சணங்களாக பெரியவா சொல்லியிருக்கா. அவள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ப்ரூவ் பண்றவள் சீதா மாதா. அழகா துணி எல்லாம் மடிச்சு ஓரத்துல வச்சுருக்கா. உடனே ராமன் அப்படி சம்மந்தமே இல்லாம சொல்றார், மோதிரம் வேணும்னா கேட்டிருக்கலாம், இப்படி திருடி எல்லாம் எடுக்க வேண்டாம், சீதைக்கு சுருக்குன்றது. அதுவும் ஜனககுமாரி, அதனால ஜானகினே பேரு. அப்படி தாங்கி இருக்க பவானிக்கு கோல்டன் ஸ்பூன், சில்வர் ஸ்பூன் எல்லாம் கிடையாது. ஜனகர் அப்படி இந்த ஒரு பொண்ணு யார்கிட்டயாவது குடுத்துடப்படாதுன்னு சிவதனுஸ் எல்லாம் வச்சவர். சீதைக்கு அந்த மாதிரி யாருமே பாத்துக்க முடியாது, அவ்வளவு வசதி ஜானகி. சீதைக்கு சுருக்குன்னு அவன் சத்திரிய ஸ்திரீ வேறையா, உடனே ரோஷம், யார பார்த்து இவர் திருடுறான்னு சொல்லிட்டார். அப்படின்னு பேசப்படாது, யார பார்த்து கேட்டப்படாது, கேட்டாசன தோத்து போயிடுவா இல்லையா. அதனால வாய மூடின்னு இருக்காளும், ஆனா அது அப்படி மனசுல போட்டு உறுத்தர்தான். மோதிரம் வேணா கேட்டிருக்கலாம், திடீர் இருக்க வேண்டாம், என்கிட்ட கேட்டா நான் கொடுக்க போறேன், இவர்கிட்ட கேட்கணுமா. அது சீதைக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிடுச்சு. முதல்ல இந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சு இந்த மனுஷன் கிட்ட கொடுத்துட்டுதான் மறுவேலை, எல்லா வேலையும் ஓரத்த விட்டுட்டா. சீக்கிரம் வேலை வாங்குறது சுலபமான ஐடியா இல்ல, கொஞ்சம் லேசா தூண்டி விட்டோம்னா கப்பக்க பக்க பக்க பக்கம் வேலை பண்ணுவோம், தேய் மாதிரி வேலை பண்ணுவா. என்னைக்காவது வீடு ஒழுங்காவே இல்லைன்னு சொன்னா போதுமே, எல்லாத்தையும் வாரி வலிச்சு இல்ல அன்னைக்கு ஒரே நாள், அதை விட கஷ்டம். அதுக்கப்புறம் ஒழுங்காக நம்ம சொல்லணும், அங்கதான் இருக்கு. சீத வாரி சுருட்டி இந்த பாத்தாளம் இண்டு இடுக்கு விடாம பெருக்கிற. எனக்கு தெரிஞ்சு எப்ப தெரியுமா வீடு கிளீனா இருக்கும், இந்த குழந்தைகள் தவழ ஆரம்பிக்கும் பாருங்க, அப்பதான் வீடு கிளீனா சோஃபா கீழே வரைக்கும் பார்த்து பார்த்து பெருக்குவா. ஒரு குப்பை ஓரத்துல பாத்திர முடியாது, ஒரு குப்பை கீழே விழுந்து அப்படியே இருக்காது. சாதாரண அந்த ஸ்திரீகள் தலைமுடி அப்படியே வீடு முழுக்க அப்படியே எங்கும் நிறை பரபிரம்மம் தான் அது. எங்க போனாலும் அது பாரு மூலம் சைன் அப்படி சுத்திட்டே இருக்கும், அது பாட்டுக்கு சௌக்கியமா. அது கேட்டுட்டோம்னா முடி கொட்டுறதுப்பா என்ன பண்றது அப்படின்டுவா, என்னமோ அவ பிடிங்கி போட்டோம் நாங்க சொன்னோம், கொட்டுறது என்ன பண்றது. உடனே அதுக்கு ஒரு துக்கமா அது முடி கொட்டுறது ஷாம்பு போட, கதை அப்படியே மாறி போயிடும். இது இங்க இருக்கே, இது ஏன் குப்பட பாக்க போகலன்னு விஷயமே கிடையாது. முடி கொட்டுறது வர வர இதையே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க, புதுசா சொல்றதே கிடையாது. அந்த மாதிரி பெருக்குவா, பார்த்து 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 இந்த குழந்தைகள் தவழ ஆரம்பிச்சு எடுத்துனா. சீதா மாதா பாக்குறாள் வீடு முழுக்க, தேடு 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 தேடுறான் எல்லா இடத்தையும் தேடி, கடைசியில கட்டில் கீழே பார்த்தா ஓரத்துல அந்த மோதிரம் கிடைச்சு விடுத்து. உடனே சீதா போய் அழகா மோதிரத்தை எடுத்து, இந்தாங்க உங்க மோதிரம், யாரும் ஒன்னும் திருடல அப்படின்னா. உடனே ராமன் சிரிச்சாராம், முதல்ல நீ தான் பேசிட்டாய் அப்படின்னா. உடனே சீதா எப்படி பார்த்தா சிரிச்சு விட்டாளா, ஏன்னா இப்ப இதுக்காக தான் மோதிரத்தை கழட்டி போட்டேளா அப்படின்னு டக்குன்னு புரிஞ்சுட்டேன் பகவான், ஆமா மோதிரத்துக்காக கழட்டி போட்டேன் அப்படின்னு விட்டாளாம். அப்ப சீதா சிரிச்சாளா, நீங்க தான் தோச்சே, நீ தாண்டி முதல்ல பேசின, முதல்ல எங்கிட்ட பேசாத மாதிரி பேசினோம், ஏன்னா மோதிரத்தை நான் கழட்டி கொடுத்துருப்பேன், திடீர் இருக்க வேண்டாம், ஆனா இந்த ரூம்ல இருந்த நீங்களும் நானும் மட்டும்தான், நீ யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடத்தும், நான் இருக்கேன்னு தெரிஞ்சுதான்னு சொல்ல முன்னாடி தனியா சொல்லலையோன்னு. ஆக மொத்தத்துல முதல்ல பேசினது நீங்க தான், தோத்தது நீங்க தான் அப்படின்னு விட்டாலும் பகவான் சந்தோஷமா உங்ககிட்ட தோக்கிறது எனக்கு சுகம்தான் விட்டான். அத்தனை ஒரு காதல் ராமச்சந்திர மூர்த்திக்கும் சீதா மாதாவுக்கும். அதுவும் கிஷ்கிந்தா காண்டத்துல இந்த சுக்ரீவனை நீ 4 மாசம் சௌக்கியமா இருந்தானோ, இப்ப நல்ல மழைக்காலம், அப்ப மயில்கள்லாம் ஆடுறது, நல்லா பூக்கள்லாம் பூத்து குலுங்கிறது, அப்ப எல்லாம் ராமன் சீதையை நினைச்சே புலம்பின் இருக்க. இந்த மயில் ஆடுறத பார்த்தா சீதை சந்தோஷப்படுவா, இந்த புஷ்பங்களை பார்த்தா சீதை சந்தோஷப்படுவா, அந்த பழங்கள் சீதைக்கு பிடிக்கும், இந்த நதிக்கரையெல்லாம் பார்த்துட்டாருன்னா இந்த இடத்துலதான் சீதை என்ன தோக்கடிச்சா. இந்த ஸ்விம் பண்ணுவாளாம் சீதையும் ராமனுமா அழகா பர்ணசாலையில இருந்துட்டு இருக்கும் போது, அழகா அந்த கோதாவரி நதி தீர்த்த நல்லா நீச்சல் அடிப்பாளாம். அப்ப ராமன் ஏதான ஒரு பாறையில போய் உக்காரணும்னு நினைப்பாளாம், உடனே சீதை புரிஞ்சு வேகமா போய் அதுல உட்காருவாளாம். சரி ராமன் வேற பாறையில போய் உட்காரலாம்னு, அதுக்குள்ள சீதை திரும்பி நீச்சல் அந்த பாறையில உட்காருவாள், மாத்தி 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 பண்ணுவாளாம். கடைசியில ராமனுக்கு ஒரு பாறையும் கிடைக்காது, அதுக்குள்ள லக்ஷ்மணன் வந்தோடனே சொல்வாளாம், என்னமோ உங்க அண்ணா ரொம்ப வீரன், 4 புலியை குத்தினார், 5 சிங்கத்தை குத்தினார் சொல்வேன், போயும் போயும் ஒரு பொம்பளை கிட்ட தோத்து போயிட்டா, ஒரு பாறையை கூட பிடிக்க முடியல, வேகமா சிங்கத்து பின்னார் ஒரு நம்பரா மாதிரி இல்லையேன்னு. லக்ஷ்மணனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலையா, சொன்னாலும் அப்படி சொல்லணும்னாலும். உடனே லக்ஷ்மன் கைய கூப்பிட்டு, வேலை வேலை இருக்கு நான் கிளம்புறேன், நீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிக்கோங்கட்டான். அவள் அப்படி ஆசையா சொல்றாள், அப்படி கிண்டலா பரிகாசமா தன் தம்பி எதிர்க்க இப்படி ஒரு மாதிரி பரிகாசம் பண்ணி, என்ன பெரிய வீரனான பொழுது கூட ராமன் அவளுடைய காதல புரிஞ்சுண்டு அந்த இடத்துல அவ இடத்த நடந்துக்கானா. இல்லாட்டி ஒரு ஈகோ, நீ யாரு எதுக்கு சொன்ன, நீ பெரிய ஒழுங்க அடுத்த வார்த்தை வரும் இல்லையா, அது இல்லாதபடிக்கு ஒரு அழகான ஹஸ்பண்ட் அப்படின்னா ராமச்சந்திர மூர்த்தி. அவ்வளவு விசேஷம், அத்தனை சிரேஷ்டம். ஜனஸ்தானத்துல இருக்கும் பொழுதுதான் நிறைய துஷ்டர்கள்லாம் சண்டைக்கு வந்துடுறா. கரதூஷணாதிகள் 14,000 பேர் யுத்தத்துக்கு வரா. சூர்பனகையோட மூக்கு அறுத்த பிறகு அவள்லாம் யுத்தத்துக்கு வரா. அந்த சமயத்துல லட்சுமணன் சொல்றான்னா, ராட்சசர்கள்லாம் வரா, நீங்க ஒதுங்கி நில்லுங்கோ சார், மண்ணியை கூடி நான் அந்த பக்கம் போய் நில்லுங்கோ, நான் அவளை சண்டை போட்டு ஜெயிக்கிறேன் அப்படின்னு விட்டான் லட்சுமணன். அப்ப ராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு, இல்ல லட்சுமணா, இந்த யுத்தம் நான் தான் பண்ணணும், இது நீ பண்ணக்கூடாது அப்படின்றார். ஏன் அப்படின்னா, இல்ல எனக்கும் சீதைக்கும் ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்கு, அதை பைசல் பண்ணணும் அப்படின்ற. சீதை யோசி யோசி பாக்குறா, அது என்னடா கணக்கு, இது நமக்கு இவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாளாம். அப்ப பகவான் அப்படி ஒரு மாதிரி ஒரு கெத்தா பாக்குறாராம். பார்த்துட்டு அப்படி அழகா சொல்றார், ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் ஞாபகம் இருக்கா அப்படின்றாராம். எப்படா சொல்றானா, வனவாசத்துக்கு பகவான் கிளம்புறான். கிளம்புற சமயத்துல சீதை சொல்ற, நானும் கூட வருவேன் அப்படின்றா. அப்ப பகவான் வேண்டாம், காட்டுல புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், இவ சத்ரிய ஸ்திரீ என்ன, இவ பிராமண ஸ்திரீ, அதனால பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவா. சத்ரிய ஸ்திரீ, அதனால அவகிட்ட சொல்ற, காட்டுல புலி இருக்குமா, சிங்கம் இருக்குமா, சாப்பாடு எல்லாம் ஒழுங்கா கிடைக்காதுமா, சில நாள் பட்டினி கிடக்கணுமா, அதுக்கெல்லாம் அசரவல் கிடையாது. ஏன்னா ஜனகருடைய பெண், ஜனகர் பிரம்மஞானி, சரிய அபிமானத்தையே விட்ட வரனால்தான் விதேகராஜன்னு பேரு. விதேகன் அப்படின்னா சரீர நினைவே இல்லாதான். அவனுடைய பெண் அதனாலதான் வைதேகின்னே பேர். எல்லாமே காரண பெயர் தான். சீதான்றது கலப்பை உழுத வழி, ஜானகின்றது ஜனக குமாரி, வைதேகின்றது விதாக ராஜகுமாரி, அதனால மைத்திலின்றது மிதிலா தேசத்து ராஜகுமாரி, அதனால மைத்திரி. எல்லாமே காரண பெயர் தான் சீதா மாதாவுக்கு. அத்தனை அவகிட்ட இவர் சொல்ற, சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காது, கிடைச்சிடுற சாப்பிடணும், எல்லாம் சொல்ற சீதா மாதா, இல்ல நான் வருவேன், நீங்க எங்க இருக்கீளோ அதுதான் எனக்கு அயோத்தியா. ராமன் இருக்கும் இடம் அயோத்தியான்றம் இல்லையா, அது அழகா ப்ரூவ் பண்றவள் சீதா மாதா. அப்ப பகவான் ஐசிண்டு போக மாட்டேன்னு சொன்ன உடனே கடைசியில சீதை கொஞ்சம் கிண்டல பரிகாசம் பண்ணி சிரிக்கிறா. எங்கப்பா என்னமோ ஒரு சொத்த வில்ல முடிச்சதுக்கு நீங்க வீரன் ஹீரோ நினைச்சுட்டார், இப்பதான் தெரியறது ஆண் வேஷம் போட்ட பெண் அப்படின்ட்டா. ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், இவ்வளவு பெரிய இன்சல்ட் ஆகும் ஒரு ஆம்பளைக்கு. அவள் பொண்டாட்டி சொன்னா, எப்பவுமே ஆம்பளைகளுக்கு பொண்டாடி சொன்ன கூட சுருக்குன்னு வரும். தெருவில் போறோம்னு சொன்னாலும் கூட பெருசா இருக்கு, அப்படி தலையாட்டிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. அது பொண்டாட்டி சொல்லியாச்சுன்னா அது அது பெரிய இன்சல்ட், அவ்வளவுதான். அது எங்க தப்பு இல்லப்பா, மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் ராமன் கிட்டேன்னு வந்தது. அது வந்து ஒத்துக்கவே முடியாது. உலகத்துல யார் சொன்னாலும் அது வந்து கேரை ஜஸ்ட் எடுத்துட்டு போக முடியும். அது மனைவி, அட்லீஸ்ட் மனைவிட்டே வீரத்தை காட்டணும் இல்லையா. ஆனா அங்கதான் தோத்து போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க எல்லாரும், அது வேற விஷயம். ராமனுக்கு அது உள்ள உருத்தலாம், ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்ன்ற ஒரு வார்த்தை, நீ ஆண் வேஷம் போட்ட பெண் அப்படின்னு விட்டாலாம். பகவான் சொல்றான், இன்னைக்கு நான் நிரூபணம் பண்றேன், நான் ஆனா பெண்ணா நிரூபணம் பண்றேன். சீதா சந்து போறா 14 வருஷம் இத மனசுல வச்சுட்டா பாவி மனுஷா பழகிட்டு இருக்க. 14 வருஷம் முகத்துல காட்டவே இல்லையா, காட்டுக்கு ஐஷன் வந்திருக்கா, எப்படி ஒரு புருஷன் இருந்துக்கணும் பாத்துக்கணும். அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு உறுத்திடுச்சு. ஆனா அது எந்த இடத்துலயும் ஒரு செய்கையிலயோ வார்த்தையிலயோ குத்தி காட்டல. யூஸ்வலா ஏதான ஒரு சமயத்துல என்ன ஆகணும், யாராவது அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம வெயிட் ஃபார் த டைம், எப்பெல்லாம் அதை போட்டு அப்படி திருப்பியும் குத்தலாம் அப்படின்றது எல்லாருக்குமே, புருஷா பொண்டாட்டி ரெண்டு பேருக்குமே வந்துடுது. புருஷன் மட்டும் நான் சொல்லவே மாட்டேன், எல்லாருக்குமே இது காமன், எல்லாருமே ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம். யாராவது அமைதியா இருக்கும் அப்படின்னா பெருந்தமையா விட்டுட்டோம்னு அர்த்தம் இல்லை. இந்த புலி பதுங்கிறது பாய எடுத்துக்குன்ற மாதிரி நல்ல சான்ஸ் வரும், இன்னைக்கு வேண்டாம் சமயம், இன்னைக்கு மூடுல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு வச்சுருவோம். ராமச்சந்திரமூர்த்தி 14 வருஷம் உள்ள வச்சிருந்துருக்காரு, ஆனா ஒரு இடத்துல கூட இந்த பிஹேவியர்ல காட்டவே இல்லையா. எப்படி அழகு பாத்துக்கோங்க மனசு. ஏன்னா அயோத்தியாவை விட்டு காட்டுக்கு வந்திருக்கா, முதல் முறையா காட்டுல படுத்துக்கிறா, அதுவும் அம்சத்துளிகா மஞ்சத்திலேயே படுத்துட்டவள், தலகாணி இல்லாம கூட படுக்க தெரியாதா சீதா மாதாவுக்கு. அப்பதான் பகவான் அழகா குகன் மலர்கள் இலைகளை கொண்டு படுக்க அமைக்கிறான். ராமன் அழகா படுத்துனா சீதைக்கு படுக்க தெரியல, எப்படி படுத்துக்கணும்னு தெரியல. சுத்தியோ நிறைய பேர் புருஷாலாம் வேற நிக்கிறா காவலுக்கு, ரொம்ப அனீசியா இருக்கும் அவளுக்கு ராஜகுமாரி. அப்ப தலகாணி வேற இல்ல, அவளுக்கு எப்படி படுக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி தன் கையை கொடுத்து தன் தோள்ல படுத்துக்க சொல்றா. அப்ப சீதை யோசிச்சாலாம், தெரியாம போயிட்டு எவ்வளவு நாள் தலாணிச்சு வீணா போயிட்டுமே, ராமுடைய தோல் அவ்வளவு அழகா இருக்கும், தோல் கண்டார் தோளே கண்டார்னு கம்பன் வர்ணிக்கிறார். அப்படி ஒருத்தி பகவான் அவ்வளவு தூரம் தாங்குறானா, சிங்கிபேரபுரத்துல தலகாணிக்கு பதில தன் கைய தோளை தலகாணியா கொடுத்தவர் ராமச்சந்திரமூர்த்தி. இவ்வளவு நாள் அவளுக்கு எதான ஒண்ணா, காட்டுல போனா கூட லட்சுமணன் கிட்ட சொல்ல, லட்சுமணா முதல்ல நீ போ, நடுல சீதை, அப்புறம் நான் வரேன். சில இடங்கள்ல ராமன் முன்னாடி போவார், நடுல சீதை, அதுக்கப்புறம் லட்சுமணன். சோ சீதை அவ்வளவு தூரம் செக்யூர்டா அழிச்சுட்டு போற ராமச்சந்திரமூர்த்தி. சீதையை விட்டுட்டு வந்துடாதேன்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார். ராவணன் அபகரிக்க வரும்பொழுது கூட சீதையை விட்டுட்டு லக்ஷ்மணன் வந்து திட்டுறார், உன்னை நம்பிதான் அவனை விட்டுட்டு வந்தேன், எப்படி நீ விட்டுட்டு வரலாம், ஒரு பொறுப்பு வேண்டாமா அப்படின்னு லக்ஷ்மணன் வரைக்கும் ராமச்சந்திரமூர்த்தி கோச்சுக்கிறார். அப்ப சீதை மேல எத்தனை ஒரு பிரீத்தி, அதுவும் மாயமானு லக்ஷ்மணன் சொன்ன பிறகும் துரத்துறார், பரவாயில்லப்பா சீதை ஆசைப்பட்டு ஒண்ணுமே கேட்கல, 14 வருஷத்துல ஒண்ணு கூட கேட்கல, அதனால இதையாவது நான் அவளுக்கு பண்ணி கொடுக்கறேன் அப்படின்ற அவ்வளவு தூரம் ஒரு பிரீத்தியாம் ராமச்சந்திரமூர்த்திக்கு. அவ்வளவு அழகானவர் இன்னைக்கு சொல்றார், நான் புருஷனா ஸ்திரீயா நிரூபணம் பண்றேன்னு சொல்லி அழகா நிக்கிறாராம். சீதா அசந்து போயிட்டா, இந்த மனசுக்குள்ள இந்த உறுத்தல் இருக்கு, ஆனா 14 வருஷம் அதை வெளிக்காட்டவே இல்லை, ஒரு சந்தர்ப்பத்துல கூட கோச்சிக்கவே இல்லை. இப்ப ஒரு அந்த 14 வருஷம் ஒரு புருஷனால பொண்டாட்டிக்கிட்ட இந்த வார்த்தைக்கு பொறுமையா இருக்க முடியுமா நினைச்சு பாருங்க. சத்தியமா ராவண தவிர யாராலையுமே முடியாது. அப்ப அந்த ஒரு பிரீத்தி இருந்தாதான் இந்த ஒரு பொறுமை வரும். நமக்கு யார் மேல ரொம்ப அன்பு இருக்கோ அவருக்கு நிச்சயமா பொறுமையா இருக்கும். குழந்தை வீட்டு எவ்வளவு பொறுமை இருக்கு நமக்கு, நம்ம கிட்ட குழந்தைகிட்டே பொறுமை போயிடுற சமயத்துல சொல்றேன். அப்ப 14 வருஷம் இத்தனை தூரம் பொறுமை ராமச்சந்திரமூர்த்தி, அவ்வளவு அழகா பெரிய யுத்தம் நடக்கிறதாம். அதுல வால்மீகி மகரிஷி சொல்றார், ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ஐயோ ராமன் தனி ஒரு தர்ம யுத்தம் தான், அதர்ம யுத்தம் பண்ணமாதான். இந்த 14,000 ராட்சச வீரர்களோ அதர்ம யுத்தம் பண்றவர்கள், இந்த ராமனுக்கு என்னாகுமோன்னு பயப்படுறாராம். ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி, இந்த யுத்தம் எப்படி முடியுமோ அப்படின்ற பெரிய யுத்தம் நடந்து ராமன் ஜெயிச்சுட்டானான். உடனே துள்ளி குதிச்சு ஓடி வந்தாளாம் ஜானகி, ஓடி வந்தாளாம். பபூவ ஹிருஷ்டுவா வைதேகி அம்பழகா தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டுவா வைதேகி அப்படின்றார் வால்மீகி மகர்ஷி. ஓடி வந்தாராம் தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம், சத்ருக்கள் எல்லாம் வதம் பண்ணி மகர்ஷிகள் எல்லாம் சுகம் தரும்படியான சுவாமிய பார்த்தாளாம், ஜெயராமனாக பார்த்தாளாம். ஜம்மனு ஜெயிச்சுட்டானா ராமன், ஓடி வந்தாளாம் தாயா பபூவ ஹிருஷ்டுவா வைதேகி. வைதேகி வந்து இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டாளாம், ஆலிங்கனம் பண்ணி யுத்த பிரபாவ அம்பெல்லாம் போட்டு பள்ளி ராமன் உடம்புல அங்கங்க குத்தி இருக்கான், அங்கெல்லாம் புண்ணா இருக்கான். தாயார் பகவான ஆலிங்கனம் பண்ணி முத்தம் கொடுக்கிறாளாம் அவருடைய காயங்கள் மேலெல்லாம். அது கொடுத்தவனே ராமனுக்கு அபாரம் ஒத்தடம் கொடுத்த மாதிரி இருந்துதான். அந்த இடத்துல வைதேகி அப்படின்றார் வால்மீகி. அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார், வியாக்கியானம். அந்த சமயத்துல அப்பாவை நினைச்சிருந்தாளாம் வைதேகி, ஏண்டானா ஒரு வில்ல முறிச்சதுக்கு எங்க அப்பா என்ன கொடுத்துட்டார், நல்ல வேளை இந்த யுத்த சமயத்துல ஜனக மகாராஜா இங்க இல்ல, இருந்திருந்தார்னா இந்த வீரத்துக்கு மிதிலா தேசத்துக்கு அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பார் ராமனுக்கு, நல்ல வேளை எங்க அப்பா இல்லையோ நான் பழைச்சேன் அப்படின்னு ராமன் ஆளிங்கன மண்டல் பபூவ ஹிருஷ்டுவா வைதேகி தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷி நாம் சுகாவகம். அப்படி லக்ஷ்மண பார்த்துட்டு இருக்கானா தாயார் முத்தம் கொடுக்கிறாளா, அந்த தன்னுடைய பர்த்தா ஜெயிச்சுட்டார் புருஷன் நிரூபணம் பண்ணிட்டாளாம், அதுக்கு சன்மானம் அப்ப அவ பரிகாசம் பண்ணா இல்லையா, இப்ப ஒரு நிரூபணம் பண்ணிட்டா இல்லையா, சன்மானமா முத்தம் கொடுத்துட்டாளாம். ராமன் பார்த்தான், இவ்வளவு நாள் வேஸ்டா போயிடுது, டெய்லி 1,000 பேர் வந்ததுதான், டெய்லி வதம் பண்ணி இப்படி முத்தம் வாங்கிருக்கலாமே அப்படின்னு ஆனந்தப்பட்டு சீதை கிட்ட காதோரம் சொன்னாராம், 14 வருஷம் வீணா போயிடுச்சு, இப்பதானேடி வந்ததுன்னா சீதை வெக்கத்துல சுரந்தாளம். இப்படி ஒரு பிரேமை ராமனுக்கும் சீதைக்கும், இந்த ஊடல் எப்படி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வீரம். அந்த வீரத்துல கூட அவர் மனைவி அவர் குத்தமா குறையா சொல்லல, அவளுக்கு நான் நிரூபணம் பண்ணணும், தம்பிகிட்ட சொல்ல அவளுக்கு நான் நிரூபணம் பண்ணணும்ப்பா, எப்படின்னா நான் வந்து புருஷன் நிரூபணம் பண்ண வேண்டிய தர்மம் எனக்கு, அவ குத்தம் சொல்லிட்டான்னு சொல்லல, இதுதானே என் மெத்தட், அதுதான் பகவான் அவ குத்தம் சொல்லிட்டா என்ன பார்த்து தப்பா சொல்லிட்டாளா, இருடா அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஆச்சரியமா அவளுடைய அந்த வார்த்தையே காதலா எடுத்துண்டு அந்த காதலை நிரூபணம் பண்ணான், அவ்வளவு சிரேஷ்டம். இத்தனையும் பண்ண அதே ராமன் தான் ராமர் பாலமே கட்டினார். நிஜமாவே உலகத்துல பல வருஷங்கள் கடந்து நிக்கிற ஒரே காதல் சின்னம் ராமர் சேது தான், சேது பந்தனம் தான். 3வது வைஃப் 4வது கணவன் எல்லாம் கிடையாது, ஒரே வைஃப் ஒரே புருஷன், அவளுக்காக அவன் கட்டின ஒரே ஒரு பாலம் இன்னி வரைக்கும் அழியாம இருக்கு. எத்தனை காலங்கள் திரேதாயுகத்துல ராமன் கட்டினது, திரேதாயுகம் முடிஞ்சு 864,000 வருஷம் துவாபரயுகம், அதுக்கப்புறம் 5,000 வருஷம் மேல ஆயாச்சு நம்மளுடைய கலியுகம், இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒன்னு நின்னு இருக்கு அப்படின்னா எவ்வளவு சிரேஷ்டம், இவ்வளவும் பண்ணவர் ராமன். எல்லாத்தோட விசேஷம் எது அப்படின்னா, ராமச்சந்திரமூர்த்தி சீதையுடைய பதிவிரதா தன்மையை நிரூபணம் பண்றார். ஜெயிச்சுட்டா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லியாச்சு. சீதை ஐஷண்ட வந்துடுறார்கள். அப்ப அழகா ராமன் இப்படி எங்கேயோ பாக்கிறார், சீதைய பார்த்துட்டு சொல்றார். சீதை கூட பார்க்க முடியும், மேல எங்கேயோ அண்ணாந்து பார்த்துட்டு, இத்தனை நாள் இன்னொருத்தன் வீட்டுல இருந்த உன்னை பாக்கிறதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. கண்வலி உள்ளவனுக்கு தீபத்தை பார்த்தா கண் உறுத்துறா போலே அப்படின்ற ராமன் சொல்ற. அது வரைக்கும் எல்லாரும் சீதை இப்படி பார்த்துட்டு இருக்காளாம். அப்ப சில பேர் மனசுல அப்படி தோணித்தான், இத்தனை நாள் ராவணன் தடாம இருந்திருப்பான், அது எப்படி மனுஷா தானே, எப்படி வேணா யோசிச்சு, எல்லாம் குரங்கு கூட்டம் வேற, தேவர்கள்லாம் யோசிச்சுட்டாளாம், அது எப்படி இத்தனை அவ பார்த்துட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு சம்சயம் வந்து கொடுத்தான், அவ பகவான் பார்த்தான், இந்த இடத்துல என்னுடைய மனைவியினுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டியது என் தர்மம். ஏன்னா மனைவின்றவள் எல்லாத்தையும் விட்டுட்டு வரா, உலகத்துல ஸ்திரீகள் அவ்வளவு கஷ்டம். ஏன்னா அப்பா அம்மா அப்புறம் குலதேவதை, குலதெய்வம் வரைக்கும் விட்டுட்டு கோத்திரம் வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறா. ஒவ்வொருத்தருமே அவாவா பாஷ ஊர் என்ன எவ்வளவு விஷயங்கள், நிஜமாவே அது ஸ்திரீ ஜென்மா. அந்த நாத்தை பிடுங்கி நடற மாதிரி தானே, அதோட இடத்துல இருந்து பிடுங்கி வேற இடத்துல நடற மாதிரி. சாதாரணமாவே ஸ்திரீ குழந்தைகளை சொல்லும் பொழுது அடுத்த ஆத்து சொத்துன்னு தான் வளர்ப்பா பெரியவாள்ல. எப்படி இருந்தாலும் இன்னொரு ஆத்துக்கு உலகத்துல விசேஷம் எதுன்னா கன்னிகா தானம், கண்தானம் ரத்த தானம் இதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு. கன்னிகா தானம் ஏண்டா விசேஷம் அப்படின்னா, இன்னொரு குடும்பம் தழைக்கிறதுக்கு தன் பொண்ணை தானமா கொடுக்கறாளா. மத்த எல்லா தானத்திலையும் கொடுக்கறவன் கை மேல இருக்கும், வாங்குறவன் கை கீழ இருக்கும். கன்னிகா தானத்துல கொடுக்கறவன் கை கீழ இருக்கும், வாங்குறவன் கை மேல இருக்கும். கொடுக்கறவன் கை கீழே வச்சுன்னு தான் கொடுப்பான். அதனால அஸ்வமேத யஜ்ஞத்தெல்லாம் விட வசதி ரொம்ப பெரிய தானம் எதுன்னா கன்னிகா தானம். இயம் சீதா மமசுதா சகஜர்ம சரீதவ அப்படின்றார். ரொம்ப அழகா ஜனக மகாராஜா, இந்த சீதா உன்னுடைய தர்மத்தை காப்பாத்துறதுக்காக வராடா, கை நீட்டி வாங்கிக்கோ அப்படின்றார். அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை விசேஷம். அந்த தாயார் அதுவும் அந்த சீதைய பார்த்து பகவான் சொல்றான், கண்வழி உள்ளவனுக்கு தீபத்தை பார்த்தா உறுத்தும், கண்வழி இருந்தா தீபத்தை பார்த்தா உறுத்தும். அப்ப தீபத்து மேல குற்றம் இல்லை, அப்ப கண்வழி இருக்கிறவனுக்கு தானே குற்றம். பகவான் அந்த வார்த்தையை சொல்லி எல்லாரையும் தன் பக்கம் திருப்பிட்டானான். யாரும் சீதையை பத்தி தப்பா நினைக்க முடியாதபடி உடனே எல்லாரும் சீ என்ன ராமன் இப்படி பேசிட்டார், இவ்வளவு பெரிய சபையில இத்தனை பெரிய கூட்டத்துக்கு நடுவுல தன் மனைவியை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு. அப்ப அத்தனை பேருக்கும் கோபம் ராமன் மேல திரும்பி எடுத்தான். எல்லாருக்கும் சீதை மேல ஒரு தானா பச்சாதம், ஐயோ பாவம் 10 மாசம் பிரிஞ்சிருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்பதான் எல்லாம் ஆயிருக்கு, இவளுக்காக பிரிட்ஜ் எல்லாம் கட்டிட்டு கடைசியில இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. இன்னி வரைக்கும் அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி தானே. பகவானுக்கு அது சந்தோஷமா, என் பேரை கெடுத்துட்டாலும் பரவாயில்ல, என் மனைவியுடைய பெருமை ஒரு நாளும் தோற்று போக கூடாது. லோகத்துல இந்த மாதிரி யாரும் உண்டு, சமயம் கிடைச்சா அடுத்தவா முன்னாடி எங்கேயாவது ஒரு மட்டம் தட்டலாமான்னு காத்துருக்கும். இது புருஷாளுடைய சுபாவம். இது தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோமோ விளையாட்டுக்கு பண்றோமோ பர்பஸ்ஃபுல்லா பண்றோமோ, ஆனா இது கேரண்டியா ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல ஏதான ஒரு இடத்துல நிச்சயமா நாம நடந்துடுறோம். இது இல்லைன்னு யாரும் எந்த புருஷனும் மறுக்கவே முடியாது. நிச்சயமா ஏதான சந்தர்ப்பத்துல இந்த தவறுகள் பண்றது சுவாவம். ஆனா ராமன் அவ்வளவு அழகா நிதானமா நின்று சீதையினுடைய பெருமையை வசத்திட்டாராம். இனி வரைக்கும் ராமனே சந்தேகப்பட்டாருன்னு சொல்றோம், சீதையை சந்தேகப்பட்டான்னு யாரும் பேசுறதே இல்லையே. அப்ப எல்லா இடத்துலயும் ராமன் தன் பெருமையை குறைச்சுன்னு மத்தவாளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அப்பதான் சீதா அக்னி பிரவேசம் பண்ணி தன்னுடைய பதிவிரதா தன்மையை நிரூபணம் பண்றா. சீதை கூட ரகசியத்துல கேட்கிறாளா, ஏன் பிரபு அன்னைக்கு அப்படி சொன்ன, நானே ஒரு விஷயம் பதறிட்டேன் அப்படின்னு. அப்பதான் பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணாராம், அடி கண்ணோவு உள்ளவனுக்கு உறுத்துன்னு சொன்னே ஒழிய ஜோதி மேல குற்றம். அப்புறம் தாயாருக்கே புரிஞ்சதான், அது வரைக்கும் அவளுக்கே புரியலையாம். அந்த மாதிரி பெண்டாட்டியினுடைய மரியாதையை நிரூபணம் பண்ணவன் ராமச்சந்திர மூர்த்தி. அவ்வளவு சிரேஷ்டம், அவ்வளவு வசதி. அதனாலதான் வண்ணான் சொன்னான்றத காரணமா கொண்டு கூட சீதா மேல சந்தேகப்படல, சீதை பதிவிரதையும் திரும்ப நிரூபணம் பண்றான். தன் மேலதான் திரும்பி ஒரு ராமன் காட்டில் விட்டான், ராமன் மேலதான் பழி வருது. ஒரு இடத்துல கூட சீதை மேல குத்தம் யாரும் திரும்பி பேசவே இல்லை பாருங்க, ராமாயணம் முடிஞ்சு இத்தனை காலம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல கூட சீதையை பத்தி யாருமே ஒரு குத்தம் சொல்லல இன்னி வரைக்கும். ஐயோ சீதை பாவம், அக்னி பிரவேசம் எல்லா சீதைக்கு எல்லா பெருமையும் சீதைக்கு, எல்லா பாவமும் ராமனுக்கு தான் வந்து சேருது பாருங்க. பாவம் பழி கெட்ட பெயர் எல்லாம் சம்பாதிச்சுண்டும் இத்தனை வருஷங்கள் இத்தனை யுகங்கள் மாறின பிறகு கூட தன் பெருமையை விட்டு கொடுத்து தன்னுடைய மனைவியினுடைய பெருமையை லோகத்துல நிரூபணம் பண்ணவன் ராமச்சந்திரமூர்த்தி. அழகான சீதா ராமன் அப்படி நிறைய ராமன் உண்டு. இனி முக்கியமான நாலு ராமன் தான் நான் சொன்னேன், வாத்சல்ய ராமன், பிராத்ரு ராமன், சக்கிய ராமன், அழகா சீதா ராமன், பர்தா ராமன். இது இல்லாமல் அப்பா ராமன் உண்டு, லவகுசா ராமன் கொண்டாடினது, பிரஜா ராமன் பிரஜைகளுக்காக ராமன் பண்ணது, அதுக்கப்புறமா சிஷ்ய ராமன். இன்னும் சந்தர்ப்பத்தில் நிறைய சொல்றேன், நிறைய இருக்கு. இதுவே இது முதல்ல நீங்க பாத்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராமாயணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ராமன் அழகா நமக்கு கைட் பண்றான். நீங்க தனியா ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ் எல்லாம் படிச்சு ஹவு டு பிஹேவ் ப்ராப்பர்லின்னு கஷ்டப்பட்டுலாம் கத்துக்கவே வேண்டாம். நீங்க ராமாயணத்தை ஒழுங்கா தெரிஞ்சிருந்தாலே உலகத்துல எங்க போனாலும் ஜெயிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் ஜெயிக்கலாம். யாராவது நம்மளை வேணுட்டேவே இல்ட்ரீட் பண்ணா கூட எப்படி நடந்துக்கணும்னு ராமன் காட்டி கொடுக்கறான். ராவணன் எப்படி ட்ரீட் பண்றான், எல்லாம் நிறைய உண்டு. தெய்வம்ன்றது ஒரு ஓரத்துல வச்சுட்டு நீங்க எல்லா குவாலிட்டியும் எடுத்தா ஒரு மனுஷன்றதுல எடுத்தோம்னா இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கணும், அவ்வளவு அழகா பகவான் நடத்தி காட்டுறான். ஒரு லீடர் அப்படின்னா அப்படி நடந்துக்கணும்னா நடந்து காட்டுறான். அதுலயும் பரதனுக்கெல்லாம் பகவான் பிராத்ரு ராமன்லயே பரதன் ராமனை பார்க்க வராது. அப்ப ராஜ்யபட்டாபிஷேகம் ஆயிடுத்து அவனுக்கு நினைச்சிட்டு பகவான் எப்படி ஒரு ராஜ்யத்தை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுக்கிறார். ராமகீதான் பேர் அதுக்கு. நீ எதுவும் எம்பிஏ எல்லாம் படிக்கிறா பாருங்க, மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அதெல்லாம் விட சூப்பரா ராமன் சொல்லுவார். அதுல ஹையர் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணும், மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணும், லோயர் லெவல் பீப்புள் எப்படி மெயின்டைன் பண்ணும். பகவான் அழகா கேட்கலாம், போனஸ் எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறியா, சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறியா, ரொம்ப அழகா இருக்கும். ஒரு கிங் ஹவு டு மேனேஜ் கிங்டம்ன்றது அவ்வளவு அழகா ராமன் பேசுவார். இன்னைக்கு பிசினஸ் வேலை தோத்து போயிடுவா, சத்தியமா ஒன்னும் வேலை சொல்றது ஒண்ணுமே கிடையாது, கிளீனா அவ்வளவு அழகா பகவான் கேட்பான். ஒரு வசந்து போவான் பரதன், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதா காட்டுல உட்காந்து இருக்காரு. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா சும்மா இருப்போம் சொல்லுங்க, படிச்சவாளுக்கு ஒரு வியாதி வந்து படிச்சவா வியாதி, படிக்காத தெரியல தேமேன்னு இருப்பா. படிச்சவாளுக்கு ஏதாவது ஒரு பிட் நோட்டீஸ் கிடைக்கட்டமே, படிச்சுடுவாள் நீங்க, அதுல அர்த்தம் இருக்கோ இல்லையோ யார வேணாம். அதனால அழகா அங்க நின்று அழகா நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கறான். பிட் நோட்டீஸ் நம்ம ஊர்ல ஜப்பான் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஊர்ல இஷ்டத்துக்கு வீசி அடிப்பா, இங்க கொஞ்சம் கவர்ல போட்டு டீசெண்டா கொடுக்கறான். அவ்வளவுதான் ஒழிய பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுன்றது காமனா. ஆல்ரெடி ப்ரோஷர் அங்க சுருக்கி வச்சிருக்கான், ஹாங்காங் ஏர்போர்ட், ஜப்பான் ஏர்போர்ட், எல்லாத்தையும் டிஸ்னிலாந்து வரைக்கும் சுருக்கி வச்சிருக்கான். எதாவது கிடைச்சா படிச்சுட்டு இருக்கும். ஏதாவது ஒண்ணு கிடைச்சு கொடுத்தனா சில பேர்ல வேர்க்குள்ள சாப்பிட்டு மீதி இருக்க அந்த பேப்பர்ல ஒட்டிட்டு எல்லாம் படிச்சுட்டு இருப்பா. படிச்ச வியாதி, இனிமேல் ராமாயணம் படிக்கிற வியாதி வரட்டும். நிறைய கேளுங்க ராமாயணத்தை, நிறைய இருக்கு, நிறைய 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 ராமாயணத்துக்கு அத்தனை விதமான விஷயங்களா நீங்க பாக்கலாம். நீ இப்ப ஸ்லோகம் எல்லாம் கூட படிக்க வேண்டாம், வெறும் ராமாயணம் அப்படி நடையா இருக்கும், வசன நடையா. அது அப்படி படிச்சவனா கூட பெரிய எக்ஸ்பிளேஷன் எல்லாம் படிக்காது, ஏன்னா ஒவ்வொருத்தர் அவாவால் சொன்னபடி இன்டர்பிரேஷன் பண்ணிருப்பா. வெறும ஜென்ரலா நீங்க படிச்சதுனாலே அவ்வளவு விஷயங்கள் டே டு டே லைஃப்ல அத்தனை அழகா ஏதாவது சுச்சுவேஷன் இஷ்டத்துக்கு மாறிடுத்து, நம்ம நாளை காத்தால வேற மாதிரி எதிர்பார்க்கணும், திடீர்னு எல்லாம் உல்டா ஆயிடுச்சுன்னா ராமனை மாதிரி கேஷுவலா ரிலாக்ஸ்டா டென்ஷன் இல்லாம இருக்கும். பட்டாபிஷேகம் சொல்றான், அடுத்த நாள் பட்டாபிஷேகம் இல்ல காட்டுக்கு போ, அப்படியே மாறி போயிடுறது. பட்டாபிஷேகம் இல்லைன்னா கூட காட்டுக்கு போன ரெண்டு எக்ஸ்ட்ரீம், பகவான் கவலையே படாம போறான். சரி, இதுவும் நன்மைக்கு. இதெல்லாம் ராமாயணத்துல ரொம்ப அழகா பகவான் நடந்து காட்டுற விஷயங்கள் தான். ராமனை நான் மனுஷனா வச்சுட்டே சொன்ன விஷயங்கள், தெய்வமா எடுத்துட்டோம்னா கொட்டி கிடக்கு விஷயங்கள். துளசி ராமாயணம், கம்ப ராமாயணம் அவ்வளவு அழகா இருக்கு. பகவானுடைய அந்த வே ஆஃப் லிவிங் ஆட்டிடியூட், நம்ம சரியா இருந்தால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இது ராமாயணம் சொல்லி கொடுக்குற பெரிய பாடம். ராமாயணம் அடுத்த வாழ்க்கை இன்ஸ்ட்ரக்ஷனே கிடையாது, நீ சரியாரு, நீ ஒழுங்காரு, நீ மாத்திக்கோ, நீ இப்படி இருக்கணும், ஓ எமோஷன்ஸை நீ ஹேண்டில் பண்ண கத்துக்கோ, இந்தந்த இடத்துல இப்படி நடந்துக்கோ அப்படின்னாலே இந்த சின்ன நான் நாலு விஷயம் நான் சொன்னேன் பாருங்க, இந்த நாலு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல உண்டாகும். அவ்வளவு அழகு ராமன் எந்த இடத்துலயுமே பாருங்க தன்னை வசத்தியா முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதே இல்லை. எந்த இடத்துலயும் அப்பா அம்மாவா அவளை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான், ஃப்ரெண்டா அவளை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான், பிரதர்ஸ் அவளை முன்னாடி கொண்டு வைக்கிறோம், ஒய்ஃப் அவளை முன்னாடி கொண்டு வைக்கிறான், எல்லாத்துலயும் ராமன் ஒரு படி கீழே நிக்கிறான், அதனாலே எல்லாரோட மேல நிக்கிறான். இதுதான் ராமனுடைய ஒரு பெரிய குணாதிசயம். நம்ம எல்லாருக்கும் நம்மள முன்னிலைப்படுத்திக்க முயற்சி பண்றோம் பாருங்க, அங்கதான் அடி வாங்குறோம். ஸ்ரீமத் ராமாயணம் அவ்வளவு விசேஷம், ராமன் அத்தனை ராமன் இன்னும் நிறைய எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ராமாயணத்துல அவ்வளவு விதமான ராமனுடைய குணங்கள், ஏன்னா வால்மீகி ஆரம்பத்துல கேட்கறதே ராமாயணம், வால்மீகி ராமன் ஆரம்பிக்கிறதே வால்மீகி கேட்கறது கோபத்தை ஜெயிச்சவன் யார், அப்பா அம்மா சொல்றபடி கேட்கிறவன் யார், மனைவி இடத்துல பிரீத்தி உடையவன் யார், யுத்தத்துல தோக்காதவன் யார், நண்பர்கள் இடத்துல பற்றுடையவன் யார், லிஸ்ட் போடுற 16 குணங்கள் மினிமம் லிஸ்ட் போர்டு. இந்த மாதிரி யாரா இருக்காள், ஒருத்தன் இருக்கானவங்க. அப்ப நாரதர் சொல்றார் ஒரே ஒருத்தன் ராமன் சொல்றார். அப்பதான் அவர் அழகா சம்சேப ராமாயணம்னு ராமாயணத்தை சொல்லி முடிச்சுடுறார். அதுல ராமனுடைய குணங்களை வச்சுட்டு நாரதர் வர்ணிக்கிறார். வால்மீகி தெய்வராமனை பத்தி பேசுறார். அங்க அங்க மட்டும்தான் ராமன் தன்னை மறந்து தெய்வமா காட்டுறான். அவ்வளவு அழகா வால்மீகி கேட்கிற அந்த 16 குணங்களோடு கூடிய மனிதன் யார் அப்படின்னா, கோபத்தை ஜெயிச்சவன் யாருன்ற, கோபம் இல்லாதவன் யாரும் கேட்கல. கோபத்தை ஜெயிக்கிறது வேற, கோபம் இல்லாம இருக்கிறது வேற. கோபம் இருக்கணும், ஆனா அதை ஜெயிக்கணும். அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம சொல்லணும், கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு போச்சு. கோபம் வந்தா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னா லூசுன்னு அர்த்தம். ரொம்ப ராவா சொல்லலாம், அதான் அர்த்தம். ஏன்னா உங்க கண்ட்ரோல் இல்ல இல்லையா. கோபம் வந்தா எப்படி இருக்கணும், நரசிம்மர் மாதிரி இருக்கணும். டென்ஷன்ல போய் இப்ப பிரகலாதனை கீழ்ச்சி போட்டுறக்கூடாது. அப்புறம் சாரி அப்படின்னு போறாரு. கரெக்டா கோவ எல்லாத்துலயுமே நம்ம கண்ட்ரோல் அது இருக்கணும். அதுக்கு சுலபமான வழி ராமாயணம். அதுக்கு ஈகியான ஒரு உதாகரண புருஷன் ராமச்சந்திரமூர்த்தி. அதுக்கு சுலபமான வழி ராமநாம ஜபம். அதனால ஸ்ரீராம ஜெயம் நல்ல பெரியவா. ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், நிறைய பேர் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவார். அவ்வளவு அழகா அதுக்கு பெரிய இம்பாக்ட் உண்டு. இங்கதான ஒரு விஷயம் போராடிருக்கு, நடக்கலன்னா கூட ஸ்ரீராம ஜெயம் எழுதி பாருங்க. தானாகவே அந்த ஐடியாஸ், அதை ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது. நீங்கள் யார்கிட்டையும் ஒன்றும் கேட்கவே வேண்டாம், டிஸ்கஸ் பண்ணவே வேண்டாம். உள்ளே எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. பகவான் எங்கேயோ வெளியில் மட்டும் இல்லை, உங்கள் உள்ளேயே இருக்க. நீங்கள் உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் எல்லாம் உள்ள க்ளீனாக கைட் பண்ணிகிட்டே இருக்க. ரொம்ப சில டைமில் மட்டும்தான் நம்ம கேட்கணும், நிறைய டைம் நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா புத்தி எமோஷன்ஸை கொண்டு நம்ம எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணிடுறோம். எல்லாமே ஒரு எமோஷனலான டிசிஷன் எடுக்கிற பாருங்க. டக்கு 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 டக்குன்னு சில விஷயங்கள்லாம் அவ்வளோ எமோஷனாக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஜப்பான் வந்து நீங்களாம் மாறியிருப்பேன். ஆ பூகம்பம் ரைட், லெட் இட் பி, அவ்வளோதான். நான் அதான் இது கூட சொல்லியிருந்தேன், ஜப்பான்கார கூட்டமே இல்லை கூட நின்னே பழகிட்டாவா, சும்மா ஒரு 4 பேர் சும்மாவே நின்றுப்பா போல இருக்கு. எதுக்குமே அசராம அந்த ரெஸ்ட்லெஸ்னஸே இல்லை பாருங்க வாக்கிட்ட, எத்தனை அழகா. அப்போ அந்த மாதிரி மனசில் அதெல்லாம் நம்முடைய ராமாயணம் சொல்லி கொடுக்கறோம். நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை ஓடிண்டே இருக்கு, நல்லா ஞாபகம். ஒவ்வொரு நாளா வாழ்க்கை குறைஞ்சின் இருக்கு, கூடல வாழ்க்கை குறைஞ்சின் இருக்கு. பயமுறுத்ததுக்காக நான் சொல்லல. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் இன்னைக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் இன்னைக்கு. கிடைக்கிறது பெரிய விஷயம். நீங்க மத்தது கிடைச்சது கிடைக்கலன்ற செகண்டரி, சரி எனக்கு அது கிடைக்கலையே, அதனால டல்லடிக்கிற பைத்தியக்காரர். இன்னைக்கு உயிரோட இருக்கல அதே உடம்புல நீங்க, உங்களுக்கு நினைவு தெரிஞ்சிருக்கு, அது ஒண்ணு வேணும் இல்லையா. எத்தனையோ பேர் மென்டலி ரிட்டார்டர் ஸ்டேட்ல இருக்கா, ஒண்ணுமே தெரியறது இல்லை வாழ்க்கு. பாவம், எத்தனையோ பேருக்கு பல விஷயங்கள் ஒண்ணும் சில சூழ்நிலைகளை வாழல மாத்தக்கூட முடியறது இல்லை. நமக்கெல்லாம் சூழ்நிலையை மாத்திக்க முடியறது, நம்ம சாப்பாடை மாத்திக்க முடியறது, நம்ம ஆட்டிடியூட மாத்தி எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு சொல்லுங்க. ரொம்ப பகவான் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா வச்சிருக்கான். எத்தனையோ பேர் எங்கேயோலாம் சில பேர் தான் வெளியே கொத்தடிமையா வேலை செய்யற வாழ இன்னைக்கு பல இடங்கள்ல இருக்கா. நிறைய பேர் எவ்வளவோ படாறுபாடு படுறான். நம்ம எவ்வளவோ தாண்டி எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாறி மாறி இன்னைக்கு வந்து ஜப்பான்ல நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்க வேலை பண்ணிருக்கு. அப்ப எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இவ்வளவு ஜெயிச்சு வந்திருக்கோம். நம்ம தோத்தது ரொம்ப குறைச்சல், நம்ம ஜெயிச்சது ரொம்ப 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 மில்லியன் டைம்ஸ், ட்ரில்லியன் டைம்ஸ், பில்லியன் டைம்ஸ் நம்ம ஜெயிச்சிருக்கோம். தோத்தது 1000 தடவை இருக்கும். ஒரு 1000 விஷயத்துல தோத்துருக்கோம். ஒரு 1000 விஷயம் தோத்ததுக்காக ட்ரில்லியன் டைம்ஸ் ஜெயிச்சத போய் யாரா விடுவாள. எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு அநாத குழந்தைகள்லாம் அப்பா அம்மா யாருன்னு கூட தெரியாது, நம்மளுக்கு இன்ஷியல் கூட கிடையாது. என்ன வழி, நமக்கு அப்பா அம்மா தெரியும், சில பேருக்கு கூட பிறந்தவாள் தெரியாது. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ விஷயங்கள் நமக்கு எல்லாம் இருக்கு. எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கும் ஆசை இருக்கு, ஆனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள். அதே மாதிரி குழந்தை இல்லை, எவ்வளோ எத்தனை எத்தனை பகவான் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான். குழந்தை இல்லாதவர்கள் பகவானே குழந்தையா இருக்கான். எல்லாமே பகவான் இருக்காங்க, எத்தனை விதமாக மகாத்மாக்கள் இருக்கா. அப்ப ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. இந்த பறவைகள் பூக்கள் அவ்வளோ அழகா வாழறது, ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது, ஒரு புலம்பல் கிடையாது, ஒரு கம்பாரிசன் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் மை லைஃப், அவ்வளவுதான். யானை வந்து ஒரு நாள் கூட பறக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லை. அதுக்கு தெரியும் நம்ம நடக்கிறதே நல்லது, நடப்பது நன்மைக்கு அதுக்கு தெரியும். அது ஐயோ நான் போய் பறக்கணும்னு ஆசைப்படுறதே இல்லை. யோசனை பண்ணி பாருங்க அதோட லைஃப் என்னவோ. அதை ரொம்ப நம்ம எல்லாருமே நம்ம லைஃப் அழகா வாழ ஆரம்பிச்சோம்னா சந்தோஷம் கொட்டி கிடக்கு. அந்த கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நமக்கு பகவான் அழகா பிரத்யேகமா எக்ஸ்க்ளூசிவா கொடுத்த விஷயங்களை கேவலப்படுத்தும். ராமாயணம் ரொம்ப அழகா சொல்லுவோம், உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கா, இந்த மாதிரி சிச்சுவேஷன் வருதா, இந்த சிச்சுவேஷன் என்ஜாய் பண்றது நடப்பது நன்மைக்கே, வர்றதை ஏத்துக்கோங்க. ராமன் திரும்ப திரும்ப சொல்லிக்கலாம், வர்றதை அப்படியே ஏத்துக்கோ, ஏதோ நன்மை இருக்கு. வாழ்க்கையில பல இடங்கள்ல வேலை பண்ணிருக்கு, பல ஊர்கள்ல இருந்திருக்கு, ஒவ்வொரு இடத்த சில இடத்துல ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், சில இடங்கள்ல ரொம்ப இன்சல்ட் வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் ஒன்னு செய்ய தரலையே, எனக்கு ஜப்பான்ல சௌகரியமா தானே இருக்கு, இங்கெல்லாமோ சுத்தி அடிச்சு எவ்வளவு நேரமா வேலை பண்ணி இன்னைக்கு ஜப்பான்ல வந்து உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா, அப்ப எவ்வளோ தூரம் எத்தனையோ ஒரு ஆபீஸ் யாரும் உங்களை இன்சல்ட் பண்ணிருப்பா, இன்ட்ரீட் பண்ணிருப்பா, அது உங்களுக்கு எடுத்து விடலையே. இன்னைக்கு சௌகரியமா இந்த ஊர்ல வந்து வாழ வச்சிருக்கோம்னு அந்த அவ அந்த இல்ட்ரீட் பண்ணலாம், அந்த ஆபீஸ குண்டு செட்ல குதிரை விட்டுனு சௌக்கியமா இருந்திருப்பாள். நம்ம எல்லாருமே குண்டு செட்ல குதிரை விட்டு ரொம்ப பிடிக்கும், நம்மளால ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கோம் பாருங்களோ, அதை மீறி நம்ம யாரும் வளரத்துக்கு ரெடியாவே இல்லை. பகவானா போர்ஸ் பண்ணி சிச்சுவேஷன்ஸா ஏடா கூட ஆனாதான் அடுத்த விஷயத்துக்கு நம்ம தாவரம், இல்லாட்டி அங்கேதான் உழப்பின் இருப்போம். ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நடந்தது எல்லாமே நல்லதுக்குத்தான், யாரோ ஒருத்தவங்களை கேவலப்படுத்தினதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருக்கணும், எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கு தான். அது ராமன் அழகா சொல்லி கொடுக்கிறான். அதனால அந்த ராமனை போல வாழ பழகும். நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு, இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுது எனக்கு, உங்களுக்கு எனக்கு இல்லை. அதனால நிறைய நாமஜபம் பண்ணுங்க. ஸ்ரீராம ஜெயம், இன்னிலேருந்து ஜெயம் தான். இன்னிலேருந்து உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் ரசிக்க ஆரம்பிங்க, சின்ன சின்ன நிறைய ஆனந்தங்கள் கொட்டி கிடக்கு. பல் தேய்க்கிற ஒரு சந்தோஷம், எத்தனை நாள் பல் தேய்க்கிற சந்தோஷமா பல் தேய்க்க சொல்லுங்க, பல்லே பயப்படும். சில பேர் பிரஷ பார்த்தா அது இப்படி இருக்கும் பிடாரி மாதிரி, அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிரஷ பார்க்க ஆசையே விட்டு போயிடும், ரசிக்கிறதே இல்லை. சில பேர் செருப்பு போடுறதை தூக்கி போடுது. எல்லாத்துலயும் ஒரு அழகு இருக்கு. எத்தனை விஷயங்கள், எத்தனை 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 சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள், எல்லாத்துலயும் தெய்வீகம். இதுதான் தெய்வீகம். தெய்வீகம் அப்படி தனியா அப்படி உட்கார்ந்து இல்லை, எல்லா இடத்துலயும் அங்கங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பிரம்மம், எல்லாத்தையும் ரசிக்கணும். அதுக்கு ராமன் போல வாழ்ந்தாத்தான் முடியும். ராமன் காட்டுக்கு ரொம்ப என்ஜாய் பண்றான். சீதையை சொல்ல, அப்பா அடா நன்னா இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சீதை சொல்ல, ஆமா ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா சொல்லி. இப்பதான் உங்களை பார்க்கவே முடியுது, நாட்டுல ரொம்ப பிஸியா இருக்கு, காட்டுல கொஞ்சமா இருக்கு அப்படின்றா. அப்ப எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, என்ன வருதோ, வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் லைஃப், ஜஸ்ட் அக்செப்ட் இட். இது சரி, இது தப்பு, இது தேவையில்லை தேவையில்லை யோசிக்காதீங்க, வந்து கொடுத்தா ஹேண்டில் பண்ணுங்க, ஃபேஸ் பண்ணுங்க. அதை எப்படி பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணும், அதுல என்ன நல்லது இருக்கு, நல்லது இல்லாத ஒண்ணு உங்ககிட்ட வராது, நல்லா யோசிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது நானே ஒரு மூணு நாள்ல வந்துட்டே குரல் கம்மியாயிருச்சு ஜப்பான் வந்துருச்சு. நீங்க எல்லாம் உள்ளூர் தான் என்ன சத்தம் போட்டிருப்பேன். எத்தனை விஷயங்கள் மாற்றங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னு கத்துக்கிறோம். ராமாயணம் எல்லாக்கிட்டையும் ராமன் கத்துக்கிறான், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ராமன் விஷயத்த கத்துண்டு அவ்வளவு அழகா வாழணும். அது போல சந்தோஷமா இருங்கோ. ஸ்ரீராம ஜெயம், ராதே கிருஷ்ணன். ராம 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 சீதாராம ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம சீதாராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம சீதாராம் ராம 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 குழந்தைங்க ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம் ராம 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 சீதாராம்
மறுபடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் தன்னும் குளத்தில் பிறந்து நீ குற்ற விலங்களை கொள்ளாமற் போகாது வரகொள்வான் அன்றுகான் கோவிந்தா இற்றை கிரமே சிறவை குந்தனோடு உற்றோம் நமக்கே நாம் ஆச்சைவோம் காமங்கள் மாற்றையிலோ எம்பாவாய் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையாசன் நிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்வீரான் கோதை சொன்ன அங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால எங்கும் திருவருள் பெற்று இங்குழுவெம்பாவாய் மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையாசன் நெறிஞ்சு அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்வீரான் கோதை சொன்ன அங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவெம்பாவாய் பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்றோள் நோய்வண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் நீ ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பின் அங்கையும் பல்லாண்டு வடிவா தோதி வளத்துறையும் தொடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் தொக்கமுழங்கம் அப்பாஞ்ச சந்தியமும் பல்லாண்டு
கற்பூரனா போட்டுக்கோ சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஜெய் போலோ சத்குருநாத் மகராஜ் கி ஜெய்
సమస్త భాగవతులకు జై. గోవింద నామ సంకీర్తనం గోవింద గోవింద జై జానకీకాంత స్మరణం జై జై గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద. ఆళ్వార్ తిరువడిగలే శరణం ఆండాళ్ తిరువడిగలే శరణం ఎంపెరుమానార్ తిరువడిగలే శరణం సర్వం గురు అర్పణం. జై శ్రీ రాధే కృష్ణ సత్సంగకి జై. జై శ్రీ పూజ్య శ్రీ శ్రీ అమ్మావకు జై. జై శ్రీ భారత్ మాతాకి జై. లోకా సమస్త సుఖినో భవంతు లోకా సమస్త సుఖినో భవంతు లోకా సమస్త ఓ భవంతు. ఓం శాంతి శాంతి శాంతి. జై శ్రీ ఇంధుమాతాకి జై. జై శ్రీ శరయు మాతాకి జై. హరే కృష్ణ రాధే కృష్ణ. జై బోలో వీరధీర సూర ఆంజనేయ స్వామికి జై.